राधे कृष्ण राधे कृष्ण रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिका लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमा अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यं अच्युत पदांबुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि त्रिनायमेन अस्मद्गुरोः भगवतोस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मधन्वयान आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत् तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेव सुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं अखिलाण्डकोडि ब्रह्माण्डनायकं सर्वलोकरक्षकं सर्वलोकशरण्यं சகலகோடி ஜீவராசிகளையும் தன்னுடைய சொத்தாதான் பாவிக்கணும். அவனுடைய சொத்தா நாம இருக்கிறதுனாலேயே தைரியமா இருக்கலாம். சொத்துக்குரியவன் சொத்தை ஜாகிரதையா வச்சுப்பான். இப்ப நம்ம இடத்துல நிறைய சொத்து இருக்கு, நிறைய ஆபரணம் போட்டுக்கிறோம், மொபைல் போன் வச்சிருக்கோம், மொபைல் போன் எவ்வளவு ஜாகிரதையா வச்சுக்கிறோம். எங்கேயாவது தரையில் வச்சிருவேன் மொபைல் ஃபோனை, அதுக்கு ஒரு குஷன் எஃபெக்ட்லாம் கொடுத்து பிள்ளைய கூட மடியில் வச்சுப்படலாம் தெரியாது, மொபைல் ஃபோன் மடியோட தான் இருக்கும். அப்போ அந்த மொபைல் ஃபோனில் கூட ஒரு அக்கறை, அதுக்கு அப்பப்போ சோறு போட்டு சார்ஜ் போட்டு அது ஒரு கோடு வந்துருக்குன்னா மனசு படபடப்பட நடிச்சுக்கும். அது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா அப்பாரா அப்படின்னு ஒரு திருப்தி. அது அப்பப்போ அப்படி தொடச்சி தொடச்சி பத்திரமாக வச்சுண்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு மொபைல் ஃபோன் வேலை செய்யலைன்னா ஆத்திரக்கு அத்தனை பேர் மேலேயும் கா எரிஞ்சு விழுந்துண்டு. அப்போ அந்த ஒரு மொபைல் ஃபோன் மேலே எவ்வளவு ஒரு அக்கறை வச்சுருக்கும், அது என்னை இப்படி பார்த்துக்கோன்னு நம்மக்கிட்ட கேட்கலை, அது நம்ம இடத்துல பிரார்த்தனை பண்ணலை, ஆனால் பார்த்துக்கணும். ஏன்னா இது என்னுடைய சொத்துன்னு ஒரு அபிமானம். மொபைல் ஃபோனுக்கு நமக்கு எத்தனை வருஷம் பழக்கம், இப்போல்லாம் வருஷா வருஷம் மொபைல் மாற்றின்னு இருக்கும், அது அடுத்த வருஷம் வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு விஷயம். இல்லாட்டி ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு மொபைல் ஃபோன் மாற்றுறோம். இப்போ இத்தனோண்டு வருஷ கால பந்தத்துக்கே அந்த மொபைல் ஃபோன் அப்படி வச்சுக்கிறோம், இல்லாட்டி ஸ்வர்ண ஆபரணம் எவ்வளோ ஜாகிரதையாக வச்சுக்கிறோம், யார்கிட்டையும் மறந்தெல்லாம் கழட்டி கொடுத்துட மாட்டோம், சர்வ ஜாகிரதையாக தான் வச்சுப்போம். அப்போ அந்த சொத்து மேலே நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறதுனால அதை ஜாகிரதப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை ஸ்வபாவமாக நமக்கு இருக்கு. நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து, கோடி 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 ஜென்மாவா, முதல் ஜென்மா இல்லை, இந்த சரீரத்தோட வயசளவுக்கு நமக்கு பகவானோட சம்பந்தம் இல்லை. அதை விட நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த சரீர வயசோட நமக்கு பகவத் சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சரீரத்தோட ஒரு சம்பந்தம் அவ்வளோதான் நமக்கு. நமக்கு 48 வயசு ஆகுது, 30 வயசு ஆகிறது, 55 வயசு ஆகிறதுன்னா நமக்கும் இந்த சரீரத்துக்குமான சம்பந்தம் தான் அத்தனை வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்புக்கும் இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவாகிய நமக்கும் இந்த உடம்புக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் தான் வயசு. நம்ம பல கோடி சரீரம் எடுத்தாச்சு, பல கோடி ஜென்மா பார்த்தாச்சு, இத்தனை கோடி ஜென்மா இத்தனை கோடி சரீரத்திலேயும் சுவாமிக்கும் நமக்கும் உள்ள பந்துத்வம் மாறாது. உண்டன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, ஆண்டாள் தெளிவா சொல்றான். அப்ப எத்தனையோ கோடி கோடி வருஷமா சுவாமியுடைய சொத்து நாம, நாம பகவானுடைய சொத்து. அதனாலே எப்படி இருந்தாலும் சுவாமி நம்மளை காப்பாத்தியே தீருவார், அது அவருடைய தர்மம். அதனால பயப்பட வேண்டாம், அதுக்குதான் அவ்வளவு தூரம் சொல்றோம். அதனாலதான் பகவான் கஜேந்திரன் பிளிரின உடனே ஓடி வந்துட்டான், அப்படி கூப்பிட்ட உடனே ஓடி வரான். சுவாமி கைமாவுக்கு அருள் செய்த கண்ணன் எம்மானை பாடி பாடி அப்படின்ற ஆழ்வான், முதலைவாய் சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கண்ணன் எம்மான். அப்ப அந்த பகவான், அந்த பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தை விட்டுட்டு இந்த ஜென்மால யானையா வந்துட்டான். அந்த யானை மறந்து போயிடுத்து சுவாமிய, ஆனா சுவாமி யானைய மறக்கல, அந்த ஜீவனை மறக்கல. நம்ம எத்தனை போன ஜென்மால என்ன சரீரம் நமக்கு ஞாபகம் இல்லை, இல்லாத வரைக்கும் உத்தமம் வச்சுக்கோங்களேன். பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தோம், ஆத்துக்காரன் என்னவா இருந்தான், புள்ள என்னவா இருந்தான்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். தெரியாத பொழுதே நம்ம நித்தியமே அடி தடி பிடி சண்டன் ஓடின்னு இருக்கு, அதுவும் தெரிஞ்செடுத்தோம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பகவானுடைய ஸ்பெஷல் கிருப்பை வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் மாயையில மறைச்சி வச்சிருக்கிறதுனால ஏதோ ஒவ்வொரு நாள் பொழுதும் நல்லா போயின்னு இருக்கு. ஆனா சுவாமி மறக்கல, இந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்ததுன்னு ஞாபகம் வச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு அதை தூண்டினான். ஸ்தோத்திரம் பண்ணாமலேயே காப்பாத்திக்கலாமோன்னு, ஏன் ஸ்தோத்திரம் பண்ண வச்சான்னா அதுக்கு ஒரு திருப்தியா, நான் ஸ்தோத்திரம் பண்ணேன் சுவாமி வந்து கிருப பண்ணா. நம்மளே சொல்றோம் இல்லையா, நான் பிரார்த்திச்சுட்டேன், நான் விரதம் இருந்தேன், நான் கோவிலுக்கு போனேன், நான் நாமஜபம் பண்ணேன், நான் பாராயணம் பண்ணேன், நடந்தது. அப்பதானே ஒரு சந்தோஷம். ஏன்னா மனுஷாளுடைய சுபாவம் என்னடானா, தன் முயற்சியினாலே ஒன்று சாதிச்சுட்டோம்னா ஒரு தன்னம்பிக்கை நமக்கு, நான் பண்ணேன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை ஒரு தனி சுகம். அது ஒரு எல்லையை கடக்கும் பொழுதுதான் அகம்பாவம் ஆயிடுறது. தன்னம்பிக்கை நிச்சயமா அவசியம், தன்னம்பிக்கை வேண்டான்னு எந்த பெரியவாளும் சொல்ல, ஒரு எல்லையை கடக்கும் பொழுது அது அகம்பாவமா கன்வெர்ட் ஆயிடுறது. கஜேந்திரனை ஸ்தோத்திரம் பண்ண வச்சு ஓடி வந்து கிருப பண்ணிட்டான். அப்ப கஜேந்திரனை பகவான் காப்பாத்தினார். இது ஏதோ ஒரு மன்மந்திரத்திலே நடந்ததுன்னு பாகவதம் சொல்றது. அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அதுக்கான பதில் தான் குருவாயூர் கேசவன். கலியுகத்துல அற்புதமாக ஒரு குருவாயூரப்பன் சேவையை பண்ணான். குருவாயூர் கேசவன் கஜேந்திர யானை, இந்த கேசவன்ற யானை அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கு குருவாயூரப்பனுக்கு. இந்த குருவாயூரப்பனை ரிஷிவேலி வரும்பொழுது எந்த யானை ரொம்ப ஹைட்டாக இருக்கோ அது மேலேதான் சுவாமியை ஏழை பண்ணுவான். இந்த கஜேந்திரன் எப்பொழுதுமே அப்படி தூக்கி நிற்குமா மஸ்தகத்தை, எல்லா யானையை விட தான் ஹைட்டு அப்படின்னு. அப்போ தான் குருவாயூரப்பன் தன் மேலே ஏறுவான். குருவாயூரை விட்டுட்டு வெள்ள அழிச்சுட்டு போக முடியாது. இப்போ தான் குருவாயூருக்கு நிறைய யானைகள்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு சில யானையை வச்சுட்டு எல்லா கோவிலுக்கும் அனுப்புவான். எப்பயாவது இந்த குருவாயூர் கேசவனை குருவாயூரை விட்டு வெள்ள அழிச்சுட்டு போகலான்னு பார்த்தா எல்லையை தாண்டாது, குடு 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 ஓடி வந்துடும், மதம் பிடிச்சா மாதிரி ஓடி வரும். சில சமயத்தில் மதம் பிடிச்சி ஓடி வரும்போது பயந்து போயிடுவான், ஐயோ யாரையோ என்ன பண்ண போகிறது தெரியல. ஏன்னா யானைக்கு மதம் பிடிச்சுடுத்தனா கஷ்டம் இல்லையா, என்ன பண்ணுவோன்னு பயப்படுவான். ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம குருவாயூர் கேசவன் அப்படி ஓடி வரான். வழியில ஒரு உடம்பு முடியாதவன் குறுக்கில் இருக்கான், எல்லாரும் பயந்துட்டான். இது அழகா அவனை தூக்கி ஓரத்தை உட்கார வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து கோவில் பக்கத்தில் உட்காந்துருச்சு. பிரத்யக்ஷமா நடந்தது. ஏகாதசி அன்னைக்கு பகவானை தூக்கி வச்சா கிடுகிடுன்னு உடம்பு ஆடித்து, ஏடா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு யானை மேல வச்சா இது வெள்ள அழிச்சுட்டு வந்தா சுவாமியை பார்த்தது அழகா நமஸ்காரம் பண்ணித்து துதிக்கிய நீட்டித்து பிளிரித்து அதோட பாஷையில குருவாயூரப்பான்னு கத்திட்டு, நமக்கு அது பிளிர்றது, அதனுடைய பாஷையில கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கத்தித்து உசுர விட்டது. அவ்வளவு ஏகாதசி உண்டு. ஆனா குருவாயூர்ல மட்டும் இந்த கேசவன் பரமபதிச்ச குருவாயூர் ஏகாதசி தான் சிரேஷ்டம். குருவாயூர்ல வைகுண்ட ஏகாதசினா விசேஷமே கிடையாது. வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் ரொம்ப விசேஷம். ஆனா குருவாயூர்ல மட்டும் கேசவன் பரமபதிச்சு அந்த ஏகாதசிக்கு குருவாயூர் ஏகாதசினே பேர் வச்சுட்டான். அப்ப சத்தியம், பாகவதம் சொன்ன கஜேந்திர மோக்ஷம் சத்தியம் குருவாயூரப்பன் நிரூபணம் பண்ண. அதனால இவ்வளவு தூரம் வாசிச்ச பாகவத விஷயம் குருவாயூர் கேசவனுக்கு சமர்ப்பணம். நேதி நாராயண பத்ததிரி, இன்னைக்கு குருவாயூர் கேசவன். குருவாயூரப்பனோட டாமினேஷன் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு பாகவதத்துல. குட்டனுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாத்தான் இருக்கு. அப்படி அந்த குருவாயூர் கேசவன் இனிமேல் எங்க கஜேந்திர மோட்சம் வாசிச்சாலும் குருவாயூர் கேசவனுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஒரு ஜென்மா இந்த குருவாயூர் கேசவன் மாதிரி பிறக்கணும், பிறந்து குருவாயூரப்பனை முதுகுல சுமக்கணும், அப்படி நின்று அப்படி தலையை ஆட்டணும். அப்படி அது சுகம்தானே. இப்போ ஸ்ரீவேதி சமயத்தில் அந்த யானையெல்லாம் நிற்க அவசரமே படாமல் வாத்தியமெல்லாம் வாசித்து அந்த தண்டமாளம்லாம் வாசித்து அதுக்கு இப்படி இப்படி தலையாட்டிண்டு ஆனந்தமாக குருவாயூரப்பனை மட்டும் சுமக்கணும், குருவாயூரப்பனை பார்த்துண்டே உசிறு விடணும். நம்ம பல்ல கூட பிடுங்கி குருவாயூரப்பன் கோவில் வாசலில் வைக்கணும். தந்தத்தை பிடுங்கி வச்சுருக்காளோன்னு நம்ம பல்லெல்லாம் எத்தனையோ பேர் பிடுங்குறா, நம்மளே பிடுங்கியிருக்கோம், பத்திரமாவா வச்சுட்டு இருக்கோம். முதல்ல தூங்கி போட்டுட்டு தான் மறுகாரியமே பண்ணுறோம். ஆனால் குருவாயூரப்பன் குருவாயூர் கேசவனுடைய தந்தத்தை அவ்வளவு ஜாகிரதையா வாசல்ல ஆர்ச் மாதிரி வச்சுட்டு இருக்கான். குருவாயூர் கேசவனுடைய பல்லுக்குள்ள நுழைஞ்சு வந்தாதான் குருவாயூரப்பன் தரிசனமே கிடைக்கிறதுனா ஜெய் போலோ குருவாயூர் கேசவனுக்கு. அப்ப பாகவதம் சொன்ன எல்லாம் சத்தியம், ஒன்னு கூட பொய் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று நிரூபணம் ஆகிறது. பாகவதம் என்ன சொல்றது? திரும்ப திரும்ப நாமஜபம் பண்ணு, பகவானை நம்பு, ஓ கர்மாவை பண்ணு, சுவாமி கைவிட மாட்டார். எதிர்ச்சியா ஏதான தப்பு பண்ணி கீழே விழுந்துட்டோம்னா கூட மறுபடியும் சுவாமி கை தூக்கி விட்டுடுவார். இது பாகவதம் அடிச்சு பேசுறது. மனுஷா கை விட்டுடுவா. யாரோ ஒருத்தன் மோசமானவனா இருக்கான், குடிகாரனா இருக்கான், பொய் பேசிட்டே இருக்கான், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பந்துதான், கை கழுவி விட்டுவோம். நிச்சயமா சுவாவம் தானே. என்னதுக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்த அவ ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லை. இப்ப நான் அவளோட சங்கார்த்தத்தை விட்டுவிட்டேன். அதாவது தன்னை காப்பாத்திக்கிறது ஒரு தர்மம், தன்னை காப்பாத்திக்கணும். சம்சாரிகள் சகல விதத்திலையும் தன்னை ரட்சிச்சுக்கணும்ன்றது ஒரு தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சுவாமி அப்படி கிடையாதான். தன்னை கஷ்டப்படுத்தின்றாவது தன்னை விட்டுட்டு போனவனை பிடிச்சு இழுத்து கிருப பண்றார். அதனால தைரியமா பக்தி பண்ணலாம். ஒரு கால் நாமே பக்தியை விட்டு ஒதுங்கினாலும் எப்படியாவது பிடிச்சி இழுத்துடுவான். ஏதானும் ஒரு ஜென்மால அந்த ஜீவனை உருப்பட வச்சிருவான். திருமங்கை ஆழ்வார்லாம் உருப்பிடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. பெண் பித்தன் ஸ்திரீ லோலன். ஆனா திருமங்கை மன்னன் ஆழ்வாராய் இவ்வளவு பாசுரம் பாடுவார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவார்னு அவர் கூட சொப்பனத்தில் நினைச்சதில்லை, யாருமே நினைச்சதில்லை. ஆனால் பகவத் கிருப்பை. அதனால யாருமே உருப்பட மாட்டா, இவாள்லாம் பக்தி பண்ண மாட்டா. கண்ணதாசன் பேசுறதுக்கு பாக்கி இல்லாதபடி எல்லா நாஸ்திகவாதமும் பேசின பரம நாஸ்திகவாதி. காஞ்சி மகா பெரியவா வரைக்கும் வாயில வந்தபடியெல்லாம் பேசின ஒருத்தன் கண்ணதாசன். ஆனால் அப்படியே மாறி அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதிட்டான். அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். அவள் கூட இருந்தவர்கள் ஜீரணிக்க முடியல. நேற்று வரைக்கும் நம்மளோட நின்று நாஸ்திகவாதம் பேசினா இன்னைக்கு என்னடா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு பாட்டு பாடுறான். அநியாயமா இருக்கு. கோபியரே கோபியரேன்னு பாட்டு பாடுறானேன்னு ஒத்துக்கொள்ள முடியல. அப்படியே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதனால பாகவதம் அந்த கேரண்டி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய சரித்திரம் தான் விருத்ராசுர சரித்திரம். யாரா இருந்தாலும் பகவான அடைய முடியும். இந்த விருத்ராசுரன் ஆச்சரியமான ஒருத்தன், அதி விசேஷமான ஒருத்தன். பூர்வ ஜென்மத்தில் சித்திரகேதுன்ற ராஜாவா இருக்கான். ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்றான். நிறைய மனைவிகள்லாம் இருக்கா. ஆனா சந்தான பிராப்தி இல்லை. குழந்தை வேணும் அப்படின்றது ஒரு தர்மம். புத்துன்ற நரகத்திலேருந்து மீட்கிறதுக்காக புத்திரன் புத்திரி வேணும்ன்றது நம்ம தர்மம். அதுவும் லோகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதே பிரம்மதேவர் பிரஜா உற்பத்தி பண்ணுங்கன்னு தானே சுவாயம்புவ மனு சதரூபாவை நியமிச்சார். தபஸ் பண்ணி பகவான் அடைங்கும்னு சொல்லவே இல்லை. தாம்பத்திய தர்மத்தினாலே பதி யஜ்யபதியான ஹரிய ஆராதனை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு தர்மம், குடும்பத்தில் இருந்துண்டு ஹரிய ஆராதனம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமான தர்மம். கிரகஸ்த தர்மம் தான் ரொம்ப சிரேஷ்டம். பிரம்மச்சரியத்தை காட்டிலும், வானப்பிரஸ்தத்தை காட்டிலும், சந்நியாசத்தை காட்டிலும் குடும்ப வாழ்க்கை தான் வசதி. குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் தான் பல பக்குவங்களே வர்றது. வாழ்க்கையுடைய யதார்த்தம் எப்படா புரியறதுனா கல்யாணம் ஆன பிறகு தானே புரியறது, அது வரைக்கும் ஒன்றும் தெரியறது இல்லையோன்னு. அதனால் இது ஒரு தர்மம். கல்யாணம் பண்ணிட்டு தாம்பத்திய முறைப்படி வாழ்கிற வாழ்க்கை தானே பகவானே குழந்தையாக பிறக்கிறேன். அப்போ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கே. சங்கரர் ஒன்றும் ஆரியாம்பல் தனியாக நின்று ஒன்றும் பெற்றுள்ளே, குடும்பத்தில் இருந்ததுனால தானே ஆதிசங்கர் பகவத் பாதர் கிடைச்சா. காந்திமதி ஆசூரி கேசவ பெருமாளுக்கு ராமானுஜர் கிடைச்சார் அப்படின்னா அவ குடும்ப வாழ்க்கையில் இருந்ததுனால தானே. பகவான் ராமன் கிடைச்சான் அப்படின்னா தசரதர் கௌசல்யாலாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த காரணம் கொண்டு தானே கிடைச்சான். எத்தனையோ மகாத்மாக்கள் மீரா எல்லாரும் கவனிச்சு பாருங்க, அவள்லாமே குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கா. சந்த் துக்காராம், சந்த் நாமதேவர், அவ்வளோ அழகாக பகவான் அனுபவிச்சிருக்கா. பாகவதமே சம்சாரினாம் கருணையா ஆக தானே, சன்னியாசினாம் கருணையா ஆக இல்லை, பிரம்மச்சாரினாம் கருணையா ஆக இல்லை, வானப்பிரஸ்தானாம் கருணையா ஆக இல்லை, இல்லாட்டி வந்து அவதூத சன்னியாசிகளாம் கருணையா ஆக கிடையாது. சம்சாரினாம் கருணையா ஆக, சம்சாரிகளுக்காகத்தான் பாகவத் இவ்வளோ பெரிய கிரந்தமே சம்சாரிகளுக்காக அப்படின்னா இதை விட வேற என்ன நமக்கு கிரெடிட் வேணும் சம்சாரியா இருக்கிறதுனால. அந்த மாதிரி அந்த சித்திரகேது குழந்தை இல்லை. ஒரு சமயத்தில் அங்கிரச மகர்ஷி வந்துட்டா, பிரார்த்திச்சுட்டான் குழந்தை வேணும்னு, அனுகிரகம் பண்ணிட்டான், குழந்தையும் பிறந்தொடுத்து கொண்டாடுறான், குழந்தையும் கொண்டாடுறான், அந்த குழந்தைய பெற்ற மனைவியையும் கொண்டாடுறான். மற்ற மனைவிகளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது, சக்கரத்திகள்லாம் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. அந்த ராஜா நம்மெல்லாம் வீணா போனவர்கள் நினைச்சுட்டோம், இத்தனைக்கும் காரணம் இந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு இவாளுக்கு என்ன பகை, இவா குழந்தை பெற்றுக்களை அவ பெற்றுண்டான், அவனுக்கு தனக்கு ஒரு வம்சம் கிடைச்சுடுதேன்னு சந்தோஷம் குழந்தைய கொண்டாடினான். குழந்தைய கொண்டாடும் பொழுது அந்த குழந்தையுடைய அம்மாவையும் சேர்த்து கொண்டாடினா, இது தப்பு கிடையாது. ஆனால் அசூயை, இந்த அசூயைக்கு ஒன்றும் வசதியே கிடையாது தெரியுமா. நிறைய பேர் பார்க்கலாம், அக்கா தங்கைகள் அண்ணா தம்பிகள்லாம் கல்யாணம் ஆகும் சமயத்தில் என்னவென்னா, முன்னாடி கல்யாணம் ஆனவள் குழந்தை பிறந்திருக்காள், பின்னாடி ஆனவாளுக்கு உற்பத்தி ஆயிருக்கும். வெளியில் சொல்ல மாட்டா, ஆனால் மனசுக்குள்ள ஒரு கோபம், ஒரு வெறுப்பு சொல்ல மாட்டா, வெளியில் சொல்ல மாட்டோம் நிச்சயமாக. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே குமுறும், எரிமலை குமுறுற மாதிரி, தனக்கு கிடைக்கலையேன்றதை விட அவளுக்கு கிடைச்சிடுது, இது சுவாவம். அந்த மாதிரி இவளுக்கு அந்த பொறாம அசூயையில் இந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டான். மனுஷா சுயநலத்தில் என்ன வேணாலும் பண்ணுவான், இப்படித்தான் கிடையாது. அதுக்காக தான் அப்பப்போ பாகவதம் ராமாயணம் எல்லாம் சொல்லி நம்முடைய எமோஷன் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இதுவும் கடந்து போகும், பகவான் இருக்கா அப்படின்னு சொல்லி 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 புரிய வைக்கிறோம். சனாதனமான ஹிந்து தர்மம் நல்ல சகிப்புத்தன்மை உடையது. அதனால அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கான், வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறான் இல்லையா. சனாதனமான தர்மத்துக்கும் பாரத பூமிக்கும் டாலரன்ஸ் அப்படின்றது நன்னா உண்டு, அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும். ஏன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தகன்னு வாழும்படியான ஒரு கூட்டம் நாமெல்லாம். தர்மம் தலை காக்கும், தர்மம் தான் இங்கே பிராதான்யம். அதனாலே தான் சனாதனமான தர்மம் அப்படின்னே இதுக்கு பெயர். அப்போ அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுட்டார்கள். சித்திரகேது அழறான், துடிக்கிறான், அது பெரிய சோகமாச்சு. புத்திர சோகம்ன்றது சொல்லி மாளாது, தசரதன் வரைக்கும் பாதிக்கிறது, ராமனை பெற்ற தோபனார் வரைக்கும் பாதிக்கிற புத்திர சோகம் அப்படின்றது. இந்த புத்திர சோகம் தாக்கரோன்னு அழறான் சித்திரகேது. அப்போ அங்கிரச மகர்ஷியும் நாரத மகர்ஷியும் வரான். அப்போ வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறான். துக்கத்தில் இருக்கும்போது யாராவது உபதேசம் பண்ணுவாளா, துக்கத்தில் இருக்கும்போது தான் உபதேசம் பண்ணணும், அப்போ தான் நன்னா உரைக்கும். சௌக்கியமாக இருக்கும்போது சொன்னால் யாராவது கேட்க போகிறோம். சாதாரணமாக நன்னா இருக்கும்போது டாக்டர் நீங்கள் கொஞ்சம் டயட் கண்ட்ரோலில் இருங்கோ, டெய்லி வாக்கிங் போங்கோ, சத்தியமாக கேட்க மாட்டோம். பண்ணணும், இந்த சண்டையிலேருந்து ஆரம்பிக்கணும், நல்ல நாள் பார்த்துட்டுருக்கேன், இந்த மார்கழி வருதோன்னு அப்போ வசதியோடு நடந்தால் வாக்கிங் மாதிரி தான், நான் டெய்லி ஸ்கூலுக்கு பையனை கொண்டு விடுறேன் வாக்கிங் தான், எல்லா காரணமும் லிஸ்ட்டு போட்டு சொல்லி தொலைவோம். அதே பிபி வந்துடுத்து, கொலஸ்ட்ரால் வந்துடுத்து, டயபெட்டிஸ் வந்துடுத்து, டாக்டர் சொல்லுவார் வாக்கிங் போனால் குறையும், காலங்காத்தால ஓடு. அலாரம் வச்சு 4:30 எழுந்து நம்ம டோம்பிவெளியில் நாய் துரத்த துரத்த ஓடுவோம், தானாக வரும். ஏண்டானா ஜாதி வந்துடுத்தோன்னு இப்போ சொன்ன உடனே டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்போம். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு காதல் வந்துடும், டாக்டர் சொல்லுவார் கொஞ்ச நாள் மருந்து சாப்பிடுங்க, வாக்கிங் போனால் சரியாயிடும், மருந்தே வேண்டாம். உடனே அப்பப்போ பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து, அது நம்ம ரொம்ப சமத்துவம், டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் என்றைக்கு டெஸ்ட் பண்ண போகிறவங்களோ 2 நாள் வாயை கட்டிடுவா சேஃபாக. அப்புறம் எல்லாம் பார்டரில் தான் இருக்குது. இந்த சப்தாகம் பொழுது போய் டயபெட்டிஸ் செக் பண்ணணும், நன்னா பைத்தங்கஞ்சியை குடிச்சுட்டு மத்தியானம் சக்கரை பொங்கல் அள்ளி முழுங்கிட்டு கிடைக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக அது கிருஷ்ணாவதார சமயத்தெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தெரியும் ஃபாஸ்டிங் எவ்வளோ, பிபி எவ்வளோன்னு அப்போ தெரியும். அப்போ பிபி எகிரும் பார்த்துட்டோம்னா. ரொம்ப சமத்து தெரியுமா, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி லோகத்தில் வேற யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஆத்மைவகி ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனக. அப்போ ஒரு சரீரத்துக்கு வியாதின்னு வந்தால் வைத்தியம் சொல்கிறத கேட்குறோம், ஒரு நஷ்டப்பட்டோம்னா பெரியவா சொல்கிறத கேட்குறோம், ஒரு அவமானம் வந்துடுத்துனா சொல்கிறத கேட்குறோம். இதானே ஸ்வபாவம். அந்த மாதிரி நஷ்டப்பட்டு கிடக்கிறோம், குழந்தைய நஷ்டப்பட்டு கிடக்கிறோம், பெரிய சோகம், புத்திர சோகம். அப்போ வந்து அங்கிரேசர்லாம் சொல்கிறார், கேட்குறேன் நீங்கள் யாருன்றான், சோகத்தை மறந்து போயிட்டான். அவர் சொல்கிறார், இருப்பா நான் அங்கிரச மகரிஷிப்பா, உனக்கு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணவனே நான் தான், ரிஷி பண்ண ஆசீர்வாதம் பண்ண குழந்தையே போயிடுதான், நாரதர் இருப்பா இவர் தான் அப்படின்னார். இப்போ நாரதர் கேட்டார், எதுக்குடா அப்படி அழறாய், எதுக்குன்னு கேட்குற சுவாமி, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சா, குழந்தை உண்டா, என் ஸ்திதியில் நின்று பாருங்கோ, என் நெஞ்சினால் நோக்கி காணி, அது என்ன வழின்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன, நைஷ்டிக பிரம்மச்சாரி, தெரு தெருவா, ஊர் ஊரா, நாடு நாடா, அழகா ஒவ்வொரு லோகமாக அலைஞ்சின்னு இருக்க த்ரிலோக சஞ்சாரி, உனக்கு என்ன குறை. இப்போ நாரதர் பார்த்தார், இவங்கிட்டலாம் அப்படி பேசினா சரிபட்டு வராது, சரி கவலைப்படாதேன்னு சொல்லி அந்த ஜீவனையே கூப்பிடுறார். எந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்து, அந்த குழந்தையுடைய சரீரத்தை விட்டு அந்த ஜீவனை கூப்பிடுறார். அப்போ மகாத்மாக்களுடைய பலத்தை பார்த்துக்கோங்க, எந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பியிருக்கோ அந்த ஜீவனை கூப்பிடுறார். ஹே ஜீவனே, உன்னுடைய அப்பா அழறா, உன்னுடைய அம்மா அழறா, அவளுக்கு சந்தோஷம் கொடு, நீ பாட்டுக்கு போயிட்டியே, உன்னை கொண்டாடி அனுபவிக்கிறது இவாள்லாம் காத்துட்டு இருக்கா, இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு நீ போயிட்டியே, இதை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு. அந்த ஜீவன் வந்து பேசுறது, ஜோதி ஸ்வரூபமான ஜீவன் பேசுறது, ரூபத்தோட வரல, ஜோதி ஸ்வரூபமா வந்து அந்த ஜீவன் பேசுறது. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, அது சொல்லிடுத்து. அதான் அம்மா அப்பா பந்து இல்லைன்னா சாஸ்வதம் இல்லைன்னு அர்த்தம். சாஸ்வதம் கிடையாது, சுவாமியை தவிர எதுவும் இங்கே சாஸ்வதம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜீவன் சொல்லிடுது, பல கோடி ஜென்மா, பல கோடி சரீரம், பல கோடி அம்மா அப்பா, நான் எந்த அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துறது, நான் நாயா பிறந்து இறந்து போயிட்டு இப்போ குழந்தையா பிறந்திருக்கேன், அப்போ நாய் அப்பா அம்மா கவலைப்படுவாள், அவளை திருப்திப்படுத்துறதா, ரெடி பாம்பு குட்டியாக இருந்தேன் மற்றவ அடிச்சு கொண்டா, அதை பார்த்தா எங்கள் பாம்பம்மா பாம்பப்பா அழுதா, அவளை திருப்தி பண்ணுறதா, இல்லாட்டி நான் மான் குட்டியாக இருந்தேன், ஒரு சிங்கம் அடித்தது, அதை பார்த்து மான் அம்மா அழுதது, மான் அப்பா அழுதது, என்னோட மான் ஃப்ரெண்டு அழுதான், மான் சகோதரன் அழுதான், மான் சகோதரி அழுதுது, அப்போ அவளை திருப்திப்படுத்துறதா, நான் யாரை நான் திருப்திப்படுத்துவேன், நீங்களான என்னை கூப்பிடுறேன், எல்லாம் திருப்திப்படுத்து, அப்பா அம்மா கொண்டாடுறான், எவ்வளோ நாள் அவள் கொண்டாடுவா, அவள் இருக்கிற வரைக்கும் கொண்டாடுவா, அதுக்கப்புறம் அவள் இருக்கும்போது எப்பொழுதுமே கொண்டாடுறாளா, குழந்தை பிறந்துடுதுனா ஆஹா ஓஹோ அப்படின்னு, அது 4 மாதம் வரைக்கும் போட்ட இடத்துல இருக்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மாவுக்கு, அப்படியே வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க, 4 மாதம் ஆயிடுதான், ஒரே படுத்துறது, ஒரு விஷயத்தை கீழே வைக்க முடியல. இந்த குழந்தை தவழ ஆரம்பிச்சு விட தான் வீடே கிளீன் பண்ணுவான், எங்கெல்லாம் முடியுமோ குப்பையை பிரிக்கின்றே இருப்பான், அதை கொஞ்சம் தவழ ஆரம்பிச்சு கொடுத்து, நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து, நீஞ்ச ஆரம்பிச்சு கொடுத்து, நடக்கிறதும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே படுத்துறான் அப்படின்பா. பேசலன்னா இவன் பேசவே இல்லைன்பா. பேசினானா தொண்ணு 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 பேசுறதுன்னுவா. 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறதுன்னுவா. உடம்பு முடியாமல் 2 நாள் தேமேன்னு இருந்தா ஐயோ விளையாடினா பரவாயில்லன்னுவா. மாற்றி மாற்றி உடம்பு படுத்துறதுன்னுவா. சொல் பேச்சு கேட்கலேன்னுவா. எத்தனை 5 வயசுக்குள்ளே இத்தனையும் 55 வயசாகி நாமளே சொல் பேச்சு கேட்கலையே. எத்தனை பெரியவா எவ்வளோ உபன்யாசம் கேட்டு சொல்லியிருக்கா. காதில் கேட்குறேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கரெக்டாக சத்சங்கமெல்லாம் அட்டன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேளா. எத்தனை விஷயங்கள் எத்தனை பெரியவா சொல்லி அன்னிலேருந்து அப்பொழுதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணேன்னா சந்தோஷம், அப்படியே ஃபாலோ பண்ணும். 100% 95, 85, 75 அதெல்லாம் ரொம்ப நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறேன். 35 பண்ணாலே பெரிய விஷயம். அதுவும் பண்ணுவேன். எதெல்லாம் உங்களுக்கு சுகமோ எது சௌகரியமோ சத்சங்கத்தை சொல்லுவோம். மனசு தான் காரணம். அப்புறம் என்றைக்கா ஒரு நாள் உபன்யாசத்துக்கு வரேன், ஏன்னா மனசெல்லாம் இங்கே தான் இருந்தது. எங்ககிட்டயே பதில் சொல்லுவார். மனசு தான் பகவான்கிட்ட இருக்கணும்னா ஆற்றுல ஒரே ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை வரணும்னு தான் ஆசை. மனசு இங்கே தான் முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் உடம்பையும் கொண்டு நீங்கள் வச்சுருங்க, பரவாயில்ல, தப்பில்லை. அப்போ எதெல்லாம் சௌகரியமாக தானே எடுத்துக்கிறோம். இந்த குழந்தைய விளையாடும் ஒரு ஸ்திதியில் அது ஆசையாக ஓடி வரும். அந்த குழந்தைகள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எங்கேயும் தான் சக்தியோ தெரியாது. நம்மளாம் பாத்திரி நம்மளா 10 மணி டைமை பார்த்தா தூக்கம் வரும் நமக்கு. நமக்கு தூக்கம் வரத்துக்கெல்லாம் வந்து நேரம் 10 மணி அடித்தட்டான்னு அப்படியே அப்படி கத்துட்டானா சொல்லுவோம். அது உடம்பு களைச்சி போய் தூங்குறோன்னே கிடையாது. 10 மணி அடித்தா தூக்கம் வந்துடும் டான். அது பெரிய பெருமை வேறு நமக்கு. டான் அந்த டான் நாமஜம் வந்துடும்னா சந்தோஷம். டான் பாகவதம் வந்தால் சந்தோஷம். எழுந்த உடனே ஹரி ஹரி ஹரின்னு வந்துடுதுன்னா சந்தோஷம். அதெல்லாம் வரணும். இந்த குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓடி வந்து சொப்புன்னு மடியில் உட்காரும். சிக் சும்மா உட்கார் அறிவில்லை. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கு அப்படி வச்சு வாங்கினேன்னா அப்படின்னு. நமக்கு டைம் இருந்ததுன்னா, பொறுமை இருந்ததுன்னா, ஆசை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் படுத்துவோம். அது ஆசையாக வந்ததுன்னா நமக்கு டைம் இல்லை, உடம்பு டயர்டாக இருக்குது, களைச்சி போச்சுன்னா போ. சுயநலத்துக்காகத்தானே குழந்தைகள் வச்சுட்டு இருக்கோம். என்ன கவனித்து பாருங்கோ, அதுங்களுடைய சுகத்தை விட நம்ம சுகம் பெருசுன்னு நினைக்கதான் ஆரம்பிக்கல. இல்லை நான் சொல்ல மாட்டேன். நிறைய குழந்தைகள் அதாவது தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். குழந்தைகள் இருந்தாலும் பெரியவாள்லாம் தப்பிச்சிருப்பேன். கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டு போயிருப்பேன், டிப்ளமேட்டிக்காக. நீ குழந்தைகள் யாரும் இல்லை, அதனால தான் பெரியவாள்லாம் வசமாக மாட்டின்னு. எத்தனை பாடுபடுத்துகிறோம் குழந்தைகளை. படிக்கிறத கூட அதுக்கு என்ன வரும், அதுக்கு என்ன பிடிக்குன்றதை விட நான் படிக்கலை நீ படி, நான் டாக்டர் படிக்கலை நீ படி, அவ்வளோதான். எத்தனை குழந்தைகள் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு அது படுற பாடு. எத்தனை பாடுபடுறது குழந்தைகள் தெரியுமா. நிஜமாகவே ப்ராக்டிக்கலாக சொன்னால் இந்த காலத்து குழந்தைகளை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. 10th வந்துட்டு படி 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 நிறைய மார்க் வாங்கு. மார்க் ஒன்று தான் வாழ்க்கையுடைய லட்சியம். அதுக்கு ஆகாரத்தை பற்றியோ எதை பற்றியுமே கவலையே இல்லை. கோவிலுக்கு போனால் ரொம்ப நேரம்லாம் கோவிலில் இருக்க வேண்டாம். போனோமா சோப்புக்காரன் போட்டோமா கை கூப்பினோமா சுவாமி நன்னா படிக்கணும் வேண்டி வந்து சத்சங்கத்துக்கெல்லாம் போகப்படாது. தெரியறதா எத்தனை பேர் ஆற்று சத்சங்கத்துக்கு குழந்தைகளை போக விடுறதுலையும் எனக்கு தெரியும். எக்ஸாம்டா படுறா இப்போ போய் உபன்யாசம்லாம் கேட்காதடான்னு. என்னமோ நாங்களும் தப்பாகவே சொல்லித்தர மாதிரி ஒரு அபிப்பிராயம் லோகத்தில். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் லௌகீக வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு தீர்மானம். இந்த விஷயங்கள்லாம் ஆத்தியாத்மிக விஷயம். இது உலகம் தனி, அது உலகம் தனி. யார் சொன்னார்? ரெண்டு ஒரே உலகம் தான். ஆன்மீக பலத்தோட லௌகீகத்தை சௌக்கியமாக வாழ்ந்துடலாம். ஆன்மீக பலம், தப்போபலம், நாம பலத்தினால தான் துருவன் ஜெயிச்சான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. துருவன் ஜெயிச்சது ஆன்ம பலத்தினால, ஆன்மீக பலத்தினாலே தான். நம்ம ஆற்று குழந்தைங்க மாதிரி எடுக்க முதல்லேருந்தே படிக்க வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், பகவானை பார்க்காம 10 வயசில் டென்ஷன் ஆகிடும். 10th வந்தோடனே கவலைப்படும். 12th வந்தோடனே வைத்தியம் முடிச்சுனதுக்கு காலேஜ் வந்தோடனே டிப்ரெஷன் வந்துடும். ஐடி போயாச்சுன்னா தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கும். அப்புறம் அதுக்கு மருந்து கொடுத்துருக்கும். இதான் நடந்துட்டு இருக்கு. கண் கொண்டு பார்த்துட்டுருக்கோம். எத்தனை வீட்டில் பார்த்துட்டுருக்கோம் நாங்கள். பகவத் பலம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த குழந்தைகள் அத்தனை பாடுபடுறோம். அந்த குழந்தை சொல்லிடுத்தோம், அத்தனை அம்மா அத்தனை அப்பா யாரை திருப்திப்படுத்துறது? நானே அப்பாடா இவா தொந்தரவு முடிஞ்சுடுதுன்னு கிளம்பிட்டேன் நிம்மதியாக. இல்லாட்டி நம்ம என்னமோலாம் பைத்தியகாரத்தனம் பண்ணுவோம். அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறது, அது சிரிச்சே ஆகணும். அப்புறம் அது வேற சொல்லிப்போம், என்னை பார்த்தாலே குழந்தை சிரிக்கிறது. சிரிக்கலன்னா விட்டுருவேடா. என்ன குரங்கு சேஷையெல்லாம் காட்டுவோம் குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு. அது சமயத்தை எதுக்கான அழும். ஒவ்வொருத்தரா கையில் தூக்கி வச்சுப்போம். அதுதான் எறும்பு கடிச்சிருக்கும், அது எடுத்துக்க முடியாது. வீண் வீண் அழும். உடனே வா, அவன் வந்து பார்த்தா திருஷ்டி சுற்றி போடு, பாட்டி ஆரம்பிச்சிடுவான். அம்மா சொல்லுவா, இன்னைக்கு அந்த பக்கத்தாவது குழந்தை விளையாடின்றிருந்தா அதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி இருக்குன்னுவா. அதுக்குள்ள தாத்தா ஒன்று சொல்லுவா, அப்பா ஒன்று சொல்லுவா, இல்லை ஒரு அஞ்சாறு கை மாறும். கடைசியில் யாரோ ஒருத்தர் கைக்கு போகும்பொழுது எறும்பு கீழே விழுந்துடும், குழந்தை அழுகிய நிறுத்திடும். இவா சொல்லுவா, குழந்தை என்கிட்ட வரத்துக்காகத்தான் அழுது, தலையெழுத்தா அதுக்கு என்னமோ. நம்மெல்லாம் அப்படியே பெரிய தபஸ்வி கபிலாச்சாரியா, இல்லடி ஜடபரதர், இல்லடி ஸ்வயம் ராமானுஜர், இல்லடி ஆதிசங்கர பகவத் பாதர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, மீரா மாதா, நம்ம கிட்ட வந்து அப்படியே ஆத்ம ஞானம் வந்துட போறதா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் குழந்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கிறது, அப்புறம் அது பேசலன்னா, அதை விட அம்மாக்கள் குழந்தை வளர்ந்துடும், இந்த அம்மாக்கள் வளரவே மாட்டான். அது நாலு வயசு வரைக்கும் சூச்சுப்போ ஆயிப்போ எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். பத்தாவது போனா கூட ஏண்டா பாத்ரூம் போனியா, பெரிய பாடு. ஸ்கூல்ல என்ன நடந்தது சொல்லலை, இப்பெல்லாம் குழந்தை பேசவே மாட்டேங்க. அவன் டீனேஜ் வந்தாச்சு, டீனேஜ் வந்த பையில ஏன்டா ஸ்கூல்ல நடந்தது சொல்ல மாட்டேங்கிறாய், அம்மா அப்பா வளர்றதே கிடையாது, என்ன பாடுபடுத்துறோம். இந்த குழந்தை சொல்லி இந்த பாடு எனக்கு வேண்டாம், நான் போயிட்டேன்னு விடுச்சு. இத்தனையும் கேட்டான் சித்திர கேத்து, ஆச்சரியமா கேட்டுட்டான், வைராக்கியம் வந்துடுச்சு. அதுதான் குருபலம். யாருக்கு எந்த விதத்துல எதை சொன்னா அவளுக்கு வைராக்கியமும் பக்தியும் உண்டாகுமோ அது போல. இதே நாரதர் துருவனுக்கு ஓம் நமோ பகவதே குழந்தை சொல்ல சொல்லுடா குழந்தை, பகவான் உள்ளுக்குள்ள கிச்சாப இருக்காண்டா, நினச்சிக்கோடா ஜாலியா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் சொல்லுடா குழந்தைன்னு. சித்திரகேதுக்கு அதை சொல்லலை, வேதவியாசருக்கு பாகவதம் எழுதுன்னு சொன்ன, வால்மீகிக்கு ஒண்ணுமே சொல்ல, ராமா ராமான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஒரே குரு தான். அதே பிராச்சீன பர்கிஷத்துக்கு புரஞ்சன உபாக்கியானம் சொல்ற, அதே பிரச்சேதசர்களுக்கு இந்த பக்கம் போங்கோன்னு வழி காட்டுறார், எத்தனை பேருக்கு எப்படி எல்லாம் வழி காட்டுறாரு பாருங்க, ஒரே ஒரு குரு சத்குரு நாரத மகரிஷி. அப்ப குரு ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போல அவர்களை பக்குவப்படுத்துறார். இப்ப காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி தானே அதை நம்ம பண்ற முறையும் ஒன்று இருக்கு, எந்தெந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அது போல இந்தந்த புஷ்பத்தை இப்படி சுவாமிக்கு சாத்தணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா. சத்குரு என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு புஷ்பமா பாவிச்சு பகவத் திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்கல். சிலதெல்லாம் பவளமல்லிப்பூ டக்குன்னு உடனேயே போட்டுடணும், சிலதெல்லாம் தாமரை நன்னா வளர்ந்து அது மலர்ந்த பிறகுதான் கொண்டு போட முடியும். தாமரை மட்டும் என்ன கொண்டு போடலையேன்னா, இப்ப கொண்டு போட்டா அதுக்கு அந்த பரிமளம் கிடையாது. ஒவ்வொன்றதுக்கு துளசி ஒரு இலை விட்டோடனே கொண்டு போய் போட்டுடலாம். அப்ப அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போலே, அதனாலதான் குரு அவ்வளவு விசேஷம். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமானா, நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருக்க, நம்ம பக்குவப்படுறது ஒண்ணுதானே தர்மம். அதனால சித்திரகேதுக்கு வைராக்கியம் வந்துடுத்து அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டான். குழந்தைக்கு பண்ண வேண்டிய அந்திம கிரியை எல்லாம் பண்ணான், வைராக்கியத்தோட பண்ணான். நான் பண்றது எல்லாம் இந்த சரீரத்துக்கு தான், இந்த குழந்தைக்கும் இந்த சரீரத்துக்கும் இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கு, இதற்குரியதான கர்மாவை பண்றேன்னு பண்ணிட்டான். கடைசியில எல்லாம் நான் பண்ணல, எல்லாம் ஹரிப்ரீத்தியர்த்தமாக பண்ணுறேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்போ சாதனம் எல்லாம் பண்ணால் கூட எனக்கும் யாருக்கும் பந்தம் கிடையாது, எல்லாம் ஆத்மாதான்னு முடிச்சுடுறோம் இல்லையா. ஆரம்பத்தில் பண்ணும்பொழுது என்னுடைய பித்ரு எல்லாம் சொல்லி 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 வரிக்கிறோம், கடைசியில் சங்கல்பம் பண்ணும்பொழுது முடிக்கும்பொழுது எனக்கு யாரும் கிடையாது, எல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்ல வைராக்கியம் வந்துடுத்து. நாரசரிடத்திலே ஜோரா சொல் கற்றுக் கொடுத்து கத்துண்ட மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள்லயே பெரிய வித்யாதரன் ஆயிட்டான். ஆகாசத்தில் டிராவல் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு தபோபலம் வந்துடுத்து. அப்படி நன்னா சுத்தின்னு இருக்கான். ஒரு நாள் கைலாச பர்வதம் போறான், சிவபெருமான் பார்வதியை பார்க்கறான். சிவபெருமான் ஆச்சரியமா பார்வதி தேவியை மடியில வச்சிருந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார். அவன் அதிசயிச்சு பிரமிச்சு போய் சொன்னான், ஒரு சாதாரண சாமானியன் கூட பொண்டாட்டிய ரகசியத்துல தான் கொஞ்சுவான், பல் பத்து பேர் எதுக்கவே கொஞ்ச மாட்டான். ஆனா இவரோ லோக குரு தட்சிணாமூர்த்தி, இவ்வளோ பெரிய சபையில அதுவும் சுத்தி வர எல்லாம் புருஷா. இந்த கைலாசத்துல ஒரு ஒரே ஒன்றுதான் கஷ்டம், பார்வதி தேவி தவிர எல்லாம் ஆண் கூட்டம் தான், எல்லாம் ருத்ர கணங்கள். இவாளுக்கு முன்னாடி போய் கொஞ்சின் இருக்காரே, அவன் அதிசயிச்சு பிரமிச்சு போய் சொன்னான். சிவபெருமானை கேவலப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிவபெருமானை எப்படி கேவலப்படுத்த முடியும், அவர் அப்படியே படுத்தினாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது வச்சுக்கோங்க. தக்ஷன் அவ்வளோ கேவலப்படுத்தினா அதுக்கெல்லாம் அசந்தாரான்னு, சிவனையன்னு இருக்கிறவாளுக்கே கேவலம் தெரியலன்னா சிவனுக்கா தெரிய போகிறது. மங்களமூர்த்தியாச்சு, யார் எப்படி பண்ணாலும் அதை மங்களமாக எடுத்துக்கக்கூடிய ஒருத்தராச்சு அவர் தேவேன்னு இருந்தார். ஆனால் பார்வதி தேவிக்கு பொறுக்க முடியலை. பார்வதிக்கு முடுக்கவே முடியலை. என்னடாதுன்னு பார்த்தா, எங்க ஆதிகார பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சார். ஆச்சரியமா இந்த மாதிரி என்னையே சொல்லிட்டாரு, எங்க ஆதிகார சொல்லிட்டாருன்னு ஒரு ரோஷம் வந்துடுத்து. உடனே, உனக்கு என்னடா பெருசா தெரியுமா, இத்தனை பெரியவா இருக்கா, இந்த சபையில நீ போய் இப்படி சொல்றியோ, போடா அசுரனா பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டா பார்வதி தேவி ஜெகன்மாதா. உடனே இப்படி பார்த்தான் சித்திரகேது, சிரிச்சான். சந்தோஷம்மா, ஏன்னா மனுஷனா இருந்து ஜபிச்சுட்டேன், இப்ப கந்தர்வனா இருந்து ஜபிச்சுட்டேன், அசுரனா இருந்து ஜபிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, நடந்துடுது. எங்க இருந்தான், எந்த இடத்துல இருந்தாலும் பகவன் நாமத்தை ஜபிக்கணும், ஸ்திதி முக்கியமே இல்லை. சித்திரகேது அந்த சாபத்தை சந்தோஷமா வாங்கிட்டான். அதுக்கு என்ன, அசுரனா இருந்து ஜபிச்சுட்டு போறேன்னுட்டான். சிவபெருமான் பார்த்தார், பாதியாடி, பகவத் பக்தியினுடைய பலம் சாபத்தை கூட அனுக்கிரகமா வாங்கிக்கிற ஒரு புத்தி. இப்ப நம்மள யாரையாவது திட்டினான்னா, ஆஹா அஹோபாக்கியம்னா சொல்லுவோம், அவளை ஒரு 40 திட்டு நம்ம திட்டுவோம். ஆதிகார திட்ட முடியாது, மனசுக்குள்ள புலம்புவேள், இந்த பாவி மனுஷனை கட்டின்றதுக்கு இது வேற அப்படின்னு மனசுக்குள்ள சொல்ல, வெளில சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல அவ ஹயத்துக்குள்ள அத்தனை தூரம் சொல்லுவோம், ஆனா அவன் ஒண்ணுமே சொல்லலை, அப்படியே ஸ்வீகரிச்சுட்டான். அவன் தான் விருத்ராசுரனா பிறந்துட்டான், அசுரனா பிறந்துட்டான் பார்வதி தேவியினுடைய சாபத்தினால. அசுரனா பிறந்து இந்திரனோட ஒரு யுத்தம், வேற பெரிய யுத்தம் நடக்கிறது, விருத்ராசுரனோட யுத்தம். என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியல. கடைசியில ததீசி மகரிஷியினுடைய முதுகெலும்ப வாங்கிட்டான், அதான் வஜ்ராயுதம். முதுகெலும்பு அவ்வளவு பலம், நம்ம யோகா போஸ்டர் எல்லாம் பார்த்தோம்னா இந்த முதுகெலும்பை கரெக்டா வைக்கிறதுக்கு தான் இத்தனை வேலை. முதுகெலும்பு பலமா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. சாதாரணமாவே யாராவது பயப்படுறா, தைரியம் இல்லைன்னா அவனுக்குலாம் முதுகெலும்பு கிடையாது, முதுகெலும்பு இருக்காடா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு முதுகில தான் எல்லாருக்கும் பிரச்சனையே வருது. முதுகெலும்பு தான் முக்கியம். உக்காந்தா இடுப்பு வலிக்கிறது, கழுத்தை வலிக்கிறது, எல்ஃபை, சயாட்டிக்கா, என்னென்ன உண்டோ லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கோம். முதுகெலும்பு அவ்வளவு பலமானது. ததீசி மகரிஷியினுடைய முதுகெலும்புல அவ்வளவு சக்தி இருந்துதான். அதனால தன் தபோபலத்தினாலே தான் தன் சரீரத்தை விட்டார், இந்த சரீரத்தை எரிச்சு அந்த முதுகெலும்பு எடுத்துட்டான். நீங்க டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதுகெலும்பு மாதிரிதான் இருக்கும். வஜ்ராயுதம், வஜ்ரம்னா வைரம் மாதிரி, அப்படி வைரம் பாஞ்ச ஒரு சரீரம் முதுகெலும்பு. அதை கொண்டு ஒரு யுத்தம் பண்றான், ஒரு தடவை போட்டுட்டான், கீழே விழுந்துடுத்து இந்திரன் போட்டான். பிருத்ராசுரன் சொன்னான், தைரியமா எடுத்து போடுறா, தைரியமா போடு, வைக்கப்படாதே, தெய்வ சங்கல்பத்தினாலே யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணு நீ ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், ஒரு கால ஒன்னால மரணம் வந்தாலும் ஹரிநாமத்தை சொல்லிட்டு போயிடுவேன்டா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாண்டா, நோக்கபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் பெரிய உண்டு. ஆனா ஒரு அசுரன் சொல்றான், பகவத் பக்தியினுடைய பரகாஷ்டைன்னு அதான், இதுதான் அல்டிமேட், பகவத் பக்தியுடைய கடைசி நிலைமை எதுன்னா இதுதான். ந நாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திர புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்கே. அழகா சொல்றான், ந நாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம், மோட்சம் வேண்டாம், பாதாளலோக ராஜ்ய பரிபாலனம் வேண்டாம், பிரம்ம பதவி வேண்டாம், பூமி சக்கரவர்த்தியா இருக்க வேண்டாம், உன் திருவடி தாமரைகள்ல பக்தி இருந்தா போதும். அம்பழகா குலசேகராழ்வார் முகுந்தமாலால பேர் புலம்புறா, சரியா சொல்லணும்னா எதுவுமே வேண்டாம்ப்பா, எப்பொழுதும் உன் சரண கமலங்களையே நினைச்சின்றிருந்தா போதும் அப்படின்றார். தருணுமே வேண்டாம், மத் ஜன்மனக பலமிதம் மது கைதபாரே அப்படின்னா சொல்றார், மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ சத்ருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதீமாம் ஸ்மர லோகநாத. ஹே பிரபோ, என் ஜென்மாவில் பரம பிரயோஜனம் இதுதான், உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக என்னை நீ பாவி. இதே தான் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கிற, பிரஹல்லாதன் துருவன் விருத்ராசுரனும் அதான் கேட்கிற, அகம் அரே தவ பாதைக்க மூல தாசானுதாச பவிதோஸ்மி பூய, உன்னுடைய தாசானுதாசனாக என்ன நான் பவிச்சாம், திருவடி தாமரையை பிடிச்சிருக்காளே அந்த பாகவதர்கள் பக்தாங்கிரி ரேணு தொண்டர் அடி பொடி. பக்தாளுடைய பாத தூளியா நான் இருந்தா போதும் அப்படின்னு அழகா ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்றான், யுத்தம் நடக்கிறது. கடைசியில இந்திரன் வஜ்ராயுதத்தை போட்டான், கீழே விழுந்தான் விருத்ராசுரன். சரீரத்திலேருந்து ஆத்மா கிளம்பிடுச்சு ஜோதி ஸ்வரூபமா. அந்த ஜோதி ஹரி 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 ஜபிச்சு நேரம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது வைகுண்ட லோகம் போச்சு. ராஜாவா இருந்து ஜபிச்சான், கந்தர்வனா இருந்து ஜபிச்சான், அசுரனா இருந்து ஜபிச்சான். இப்ப வைகுந்த லோகத்தை போய் ஜபிச்சிருக்கான். அங்கேயும் போய் நாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம். நீங்க வைகுண்டம் போனா ஒருத்தர் இப்படி இப்படி தலையாடிண்டே ஹரி 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 ஹரின்னு தலையாடிண்டே வேண்டாம் 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 வேண்டான். யாருடான்னா விருத்ராசுர பாகவதர். வைகுண்டம் போக நல்லா ஞாபகம் வரல, அடையாளம் சொல்லியிருக்கேன் நான். இப்படி இப்படி ஒருத்தர் அழுதுண்டே நாராயண 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 சொல்லுவார் அசாமியில பாகவதர். இப்படி இப்படி நாராயண 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 எனக்கு கொண்டு வேண்டாம், கொண்டு வேண்டாம், கொண்டு வேண்டாம், கொண்டு வேண்டாம். நான் நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நாராயணா 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 இது மட்டும் போதும். நாம சங்கீர்த்தனம் சொல்றதே பரமபோக்யம். இதுக்கு மேல இதனால ஒரு தனியா ஒரு பலன் அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே எல்லாத்தையும் கொடுத்துடுமே. நாம சங்கீர்த்தனம் பண்ணி இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம், எல்லாம் தானா கிடைக்கும், எல்லாம் கிடைச்சிடும், அத்தனையும் கிடைக்கும், வேற ஒண்ணுமே வேண்டாம் உங்களுக்கு. ஆச்சரியமா அந்த மாதிரி அந்த விருத்ராசுர விஷயம், ஜெய் போலோ விருத்ரசுர விருத்ராசுரம் சொல்லப்படாது ஆனா சொன்னா புரியும். ஜெய் போலோ விருத்ராசுர பாகவதருக்கு. அப்ப ஏதான நஷ்டமாயிடுது, ஏதான மரணம் வந்துடுதுன்னா சித்திரகேது உபாக்யானத்தை நினைச்சுக்கணும். சரியா, நமக்கு வேண்டப்பட்டவாளுடைய தாங்க முடியாத ஒரு மரணம் வந்துடுச்சுன்னா அப்ப இந்த சித்திரகேது விஷயத்தை ஸ்மரிச்சுண்டு பகவன் நாமத்தை ஜபிக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். இந்த கதை கேட்டுட்டு போகிறதோட உங்களுக்கு கதை நல்லாவே தெரியும், என்ன ஸ்தோத்திரம் வரைக்கும் தெரியும். இது எந்தெந்த இடத்துல வாழ்க்கையில உபயோகப்படுத்திக்கணும்னு இருக்கு. உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் பாகவதம். பகவத் விஷயத்தை உபயோகப்படும் அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? ஆனந்தமா இது போல பாகவத விஷயத்த உபயோகப்படுத்திக்கணும், ஜம்முன்னு உபயோகப்படுத்திக்கணும். இந்த ட்ரெயின்லலாம் போனா அந்த பர்த்து, இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் போனா அந்த தலகாணி போற எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறோமோன்னு. இந்த செருப்பை வைப்போம் பாருங்க, அந்த பர்த் சீட்டு கீழே நம்ம ரெண்டு பெட்டிக்கு கேப் விட்டு அழகா யாரும் எடுக்காதபடி, அதை டிஸ்டர்ப் பண்ணாதபடி எவ்வளவு ஜாகிரதையா. அதுல வேற யாரும் எடுத்துடப்படாது, அந்த டேபிள் இருந்தா அது மேல நம்ம பேக வச்சு அங்கேயா பிளக் பாயிண்ட் இருந்தா முதல்ல நம்மளுக்கு சொருகி அதை சார்ஜ் பண்ணி. அப்ப அந்த ஒரு 8 மணி நேரத்துக்கு இவ்வளவு உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? அது போல ஆயுசு முழுக்க உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால ரொம்ப வேண்டப்பட்டவாளுடைய மரணம், அந்த மரணம் உங்களை தாக்குறதுன்னா சித்திரகேதுவை நினைச்சுக்கோங்கோ, இந்த ஜீவன் பேசின அதை நினைச்சுக்கோங்கோ. யார் போனவாளை பத்தி கவலைப்படுறோம்? நமக்கு அவ இல்லையே நஷ்டம்னு தான் அழுகிய ஒழிய போனா ஐயோ அவ நரகம் போனாலோ சொர்க்கம் போனாலோ மோட்சம் போனா தேவலையேன்னு யாரா அழறோமா? எனக்கு இல்லையே நான் என்ன பண்ணுவேன்? அப்ப போனவாளுக்கு அழறது கூட தன் சுயநலத்துக்காகத்தானே ஒழிய அவளுக்காக இல்லை. அவ்வளவு தூரம் மோசமான உலகம் அப்படி அந்த சித்திரகேது விஷயம் எல்லாம் சொல்றார். அப்ப பரிசுத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அது ஏன் ஹரி அசுராள்னா கொஞ்சம் பாரபட்சம் பார்க்கறா போல இருக்கே, தேவர்கள்னா ஒரு பட்சபாதம் இருக்கு, அசுரான்னா வதம் பண்றார் அப்படின்னு. இல்லையடா குழந்தை, அப்படிலாம் கிடையாதுரா, அசுராளுக்கு கூட கிருபை பண்ணிருக்காருலாம். அப்படியா? யாருக்குன்னா ஜெய் போலோ பிரஹ்லாத ஆழ்வாருக்கு. பிரஹ்லாத ஆழ்வார், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சில பேரை மட்டும்தான் ஆழ்வார் சொல்லுவார். விபீஷண ஆழ்வார், பிரஹ்லாத ஆழ்வார், கருட ஆழ்வார், இவெல்லாம் தான் ஆழ்வார்னு சொல்லுவார். குக ஆழ்வார் கிடையாது, குக பெருமாள்னு பெயர். ஏன்னா ராமன் என்னோட ஃப்ரெண்டுன்னுட்டாராம், அதனால அவர் ஆழ்வார் கோஷ்டியில கிடையாது, பெருமாள் கோஷ்டியில இருந்தார். குகப்பெருமாள், குலசேகர பெருமாள், சில பேரை மட்டும்தான் பெருமாள்னு அட்ரஸ் பண்ணுவோம். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு அப்படின்னு குகனை பார்த்து ராமன் சொன்ன க்ளோஸ் ஃப்ரெண்டுடா நீ, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ தான். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, அந்த மாதிரி ஜடாயுவ ஆழ்வார்னு சொல்ல மாட்டான், பெரிய திருவுடையார்னு சொல்லுவாள் வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை. பெரிய திருவுடையார்னா பெரியப்பான்னு அர்த்தம். ஏன்னா தசரதரோட ஃப்ரெண்டு ஜடாயு. ஓ அப்பா போயிட்டா, இந்த பெரியப்பா நிழல் இவர்கள் இறகின் கீழே வர்த்திப்போம்னு சுவாமி இருந்தார். அதனால் ஜடாயு ஆழ்வார் இல்லை, குஹ ஆழ்வார் இல்லை, விபீஷண ஆழ்வார் இவாள் அப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சரியம் பிரஹல்லாத ஆழ்வார், அசுரப்பயல், சங்கு கர்ணன்ற பிரம்மதேவருடைய வேலைக்காரன் தான் பிரஹல்லாதன். சங்கு கர்ணன் அவன் பேரு. பிரம்மதேவருடைய பூஜைக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரன். ஒரு நாள் பூஜை பண்ணும் பொழுது லேட்டாக போயிடுது, அதனால் சாபம் கொடுத்துட்டார். அந்த சங்கு கர்ணன் தான் இரண்யகசிபுடைய பிள்ளையாக பிரஹல்லாதனாக வந்தான். அந்த பிரஹல்லாதன் தான் திரும்பவும் கலியுகத்தில் சுவாமி ராகவேந்திரரா வந்தார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. பிரஹல்லாத அவதாரம் தான் ஸ்ரீ ராகவேந்திரர். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த சங்ககர்ணன் இரண்யகசிபனுடைய பிள்ளையா வந்துட்டான். கர்ப்பத்தில் ஆவிர் பவிச்சாச்சு. இரண்யகசிபு தபஸ் பண்ண போறான், விஷ்ணுவை அழிக்கணும்னு. ஏண்டான்னா சகோதரன் இரண்யாட்சனை வராகமா வந்து அழிச்சுட்டானேன்னு கோபம். இரண்யாட்சன் இரண்யகசிபு ரெண்டு பேருமே பகவானுடைய ஜெய விஜயர்கள். அவ ரெண்டு பேரும் சனகாதி முனிவர்கள் சாபத்தினாலே கீழே வந்துட்டான். அப்ப அங்கேயா இருந்திருப்பா, இவாதான் கீழே வந்துட்டாளோன்னு. வேற ரெண்டு பேரும் ஜெய விஜயா போஸ்ட்ல சுவாமி நியமனம் பண்ணிட்டான். வைகுண்டத்தில் இருந்தா நம்மளும் ஒழுங்காக இருந்தா நம்ம கூட சமயத்தை ஜெய விஜயால வாசலில் காவல் காக்கலாம். ஆனால் யாராக வந்தானா கதவு திறந்து விட்டுருவோம், அது நன்னா இருக்கும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அது ஒரு சுகம். அந்த வாசலில் நின்றுட்டு அந்த உத்தமமான ஜீவன் வரும்போது அப்படியே அந்த கதவை திறக்கணும். திருப்பதியில் கதவை திறந்த அவ்வளோ சுகமாக இருக்கும். வைகுண்ட ஏகாசிக்கு சொர்க்கவாசல் திறக்கிறான்னு இல்லையா, அந்த கதவை திறக்கிறதே ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி வைகுண்ட நீல்வாசலை அந்த பாகவதா வருவா பாருங்க. நம்மெல்லாம் போகும் பாருங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரா எந்த டைமில் போகிறோமோ தெரியாது. போகும்பொழுது அந்த கதவை சாத்தியிருக்கும், நம்ம வரத பாசம்னு படின்னு அந்த கதவை திறப்பான். உள்ளுக்குள்ள ஸ்ரீமன் நாராயணன் கையில் பூர்ணகும்பம் வச்சுட்டு இருப்பார். வாங்க வாங்க சுவாகதம் சுஸ்வாகதம் அப்படின்னு அவன் வாயில் காப்பவனா நிற்கிறா ஜெயவஜியா. நிற்கிறன் சுகமாக இருக்கும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண என்னையும் ஜெயவஜியாலாம் நிற்கவை, ஆனால் யார் வந்தாலும் திறந்து விட்டுருவேன் ஒன்றும் சொல்லப்படாதுன்னு சொல்லிடுவேன். யார் வந்தாலும் சரி, அசுரப்பயம் வந்தாலும் திறந்து விட்டுருவோம். நான் அசுரம் அங்கே வர முடியாது வச்சுக்கோங்க. பக்தா மட்டும்தான் வைகுந்த நீழ்வாசலில் நுழையத்துக்கு அதிகாரம் உடையவர்கள். மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அது ஒரு சுகம், ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கணும். பக்தி அனுபவிக்கிறதுக்காகத்தானே ஜென்மா. இந்த ஜெயவஜயர்கள் சனகாதி முனிவர்களை உள்ள விடலை. அந்த பாகவத அவச்சாரம் வைகுந்த லோகத்திலேயும் தள்ளிடுத்தான். பார்த்துக்கோங்க, பாகவத அவச்சாரம் வைகுந்த லோகத்தில் கூட படுத்தும், அங்கேந்து கூட கீழே தள்ளி விட்டுடும். ஜாகிரத ஜாகிரத. இரண்யாட்சனா வந்துட்டான் பகவான், வராகவதாரம் எடுத்து வதம் பண்ணிட்டான். அதனாலே விஷ்ணுவை அழிக்கணும்னு ஒரு துவேஷ பக்தி, ஒரே லட்சியம், விஷ்ணுவை அழிக்கணும், விஷ்ணு அழிக்கணும், விஷ்ணு அழிக்கணும், அப்படி ஒரு ஜபம். நாராயணன் இல்லாமல் போகணும், நாராயணன் இல்லாமல் போனால் நாராயண 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 துவேஷ பக்தி. தமிழ்நாட்டில் நாஸ்திகாலாம் நன்னா இருக்கா பாருங்கோ, சுவாமியை திட்டி திட்டியே நன்னா இருக்கா, பரமசுக்கியமாக இருக்கா. இன்னி காலம் வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவா, இவாளுக்குலாம் இத்தனை வயசு உசுரோடு இருக்கணுமா, அவ்வளோ ஜபிக்கிறாளே, ராமகிருஷ்ணா நாராயணா கோவிந்தான்னு. ஆஸ்திகர்களை காட்டிலும் நாஸ்திகர்கள் நன்னா ஜபிக்கிறா. அதனால தானே 93 வயசில் கூட ராமானுஜரை பற்றி எழுதணும்னு புத்தியெல்லாம் வந்திருக்கு. மதத்தில் புரட்சி செய்த மகான்னு சொல்ல தோன்றதோன்னு, இது மதமே இல்லை காட்டுமிராண்டி கூட்டம்னு சொன்ன அதே வாய், இஷ்டத்துக்கு எழுதின அதே கை, ராமானுஜர்னு எழுதி மதத்தில் புரட்சி செய்த மகான்னு எழுதி வச்சுட்டாரணும். அத்தனை பாவத்துக்கும் விமோசனம் கிடச்சிடுச்சு. மோட்சம்தான், மோட்சம்தான் கேரண்டியா, சந்தேகமே கிடையாது. அது சிலதெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம். இந்த கவிஞர் வாலின்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி எழுதுவார் பாட்டு. நான் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இல்லை வச்சுக்கோங்க. ஆனால் கடைசியில் அகோபிலம் ஜீரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதினார், புஸ்தகம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த நாள் மோட்சம் அடைஞ்சாச்சு. ஏன்னா ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சாச்சுன்னா சமஸ்த பாபங்களும் போயிடும். பெரிய பாக்கியம். இந்த ராமானுஜ சரித்திரம் எப்படி இருக்குன்றது, ஆனால் ராமானுஜரை பற்றி எழுதணும்னு ஒரு புத்தி வந்து கொடுத்தேன். இந்த வயசில் பண்ணாபக்கமெல்லாம் பண்ணி தொலைச்ச வயசில் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான், மதத்தில் புரட்சி செய்த மனிதன் எழுத வேண்டியதானே, இல்லாட்டி புரட்சிக்காரன் எழுத வேண்டியதானே. ஏன் மகான், மகான் ஒத்துட்டா தானே வரும். அதனால தான் சனாதனமான தர்மம் வசத்தி, இது யாரா இருந்தாலும் வளர்ச்சி கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கும். எவனா இருந்தாலும் சரி, விடவே விடாது. கருணாமயமான ஒரு விஷயம் நம்முடைய தர்மம். இரண்டிய கசிப்பு அழிக்கணும் தீர்மானம் பண்ணி தபஸ் பண்ண போயிட்டான் இந்திரன். இந்த குழந்தையை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். நாரதர் தடுத்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழிச்சுட்டு போய் ஜோரா கர்ப்பவதியா இருக்கிறவளுக்கு நாராயண வைபவம், நாராயண லீலைகளை உபதேசம் பண்றார், உபன்யாசம் பண்றார். நன்னா கேட்கறா தூங்கிண்டே, நிறைய பேர் சசங்க நன்னா தூங்கிண்டே கேட்பார். அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும், கரெக்டாக கேட்டுட்டு தான் இருந்தேன், கண்ணை மூடிட்டு இருந்தேன். நமக்கு தெரியும் இப்படி தொப்புன்னு விழுவா, நம்ம கண் கொண்டு பார்த்துருப்போம். ஃப்ரண்ட்ல உட்காந்து நன்னா அப்படி தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுவா, அப்பப்போ நடுவர் திருப்பி வேறு சிரிச்சுப்பா. ஆனால் எல்லாம் கேட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி கதை கேட்டான். அதனால இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்தே நடக்கிற ஒரு யதார்த்தம் நாங்களும் பழகிட்டோம் வச்சுக்கோம். நாரதருக்கே அப்படின்னா நாங்கள்லாம் எந்த மூளைக்கு, நாரதர் கதை சொல்லியே தூங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தான்னா நாங்கள்லாம் கதை சொல்லி ஒரு அஞ்சு பேர் முழிச்சு கேட்டால் அகோபாக்கியம் அகோபாக்கியம் கோட்டி ஜென்ம சுகிருத்தம் எங்களுக்கெல்லாம். தூங்காம கதை கேட்டுட்டேன்னா எங்களுக்கு பயமா இருக்கும், நீ ஒழுங்கா சொல்லலையோ, நன்னா சொல்லணும்னா சௌக்கியமா தூங்குறான். ஆ ரைட்டு, ஏன்னா இந்த மனசுல ஒரு சமாதானம் வந்துடுறது. அதனால நீங்க தூங்குறது ஆஹா பரவாயில்ல தப்பில்லைன்னு சொல்றேன் அர்த்தம் இல்லை, தூங்காம கேட்டான் நல்லது. ஆனா இவ தூங்கிட்டான், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்டு. அதனால்தான் கர்ப்பவதிகள் எல்லாம் நிறைய பகவத் விஷயம் கேளுங்கோ 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 அப்படிங்கிறனா நிறைய குழந்தைகள் சொல்லுவா. என்னோட சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் கர்ப்பவதியா இருக்கும்போது கதை கேட்பா, சொல்லுவா குருஜி குழந்தை நல்லா மூமெண்ட் தெரியறதுன்னு வா சத்சங்கத்தில். மற்ற சமயத்தை பெருசாக மூமெண்ட் தெரியலை, ஒரு குழந்தையே சொன்னான், அந்த அவளுக்கு மூமெண்ட்டே தெரியல. டாக்டரே அதைக்கிட்ட சொல்லிட்டா பார்க்கலாமா, இன்னும் ரெண்டு மூணு நாள் மூமெண்ட் தெரியலைன்னா அபார்ஷன் பண்ணிடுவோம் குழந்தைய, ஹார்ட் பீட்லாம் ஒன்றும் சரியில்லைன்னே சொல்லி வச்சுட்டான். ஆனால் அவள் சத்சங்கத்துக்கு வந்து உக்காந்து கேட்டா கொஞ்ச நேரத்தில் மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சுடும். அந்த மாதிரி சத்சங்கத்தினாலே ஜீவிக்கிற குழந்தைகள் பல பேர் எனக்கு தெரியும், பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். குருவா இருந்து நான் சொல்றேன், எத்தனையோ சிஷ்ய குழந்தைகள் பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா சத்சங்கத்துக்கு அந்த பலம் உண்டு, வீண் போகாத ஒண்ணு சத்சங்கம். அத்தனை ஆச்சரியம், இந்த குழந்தை கர்ப்பத்திலேருந்து கேட்டுட்டான், குழந்தைய பிரசவிச்சாச்சு. இரண்யகசிபனுடைய அரண்மனையை தான் பிரசவிக்கிறான். ஆனா ஹிருதயத்துக்குள்ள நன்னா உக்காந்தாச்சு நாராயண விஷயம், மனசுக்குள்ள ஜம்முன உக்காந்துடுத்து. அதனால ஆனந்தமா அனுபவிக்கிறது அந்த குழந்தை. அஞ்சு வயசாயிடுது அப்படின்னு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்துட்டான். இரண்யகசிபுடைய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், அவன் வைக்கிறதா சிலபஸ், இப்பெல்லாம் இவன் வைக்கிறதானே சிலபஸ், அவளுக்கும் புரியல நமக்கும் புரியல குழந்தைக்கும் புரியல, ஆனால் படிச்சுத்தான் ஆக வேண்டியிருக்கு அவ்வளோ சிலபஸ். அந்த மாதிரி இரண்யகசிபுடைய சிலபஸ், இரண்யகசிபுதான் பரபிரம்மம், இரண்யகசிபுதான் தெய்வம், இரண்யகசிபு கொண்டாடினா லோகத்தில் நன்னா இருக்கலா. இப்பெல்லாம் யார் யார் பேரையோ புஸ்தகத்தை சேர்த்து விட்டுறாளோ, கிரிக்கெட்டில் நூறு அடிச்சா புஸ்தகத்தில் சேர்த்து விட்டுடு, அவ்வளோதான், இவ்வளவு தோன்றவாளெல்லாம் புஸ்தகத்தில் ஏறிடுவாளோ. அந்த மாதிரி இரண்யகசிபுடைய சிலபஸ், நாராயணன் கிடையாது, தெய்வம் கிடையாது, தர்மம் இல்லை, அதர்மம் செய்யணும், சுயநலமே பிராதான்யம், இதுதான் பாடம். இப்படி எல்லாம் பாடம் சிலபஸ் ஒவ்வொரு நாளாக சொல்லி கொடுக்குறான். இந்த பையன் ஏற்கனவே வேற ஒரு சிலபஸ் படிச்சுட்டான், நாராயண சிலபஸ்னு ஒன்று படிச்சுட்டான், சத்சங்க சிலபஸ்னு ஒன்று படிச்சுட்டானா, அதுக்கு மேலே இந்த சிலபஸ் உட்கார மாட்டேங்குது. ஏன்னா மனசு முழுக்க இந்த சிலபஸ் நல்லா நெற்று பண்ணி வச்சுருக்கான். இதுக்கு மேலே புதுசாக ஒன்று சொன்னால் உள்ளே ஏறா சொன்னும். சில பேர் வயசானவா சொல்லுவா, அந்த காலத்தில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, இப்போ படிக்கிறது எதுவும் மண்டபத்தில் நிற்கிறதே இல்லைன்னுவா. நான் பார்த்துக்கினேன் மாமா. அதனால அந்த ஒரு விஷயம் மனசுல பதிஞ்சு கொடுத்தா அதுக்கு மேல இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவனுக்கும் நாராயண சிலபஸ் நன்னா பதிஞ்சு கொடுத்து, சத்சங்க சிலபஸ், மகாத்மாக்களுடைய சிலபஸ், இப்ப இரண்யகசிபோட சிலபஸ் மேல ஏற மாட்டேங்கிறது அவளு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவ பாடு ஓம் இரண்யகசிபுவாய நமஹ அப்படின்றார். இது ஓம் நமோ நாராயணாய அப்படின்றது. ஒரு நாள் அப்பா கூப்பிட்டு கேட்டான், கவுண்டு சிறடா பயலே என்னடா படிச்சாய்? அப்பா நாராயணன் வசத்திப்பா. உடனே சிரிச்சான், குழந்தைக்கு யாரோ தப்பு தப்பா பாடம் சொல்லி கொடுத்துருக்கா, அதனால வாத்தியார்கள் எல்லாம் திட்டினான், என்னடா பாடம் சொல்லி கொடுக்க, ஒழுங்கா சொல்லி கொடுக்க வேண்டியதுதானடா அப்படின்னா. இப்ப ஆயுஷன்ட்டு போய் பயலே நாங்க சொல்றத சொல்லுடா, ஓம் இரண்ய கசிபுவாய நமக சிரிச்சான், ஓம் நமோ நாராயணாய அது சொல்லாதேடா, ஓம் நமோ இரண்யகசிபுவாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய. ஒரு சிதில வாசன ஓம் நமோ நாராயணாய சொல்லாதேடா. இவன் சிரிச்சா, நீங்களே சொல்றேளு, இல்லடா உன்னை சொல்லாதே ஓம் நமோ நாரா சொல்லாதேன்னு சொல்லி நீங்களே சொல்றேளு. இப்போ பார்த்தேடா நன்னா இருக்கும்னு சொன்ன சொல்ல சுகமாக தானே இருக்குன்னா இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படிலாம் எழுத்துலாம் பேசப்படாது, சொன்னா கேட்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா ஒரே ஆயுதம், வாய மூடி சும்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னா கேளு. அப்படி நம்ம சொல்றோம்னா நமக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம், இல்லாட்டி அந்த விஷயத்தினுடைய விவரம் தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சு பொறுமையும் இருந்ததுன்னா நிச்சயமா சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா. கடைசியில இவாள்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு கூடி கூடி பேசிக்கிறா. இந்த பையனை நம்மளும் திருத்த முடியாது போல இருக்கு. திரும்பி அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு மடியில் வச்சுட்டான், எதடா படிச்சா எதிரா வசதி சொல்லடா குழந்தை. சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அப்பா நவவித பக்திப்பா, நன்னா ஹரிகதை கேட்கணும்பா, கேட்ட ஹரிகதையை புலம்பணம்பா, ஹரிநாமத்தை வாயினால பாடணும்பா, ஹரிய ஹிருதயத்தை ஸ்மரிக்கணும்பா. சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம். ஹரிக்கு நன்னா பாதசேவனம் பண்ணணும்பா, ஹரிக்கு நன்னா புஷ்பங்கள் எடுத்து அர்ச்சனை பண்ணணும்பா, ஹரிய நன்னா நமஸ்காரம் பண்ணணும்பா. சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ஹரிதாசனா இருக்கணும்பா, ஹரிய ஃப்ரெண்டா பார்க்கணும்பா, ஹரிக்கிட்ட நம்மளையே கொடுத்துடணும்பா. முடிச்சுட்டான் ரொம்ப சிம்பிளா. இந்த நவவித பக்தியைத்தான் பாகவதம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கு. ஆத்ம நிவேதனம் கொடுத்துருங்கோ, நான் உன்னுடையவன்டா, இந்த பாவம் வரணும். நான் என்னுடையவன் இல்லை, நான் உன்னை சேர்ந்தவன். ஜிதந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன ஜிதந்தே ஸ்தோத்திரமும் ஒன்று இருக்கு. அலே புண்டரீகாக்ஷா, இந்த ஆத்ம வஸ்து உன்னால் ஜெயிக்கப்பட்டது, இது உன்னுடையது. பெரியவாள்லாம் சொல்றா, பகவானுடைய சொத்தான ஆத்மாவையே தன்னுடையதுன்னு நினைக்கிற மகாபாபி வேற என்ன பாபம் பண்ண மாட்டான்றான். எல்லா பாபத்துக்கும் எங்கேந்திர ஆதாரம் வருதுன்னா, நான் என்னை சேர்ந்தவன், நான் எனக்குரியவன். ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிறோம் பாருங்க, இந்த சுதந்திரம் தான் பாவத்தை தூண்டுறது. நான் பகவானுடைய சொத்து, நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், நான் பகவானுடைய கொத்தடிமை. குற்றே வல்யங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாமா செய்வோம் ஆண்டா சொல்றோம். உன்னுடைய சொத்துடா, அதான் ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனம் வரணும்னா ஸ்ரவணம் படிப்படியா வரும். ஆத்ம நிவேதனம் வரணும்னா முதல்ல நிறைய கதை கேட்கணும், அப்புறமா பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணணும். கஜேந்திர மோட்சம் கேட்டா உடனே கஜேந்திரன் கிருப பண்ணான் அப்படின்னு தோன்றது ஒன்றும். அந்த கேட்டு 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 அந்த நாமம் கீர்த்தனை வந்துடும். ராமாயணம் கேட்டால் ராம கீர்த்தனை வருதோன்னு, அப்ப ஸ்மரணம் வருதோன்னு, இன்னைக்கு ராமநவமி அப்படி ஒவ்வொன்றா ஸ்மரணம் வருதோன்னு. இப்ப தானாகவே பாதசேவனம் வந்துடும். சுவாமிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணலாம், இப்ப சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு ஆசை வரும், சுவாமியை சேவிக்கணும்னு ஆசை வரும். எவ்வளோ வயசானாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணிடுவோம் சுவாமிக்குன்னு தோணும். அப்புறம் பெருமாளே நான் அடிமைடான்னு ஒரு புத்தி வரும். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ஆஞ்சநேயர் சொல்கிறாரோன்னு. அதுக்கப்புறம் சக்கியம்னு ஒரு பாவம் வரும், அர்ஜுனன் போலே உத்தவன் போலே. அடுத்தது கோபி பாவம், ஆத்ம நிவேதம். ரக்கம் மானம் சூடு சுரணம் எல்லாம் விட்டுட்டு உன்னுடைய சொத்து உனக்கு எப்படி வேணுமோ நீ உபயோகப்படுத்திக்கோன்னு ஒத்துக்கிறது ஆத்ம நிவேதம். அதாம்பா வசதி, இந்த நவவித பக்தி தான்ப்பா பரம பிரயோஜனம். அஞ்சு வயசு பிள்ளை சொல்றது, அப்பா கோபம் வந்துடுத்து கொண்டு போடுங்கோ அவனை, இவனை எப்படியாவது திருத்துங்கோன்னுட்டான். ஸ்கூலில் அழிச்சுட்டு போய் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. பசங்களெல்லாம் கெடுத்துட்டான், இவன் சிலபஸை மாற்றிட்டான். எல்லாரும் சொன்னா, டே பிரஹல்லாதா என்னடா நீ மட்டும் தனியாக பாடம் படிக்கிறாள், உனக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், ஆனால் நீ ஜாலியாக இருக்கியடா, எனக்கு தான் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறான், உனக்கு ஹோம்ஒர்க்கே இல்லையடா, அதை எழுது இதை எழுது, டெய்லி இரண்டிய கசிபு இரண்டிய கசிபு 100 தடவை எழுத சொல்கிறாடா, 100 தடவை இரண்டிய கசிபு வெறி குண்டு போடுறாடா, நீ ஒன்றுமே எழுதுறதில்லை, ஆனால் உன்னை தண்டிக்கிறா, ஆனால் உனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கியடா, எப்படிடா அது? அவன் சொன்ன, எல்லாம் நாராயண கிருப்படா, நாராயணை பிடிச்சா ஹோம்ஒர்க் வரைக்கும் கிருப்பை பண்ணுவார், மோட்சமே தருவார், நான் ஹோம்ஒர்க் கிருப்பை பண்ண மாட்டாரா, அவ்வளோ வசதிடா நாராயண நாமம். வேண்டா, நாராயணன் நம்முடைய விரோதின்ற வாழடா, ஐயோ வள்ள போய் சொல்கிறான் நம்பாதீங்கோடா, நாராயணன் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர்றா, அவாவா பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிருபை பண்ணுறாருடா, ஏண்டா நாராயணன் அடையிறது கஷ்டம்னு சொல்கிறாளடா, இல்லைடா, ந தானம் ந தபோ ந இச்சா ந சோச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமலையா பக்தியா ஹரிஹி அந்யத் விடம்பனம். நாராயணன் அனுபவிக்கிறதுக்கு தானம் முக்கியம் இல்லைடா, பெருசா யஜ்யம் முக்கியம் இல்லைடா, பெரிய சுத்தம் முக்கியம் இல்லைடா, பெரிய விரதம் முக்கியம் இல்லைடா, பெரிய கர்மானுஷ்டானம் முக்கியம் இல்லடா, பிரியத்தே அமலையா பக்தியா ஹரி, உத்தமமான அன்பு இருந்தா போதும்டா, ஹரி வேற எதையும் கேட்கறது இல்லடா. திருப்பதி என்ன டெய்லியா போயிட்டு இருக்கும், வருஷத்துல ஒரு நாள் போனா பெரிய விஷயம், அவர் உடனே நிக்க வச்சு, இவ்வளவு நாளா வந்தியானி இப்பதான் டைம் கிடைச்சதா, உனக்கு ஆபீஸ் லீவ் கிடைக்கும் போது தான் என்ன பார்க்க வருவியா, நான் எதுக்கு உனக்கு காட்சி கொடுக்கணும், என்ன நினச்சிட்டு இருக்கா உன் மனசில், நீ தங்குற ஹோட்டலுக்கு 2000 ரூபா கொடுப்ப, உண்டியல்ல 50 ரூபா போடுவியா, இப்படி ஏதான ஒரு கேள்வி கேட்குறாரு. மற்ற கோவில்லையாவது சுவாமிக்கு ஒரு பழத்தையோ தேங்காவையோ வாங்கிட்டு போகும், திருப்பதியில் வெறும் கையோட மட்டும்தான் போகணும், எல்லாம் பிடிக்க வச்சுட்டுவார், நீ வந்தா மட்டும் போதும், அப்படி ஒரு தெய்வம் மலையப்ப சுவாமி. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ வா, எனக்கு நீ ஒன்றும் தர வேண்டாம், நான் தர்றத வாங்கிட்டு போ, அப்படி ஒரு சுவாமி. அதனால தான் மொபைல் ஃபோன் வரைக்கும் பிடிக்கின்ற வேலை, அங்கே உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் ஃபேஸ்புக்கில், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் கியூ அப்படின்னு ஒரு அப்டேட் வரும். அதனால் மலையப்பா சுவாமி எல்லாம் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாம் பிடிங்கி வச்சுருவார், எல்லாத்தையும் பிடிங்க, நீ மட்டும் வா, நீ மட்டும் வா, ஐயோ வழியில் எங்கேயா மாட்டின்ட்டேன், கியூவில் மாட்டின்ட்டேன், 1.5 மணிக்கு பசிச்சா, சுட சுட தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துருவார். அவரை மாதிரி கவனிக்க யாராலையுமே முடியாது. பக்தாவை போஷிக்கிறதுனா மலையப்ப சுவாமி தான். அது மத்தியானம் லஞ்ச் டைமில் போய் மாட்டிக்கோங்க, இந்த 300 ரூபா டிக்கெட்ல பரமசுகமாக இருக்கும், சுடச்சுட கொடுப்பார் சுவாமி, சாதம் தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து அனுகிரகம். சுவாமி அப்படி தாங்குவார்ன்றதுக்கு இதெல்லாம் தான் ப்ரூஃப். வெடிகாலம் 2.5 மணிக்கு பார்த்துட்டு வந்தால் கூட கையில் ஏதாவது பிரசாதத்தை கொடுக்குறோம், சுடச்சுட சக்கரை பொங்கலோ லட்டுவோ வெறும் கையோட வரவே முடியாது மலையப்ப சுவாமி இடத்துலேருந்து. அதுவும் விரட்டு விரட்டு விரட்டுவார், சரகண்டி 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 சரகண்டின்னு. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அத்தனையும் அள்ளி கொடுக்கிற ஒரு மகராசன் மலையப்ப சுவாமி. ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன். களினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார், மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை. என்ன வார்த்தை ராஜாஜியோடு, என்ன அனுபவிச்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட மலையப்ப சுவாமி, அப்ப எல்லாம் அவர் பார்த்துப்பார். அதனால ஹரிக்கு பக்தி ஒன்றுதான் முக்கியம், கோவிலுக்கெல்லாம் நம்ம சௌகரியம் நம்ம டைமுக்கு தானே போறோம், சுவாமி கோச்சுக்கிறது இல்லையா, அதனால ஒன்றும் முக்கியம் இல்லடா. பிரியதே அமலையா பக்தியா அரிஹி அந்யத் விடம்பனம்ட்டான். ஏண்டா பயிலே, உனக்கு மட்டும் யாரும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா, எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது நாரத மகர்ஷின்னு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாருடா, அவர் நல்ல வாத்தியாராக இருக்காடா, நம்ம ஸ்கூலுக்கு அவரை வர சொல்லலாம்டா, இந்த டீச்சர்லாம் நல்லா இல்லை, எப்போ பார்த்தாலும் உரு உருன்னு கடு 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 கடுன்னு இருக்காடா, சத்சங்கம் தான் பிரசன்னமான ஒரு ஸ்கூல், சத்சங்கம் போல பிரசன்னமான ஒரு இடம் எதுவுமே கிடையாது. சத்சங்கத்தில் ஆத்மா பிரசன்னமாகிறது. நம்ம காது குளிர, நம்மளை புகழ்ந்து, நம்மளை கொண்டாடி முகம் ஈன்னு இழிக்கிற மாதிரி இழிச்ச வாயகர் ஆக்கிற இடம் இல்லை சத்சங்கம். ஆத்மா பிரசன்னமாகும்படியாக பண்ணும்படியான ஒரு இடம் சத்சங்கம். மற்றவாள்லாம் ஈன நம்ம பெருமையை பேசி பேசி அவன் முன்னாடி ஈன்னு இழிச்ச வாயர்களாக ஆகி ஏமாந்து போயிட்டுருக்கும். சத்சங்கத்துக்கு வந்தால் நிறைய திட்டு வரும், கொட்டு விழும். ஆனால் இதில் ஆத்மா பிரசன்னமாகும், ஹிருதய கமலம் விரியும். அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கிற ஹரி தெரியும். பூங்குகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, உள்ளுக்குள்ள ஹரி இருக்கிறது தெரியும். அழகா சொல்லி கொடுத்துட்டான், குழந்தைகள் எல்லாரையும் கெடுத்துட்டான். எல்லாம் நாராயண நாராயண நாராயணன் ஜெபிக்கிறது. இவன் வெளியில போகும்போதுலாம் பிரஹல்லாதா இதான கதை சொல்லடா, ஹரி கதை கேட்க நன்னா இருக்கிறாரு. நீ நிறைய கதை தெரிஞ்சு வச்சிருக்கடா சொல்லடா. எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இரண்டிய கஷ்மி தவம் பண்ண கதையே சொல்லிட்டு இருக்காடா. நின்னார் எலும்பரிச்சது கரையாம் பூத்தது போடா, ஹரிகதை நல்லா இருக்கடா. எப்படிடா இருப்பார், அவர் கண்ணு சிவப்பா இருக்கும்டா, கை சிவப்பா இருக்கும்டா, நாலு கைகள் வச்சிருப்பாரா, சங்கு சக்கரம் கதா பத்மம்லாம் வச்சிருப்பா. ஏண்டா இவ்வளோ பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கா, அசுராதாண்டா அப்படி வச்சிருப்பா, அவர் ஏண்டா வச்சிருக்கா, பக்தாவை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்காங்க. ஓ அப்படியா, மற்றவாளெல்லாம் வெட்டுறதுக்கு அதெல்லாம் இல்லை சாச்சே, அவர் வச்சுட்டு இருப்பா. யாரா பக்தாவளுக்கு கஷ்டம் வந்தா அதை கஷ்டப்படுத்துறவாளை அடிக்கிறதுக்கு தான். சரி 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 சரி, எதுக்குடா தாமரையை வச்சிருக்கா, நம்முடைய ஹிருதயத்தை தாமரையா கையில் வச்சுருக்கார். ஹிருதய கமலம்ன்றோம் இல்லையா, எந்த பக்தனுடைய ஹிருதயம் தன்னிடத்துலயே இருக்கோ அந்த ஹிருதயத்தை ஜாகிரதையா அந்த ஹிருதய கமலத்தை தன் கையிலேயே வச்சு நிற்கிறார். குருவாயூர் பண்ணிக்கிறதோன்னு சமத்தா குஞ்சலமா, பகவான் கையில் இருக்கிற கமலம் நம்முடைய ஹிருதய கமலம். பக்தி பண்ணி பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணியாச்சுன்னா அந்த ஹிருதயத்தை பத்திரமா வச்சுக்கிறாரா. நம்ம சொல்லுவோம்ல, என் மனசை கொடுத்துருக்கேன் ஜாகிரதையா வச்சுக்கோன்றோம் இல்லையா, சுவாமி அழகாக எடுத்து கையில் வச்சுக்கிறார். அப்பா எப்படி இருக்கு இந்த மனசு, எவ்வளோ நன்னா மலர்ந்துருக்கு அப்படின்னு கையில் வச்சு 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 நம்முடைய ஹிருதயத்தை அனுபவிக்கிறார். இதெல்லாம் பிரஹல்லாதன் சொல்ல குழந்தைகள் கேட்டது, பள்ளிக்கூடமே கெட்டு போச்சு, எண்ணெய் கட்டி போ, சிலபஸ்லாம் போயிடுது. இப்பெல்லாம் இந்த குழந்தைகள் வாத்தியார்களை உட்கார வச்சுண்டு ஹரிநாம சங்கீர்த்தம் பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. அவளும் தன்னை மறந்து நாராயணனாரா, அதுதானே சத்சங்க பலம். இது ஒரு வியாதி, ஒருத்தருக்கு வந்துடுத்துனா ஆத்துல எல்லாருக்கும் வந்துடும், தொத்து வியாதி. இந்த வைரல் ஃபீவர் மாதிரி ஒருத்தருக்கு வந்துடுத்துனா ஒருத்தருக்கு முடியும் போது இன்னொருத்தருக்கு ஆரம்பிக்குமோன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா என்னது எப்பதாலும் சொல்லிட்டு இருக்கேன்வா. அப்புறம் நம்ம சொல்லலை என்ன என்ன இன்னைக்கு நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா சப்தத்தை காணலையே அப்படின்பா. அப்புறம் என்ன வீட்லேயே இருக்கு இன்னைக்கு ஒன்றும் சப்தாகம் இல்லையான்னு, போனாலும் கோச்சுப்பா, போகலைன்னா ஏன் போகலன்னு கேட்பா. அப்புறம் போனா போறது சரி கொண்டு விடுறேன்னு வா. அப்புறம் போனா அப்போ சமயத்தில் அவள் வரும்போது லேட்டாக, அப்போ நாங்கள் லேட்டாக முடிப்போம், தலையெழுத்தேன்னு வெளில திட்டிகிட்டே நின்றுட்டு இருப்பா. அது நடுவில் ஏதோ காதில் விழும். அடுத்த நாள் சரி இவர் எப்படி லேட்டாக தான் முடிப்பா, நம்ம சீக்கிரம் போவோம்னு வருவா. அப்புறம் உள்ளே வந்து உக்காடுவா. அப்புறம் ஏதோ இருக்கு போல இருக்குன்னு வா, புரியாது ஆனால் ஒரு ஹிதம் இருக்கும், ஹிருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்புறம் நானும் வரேன்னு வருவா. அப்புறம் அந்த கெத்து காட்டுவா, நான் எல்லாம் சும்மா வந்தேன், இந்த பக்கமாக வந்தேன், இப்படி வந்தேன், திரும்பி திரும்பி அறைய வேண்டாமே, உன் ஐஷன் போகணுமே, அதனால வந்தேன் வா. அதுக்கப்புறம் இவாளே ஒரு புக்கை வாங்கி வந்து உட்காந்துருவா, அவ்வளோதான். இதுதான் சத்சங்க பலம். ஒருத்தர் மாட்டின்றா எல்லாரும் இழுத்து போடுற ஒரு சுழல், இது குடும்பத்தையே இழுத்து போட்டுடுவோம். அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சுகம் இது. அந்த மாதிரி எல்லாரும் மாட்டினுட்டா, இரண்யகசிபு மட்டும் மாட்டலையாம், எல்லாரும் மாட்டினுட்டான். பகவான் பார்த்தான், இவன் எல்லாரையும் கெடுத்துட்டானே தெரிஞ்சுடுத்து. ஒரு நாள் இரண்யகசிபு எங்கடா இருக்கான் ஹரி அப்படின்னு கேட்டுட்டான். இத்தனையும் நடந்தது ஆந்திரால அகோபில க்ஷேத்திரத்தில். அகோபிலம் ஆச்சரியமான ஒரு ஸ்தலம், பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் அது. எப்படி அயோத்தியா வசத்தியோ மதுரா வசத்தியோ அது போல அகோபிலம். இன்னைக்கு நீங்கள் ஆந்திரா பக்கம் போனால் நிறைய நரசிம்மசுவாமி க்ஷேத்திரம் தான் ஜாஸ்தி, அவ்வளவு நரசிம்மசுவாமி க்ஷேத்திரங்கள் உண்டு ஆந்திராவில் தான், நிறைய உண்டு நரசிம்மசுவாமி க்ஷேத்திரங்கள். அகோபிலம், அகோபிலம் பெரிய மலைன்றோம் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் அந்த மலைகள் எல்லாமே இரண்யகசிபுனுடைய அரண்மனையோட பில்லர்கள், எல்லாம் எல்லாம் ஸ்தம்பம். அப்போ அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கா, எங்கடா இருக்கான் நாராயணன், எங்கு முழங் கண்ணன், எங்கப்பா இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான்பா அப்படின்னு விட்டான். எல்லா இடத்துலையும்னா உனக்குள்ள இருக்காம்பா, எனக்குள்ள இருக்காம்பா, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பிரம்மம்பா, எங்கெங்கு காணிலும் சக்தியடான் இருக்கிற பிரபுபா, இப்படி அப்பாவும் பிள்ளையும் சம்வாதம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே தேவர்கள்லாம் பவாடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, தாங்க முடியல இரண்யகசிபனுடைய அக்கிரமம் அப்படின்னுட்டான். பகவான் சொன்னா, கவலைப்படாதீங்கோ, ஒரு ஸ்திதிக்கு மேல பிரஹல்லாதனை படுத்தும் பொழுது ஆவிர்பவித்தேன்னுட்டான். பிரஹல்லாதன் அவ்வளவு படுத்திட்டான். அவன் ஏற்கனவே விஷம் வச்சு கொடுத்தாச்சு, பாம்பு வச்சு கடிக்க வச்சாச்சு, யானையை விட்டு மிதிக்க வச்சாச்சு, ஆனா அதெல்லாம் படுத்தல் இல்லையா, நமக்கு அதெல்லாம் படுத்தல். ஏன்னா சரீர அபிமானம். அதனால ஐயோ, குழந்தைய போய் யானைக்கு மிதிக்கிறதே, பாம்பு கடிக்கிறதே, விஷம் வச்சு கொடுக்கறானே, தீயில கொண்டு போடுறானே. ஆனா ஹரி அதுலேயே அவனை சாதாரணமா காப்பாத்திட்டான். அதெல்லாம் ஹரி பார்த்தான். அவன் போடுறது அவன் தர்மம், காப்பாத்துறது என் தர்மம்னு காப்பாத்தின்னு வந்துட்டான். இப்ப ஒரு பெரிய தகராறு வந்துடுச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், ஹரி எங்க இருக்கான்னு தகராறு. இவன் சொல்றான் எல்லா இடத்துலயும் இருக்கான். அவன் கேட்டான் எல்லா இடத்துலயும் எப்படிதான் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான்பா. இப்படியே பேசிட்டே வரும்போது ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு எடுத்து பயன் ஸ்தம்பத்துல இருக்காம்பான்னு எடுத்தா. ஸ்தம்பம்னா நம்ம நினைச்சுப்போம், நம்ம நம்ம ரேஞ்சுக்கு இத்தனை ஒரு பில்லர் நினைச்சுப்போம். அகோபிலம் போனேன்னா தான் தெரியும் அது பில்லர் இல்லை, அது ஒரு மலையுடைய சிகரம். அதோட சைஸ் நான் சொல்றேன், நீங்க உட்காந்துருக்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து அந்த செவரு வரைக்கும் நீளம் இருக்கும். அந்த செவரு வரைக்கும் நீளம், குறைஞ்சபட்சம் நீங்க உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிற இந்த செவ்வகம் சைஸ், அதான் ஸ்தம்பம். இத்தினோண்டு பில்லர், நம்ம வீட்டில் பார்க்குற பில்லர், திருமலை நாயக்கருடைய மகாளுடைய பில்லர், அந்த மாதிரி நினச்சுடாதீங்க. கோவிலில் பார்க்குற தூண்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய மலை சிகரம். அந்த மாதிரி எல்லா மலையும் ஆச்சரியமாக ஸ்தம்பமாக இருக்க, அது மேலே இரண்யகசிபனுடைய அரண்மனை உத்தரம் இருந்துதான். அவ்வளோ பெரிய ஸ்தம்பம், ஸ்தம்பேன திருஷ்யதே. நமக்கு அந்த நரசிம்ம அவதாரத்தில் ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா, மற்ற அவதாரங்களில் அந்தந்த அவதாரத்தினுடைய அம்மாவை பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்கல, யசோதையை பார்க்கல, கௌசல்யாவை பார்க்கல, அதிதி தேவியை பார்க்கல. ஆனால் இன்னைக்கும் நரசிம்மரோட அம்மா அந்த ஸ்தம்பத்தை மட்டும் அகோபிலத்தில் நன்னா பார்க்கலாம். அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா அகோபிலம் போகும். ஏன்னா அந்த ஸ்தம்பத்திலேருந்து தானே சுவாமி ஆவிர்பவிக்கிறார். அதனாலே அந்த கம்ப மாதா அப்படின்பார். அந்த ஸ்தம்பம் ஸ்வயம் மாதாவான், நரசிம்ம பகவானுடைய மாதா. வேற எந்த அவதார மாதாவையும் நம்ம பார்க்க முடியாது, நரசிம்ம பகவானுடைய அம்மாவை மட்டும் பார்க்கலாம். நரசிம்மத்தை பார்க்கறோம் இல்லையோ, அம்மாவை பார்த்தா பிள்ளைய பார்த்துடலாம். ஒன்று அம்மாவை பிடிச்சுட்டோம்னா பிள்ளை தானா கிடச்சிடும். அம்மா சொன்னா பிள்ளை கேட்பாளோனும், இந்த பிள்ளை கேட்கும்பா, நரசிம்ம பகவான்ற பிள்ளை கேட்கும். இந்த பிள்ளையாண்டா சொல்லிட்டான் ஸ்தம்பேன திருஷ்யதே. தோ தெரியறா இருப்பா இரண்ய கசிபு கோபமா பல்ல கடிச்சுனா ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு கோபமா பல்ல கடி, எங்கடா தெரியறான் ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு. இவன் கையை கூப்பிட்டான் ஸ்தம்பேன திருஷ்யதே. இவன் அதே வார்த்தை தான் சுகபிரமம், அந்த வார்த்தை அவ்வளவுதான். திருப்பி திருப்பி இரண்ய கசிபுவாச்சு பிரஹல்லாதுவாச்சு சொல்றதுக்கு டைம் இல்லை. எழுதுறதுக்கு வேதவியாசருக்கும் பொறுமை இல்லை. அதெல்லாம் அவதாரத்திலையும் தேவ ஊச்சு, தேவகி உவாச்ச, கோபி உவாச்ச, மாதி 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 பேசுறாருன்னு, இரண்ய கசிபு உவாச்ச, இரண்யாட்ச உவாச்ச, வராக உவாச்ச, நிறைய திரும்பி திரும்பி வருது. இந்த இடத்துல மட்டும் பிரஹ்லாத உவாச்ச, இரண்ய கசிபு உவாச்சன்னு பேச்சே கிடையாது, கிடு 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 கிடுன்னு. ஏன்னா எழுதும் போதே அத்தனை வேகமாக வந்துடும். அதனால ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பேன ஸ்தம்பே ந, அந்த ஒரு மூச்சுக்காது ஒரு பாஸ், ஸ்தம்பே ந, அப்ப இல்லை ஸ்தம்பேன இருக்கும். இவ்வளவுதான் ஆஸ்திகத்துக்கும் நாஸ்திகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சின்ன ஒரு பாஸ், ஸ்தம்பேன அப்படின்னா இருக்கான், ஸ்தம்பே ந, அவ்வளவுதான். இந்த ந அங்க சேர்ந்து கொடுத்தா ஆஸ்திகம், இங்க சேர்ந்தா நாஸ்திகம், இவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு போய் இத்தனை ஆர்ப்பாட்டம், இருக்காரா இல்லையா, இருக்காரா இல்லையா, ஸ்தம்பேன 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 திருஷ்யதே, திருஷ்யதே. நம்ம கோவில்ல வரும் கார்த்திகேயனை பார்க்கிறோம், முருகனை பார்க்கிறோம், தோ முருகன்றோம் சொல்றோம், இது சிலைன்றோம். ரெண்டு பேரும் அதே தான் பார்க்கறோம். நம்ம முருகனா பார்க்கறோம், அவன் ஒரு சிற்பி செதுக்கில சிலையா பார்க்கறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற தெய்வீகத்தை பார்க்கறோம், அவன் அது மேல இருக்கிற ரூபத்தை வச்சுட்டு இது சிலைன்றான். ஒரு நாஸ்திக ராஜா இருந்தான், அவனை விவேகானந்தர் மீட் பண்றார். அவனுக்கு நான் தெய்வம் இல்லைன்னுட்டான். விவேகானந்தர் அவர்கள் அரண்மனை எல்லாம் சுத்தி காட்டிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய மூதாதையர்கள் போட்டோ எல்லாம் லைனா சித்திரம் வரைஞ்சி மாட்டியிருக்கான். அப்ப விவேகானந்தர் கேட்டார், இதெல்லாம் யாரு? அப்ப அவன் சொன்னான், இது என்னோட அப்பா, அதனோட தாத்தா, அதனோட கொள்ளு தாத்தா அப்படின்னு வம்சமா சொல்லிட்டு வந்தான். சிரிச்சார் விவேகானந்தன். அப்பா அது வெறும் போட்டோடா, அது போட்டோ, அந்த சித்திரத்தை பார்த்து அப்பான்றிய இந்த போட்டோவா ஒன்ன பெற்றது, இந்த தாத்தாவா உன்னை தூக்கி வளர்த்தார், இந்த கொள்ளு தாத்தாவா உங்க அப்பாவெல்லாம் கொண்டாடினார், அது சித்திரம்டா. அவனு கோபம் எடுத்து, எங்க தாத்தா சித்திரம், எங்க அப்பாவோட சித்திரம், அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் என்னோட தாத்தா தான், என்னோட அப்பா தான், என்னோட கொள்ளு தாத்தா தான். சிரிச்சா விவேகானந்தர், ஏண்டா ஒரு சித்திரத்தை வச்சுட்டு அப்பா தாத்தா கொள்ளு தாத்தான்வர், அப்போ நாங்கள் ரூபத்தை வச்சு கொண்டாடினா இது சிலைன்னு சொல்லுவியோ, உனக்கு இவ அப்பான்னு தெரிஞ்சதுனால அப்பான்னு சொல்லணும், அது மாதிரி எங்களுக்கு அது தெய்வம்னு தெரிகிறது, அதனாலே அது தெய்வம்னுட்டான். அன்னிலேருந்து ராஜா திரும்பிட்டான். உண்மைதானே, இப்போ நாஸ்திகவாதிகள்லாம் தமிழ்நாட்டில் சிலைக்கு பால் அபிஷேகம் எதற்கு அப்படின்வான். அதே நாஸ்திகவாதம் பேசின அவா தலைவனுக்கு நினைவு தினத்தனைக்கு கொண்டு மாலையை போடுவான். எதுக்கு, என்னத்துக்கு கேட்டால், இல்லை அவருடைய கொள்கை வெளிப்படும், அதே தான் நாங்களும் சொல்கிறோம். கார்த்திக் சுவாமி இருந்தாருன்னா அவர் சொன்ன விஷயங்கள் லோகத்தில் புலப்படும். கிருஷ்ண அவதார மூர்த்தி இருந்ததுன்னா அந்த மூர்த்தி சொன்ன விஷயங்கள் பகவத்கீதையெல்லாம் லோகத்தில் தெரியும், அவ்வளோதானே. நம்ம சொல்கிறது அவர் சொல்கிற பெரிய வித்தியாசமே இல்லை. நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறோம், அவ நம்பிக்கை இல்லாம பேசுறோம், அவ்வளவுதான். ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பே ந திருஷ்யதே சொல்லும்பொழுதே பிரகலாதன் கையை கூப்பிக்கிறான், மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கிறது, கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறது. ஸ்தம்பே ந திருஷ்யதே தெரிஞ்சுடுத்தான். ஒரு ஸ்தம்பம் விடாம எல்லா ஸ்தம்பத்தையும் வந்து கொடுத்தான் நரசிம்ம குட்டி. அப்படிதான் சொல்லணும், இன்னும் பிறக்கலையோ. ஒண்ணும் வராக தோக்க ரம நரசிம்ம தோக்க, பெரிய குட்டி நிற்கிறது ஜம்னு கொழுக்கு முழுக்கு, நிறைய கைகளோட சிங்க முகத்தோட ஒளிஞ்சு நிற்கிறது. இவனுக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரியல. ஸ்தம்பேன திருஷ்யதே, ஸ்தம்பேன திருஷ்யதே, எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாள் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை அப்படின்றார் ஆழ்வார்களான். பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம், பள்ளிக்கூட படிக்கிற பையன் நாலாயிரம் நாமத்தை ஆயிரம் விதமாக சொல்றான். இரண்யகசிப்பு பொறுமை இழந்துட்டான். இங்கே தான் ஒளிஞ்சின்னு இருக்கான்னா பார்க்கறேண்டா அப்படின்னு அளந்திட்ட தூணை அவன் தட்ட, பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாள் என்று இரணியன் தூண் புடைப்ப, என்ன கை எடுத்தானோ அடிக்க போறேன். இந்திரன் பிரம்மதேவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இந்திரன் பார்க்கறான், அங்கே வெறும் ஸ்தம்பம் தானே இருக்கு, இந்த பிள்ளை என்னத்தையும் வளரின் இருக்கேன்னுட்டான். இந்திரன் சொல்கிறான், ஏதோ வளர்றானே இந்த பைய. பிரம்மதேவர் சொன்னார், அதுக்குள்ளே ஏதோ இருக்குடா, என்னான்னு நமக்கு தெரியலை, தேவர்களுக்கு கூட தெரியலை, இந்த பைய ஒருத்தனுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் விவிஐபி தரிசனம், ஒருத்தருக்கும் தெரியல, பிரம்மருத்ராதிதேவர்கள் யாருக்கும் தெரியலை. இந்திரன் சத்தியமாக தெரிய வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு அம்பா மேனக்கா ஊர்வசி திலோத்தமாக தான் நல்லா தெரியும், எங்கே இருந்தாலும் தெரியும், ஒன்றும் இல்லையா. ஆனால் அவர் சொன்ன, ஏதோ இருக்குடா, இந்த பிள்ளையாண்டான் பார்த்துருக்காண்டா, எப்படி சொல்லணும், கை கூப்பின்னு இருக்காண்டா, கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறதுரா, மயிர்காசல் குத்திட்டு நிற்கிறதுரா, உடம்பு நடுங்கிறதுதா, இதெல்லாம் பகவத் தரிசனத்தினாலே உண்டாகக்கூடிய மாற்றங்கள், சரீர மாற்றங்கள். சைத்தன்ய மகாபிரபு அப்படி அழுது அழுதுன்னு இருப்பார். இன்னைக்கு பிருந்தாவனத்தில் நிறைய பைத்தியங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். கையை கூப்பிட்டு மயிர்கால்கள் குத்தின்ட்டு கண்களில் ஆனந்த பாஷம் வழிய உடம்பு நடுங்க தொண்டை தழுதழுக்க பகவன் நாமத்தை ஜபிக்க, இதெல்லாம் பகவத் தர்சன லட்சணங்கள். இந்த குழந்தை அப்படி இருக்கான், அப்படியே பார்த்தான் இரண்ய கசிப்பு, கையை ஓங்கி அடிச்சான் தூண, ஓங்கி அடிச்சான் தூண, தன் பலமெல்லாம் கொண்டு அடிச்சான், ஓங்கி அடிச்சான் தன் இடது கையை கொண்டு ஓங்கி தன்னுடைய தூண் இங்கேயா ஒளிஞ்சின்றிருக்கான். எங்கு முழங்கண்ணன் என்ற மகனை காண்டி இங்கில்லையால் என்று இரணியன் தூண் குடைப்ப அங்கு அப்பொழுதே அப்படின்னு ஒரு சப்தம். அத்தனை கைகளை எடுத்துண்டு வாய் நாக்கெல்லாம் அப்படின்னு தொங்கிண்டு, ரெண்டு கைகளில் ஆயுதம் இல்லாமல் மற்ற எல்லா கைகள்லையும் அத்தனை ஆயுதங்களை வச்சுண்டு, பெரிய நகங்களோட அனல் விழியோட இது கண்ணு உருண்டு திரண்டு அப்படின்னு வெறி பிடிச்சு, அதாவது என் பக்தனை இந்த பாடு படுத்தினியே உன்னை விடமாட்டேன்னு கண்ணு கோபம் கொப்பளிக்க, தங்கத்தை உருக்கி விட்டா மாதிரி சரீரத்தில் ரத்தம் செவக்க கண்களோட கைகள்ல அப்படியே நரம்பு புடைக்க வராது சரீரம், அப்படியே தூண ரெண்டா பழந்துண்டு அப்படி வெள்ள வராது சுவாமி. அப்படியே பார்க்கிறான் இரண்யகசிபு, பிரம்மாண்டமா ஒரு சரீரம் நிக்கிறது. பிரம்மதேவர் முதற்கொண்டு எல்லாரும் நடுங்கிறான், இந்த ரூபத்தை பார்த்து பயந்து போயிட்டான். இந்திரன் பலபலத்து போயிட்டான், வேர்த்து போயிடுத்து எல்லாருக்கும். 30 கோடி தேவர்களும் சப்தத்திலேயே கீழே விழுந்துட்டான். இரண்யகசிபு அப்படி பார்க்கறான், ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் பார்த்துட்டான். ஆஸ்தீகன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்துட்டான், நாஸ்தீகன் இப்ப பார்த்துட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். பிரத்யக்ஷத்தில் வரணும்னு வந்துட்டான், பகவான் பிரத்யக்ஷத்தில் வந்திருக்கவே வேண்டாம். தன் பக்தன் பிரஹல்லாதன் மேலே இவன் பொய் சொல்லிடப்படாதே, அபாண்டமா பேசிடப்படாதேன்னு அவன் கண்ணுக்கும் பவிச்சான். இல்லாட்டி இரண்யகசிபுடைய கண்களுக்கெல்லாம் சுவாமி வரவேண்டிய அவசியமே கிடையாது. பகவான் பிரத்யக்ஷமா வந்துட்டான், இரண்யகசிபு பார்த்தான், பெருசா சண்டை போடுறான். பிரஹல்லாதன் அப்படியே கையை கூப்பிட்டு நிக்கிறது. இந்த பகவான் இரண்யகசிபோட சண்டை போடுறார். இந்த போடுற சமயத்துல அப்பப்போ ஒரு ஓர கண்ணில் பிரஹல்லாதனை பாதுகாரு அப்படின்னு, இங்க அப்படியே அனல் விழி பேழ்வாய், ஜெய் போலோ நரசிம்ம பகவானுக்கு, ஜெய் போலோ பிரஹல்லாதாழ்வாருக்கு. அத்தனை ஆச்சரியம், பகவான் இரண்யகசிபு கோபமா பார்க்கிறார். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் ஆண்டாச்சில. கதிர்மதியம் போல் முகத்தான் இரண்யகசிபு பார்க்கும் பொழுது சூரியன் போல அக்னி நட்சத்திரம் போல தகிக்கிறானா, அதே பிரஹல்லாதனை பார்க்கும் பொழுது சித்ரா பௌர்ணமி மாதிரி சரத்கால பூர்ணிமா மாதிரி சீதளத்தோட குழந்தை அந்த ஒரு பாஸ் அப்படி இரண்யகசிபு இப்படி பார்க்கணும். அடுத்த க்ஷணம் இந்த பிரஹல்லாதனும் இந்த கண் அடுத்தானா அப்படி சுருங்கி, செங்கன் சிரிச்சிறுதே எம் மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு, எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவம். அத்தனை அசுர பயர்கள் எல்லாரையும் போ கிழிச்சு போட்டுருக்கார், தலையை கிள்ளி போட்டுருக்கார், அவனை வீசி அடிச்சுருக்கார் ஒவ்வொரு பக்கமும். அப்ப இரண்யகசிபோட சண்டை நடக்கிறது. உக்ரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம், பேர்பட்ட உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம், உக்ரம் உக்ரரூபியா வந்தார் சுவாமி. பெரிய யுத்தம் நடக்கிறது. பிரஹல்லாதன் அப்படியே மேனி சிரித்து பார்த்துட்டு இருக்கான், ஓ இந்த நாராயணன் தானா, இவர் தான் என்னை காப்பாத்தினாரா, இவருக்கு இவ்வளவு கோபம் எல்லாம் வருமா? ஏன்னா நாரதர் நாராயணனுக்கு கோபம் வரும்னு கதையே சொல்லலை, இந்த மாதிரி ஒரு அவதாரம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் தானே சொல்றதுக்கு, இப்ப நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஓ, இவர் கோபம்லாம் வருமா, இவர் தேமேனு திருப்பார் கடல்ல படுத்துன்னு இருப்பார், தாயார் கால் பிடிச்சு விட்டு இருப்பா, இப்படித்தானே சொன்னார். இவர் தேமேனு இருப்பார்னு தானே சொல்லியிருக்கா, இப்படி கோபமா உக்ரமாலாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. பாதான் பிரஹல்லாதன் அப்படியே கைகூப்பி நிற்கிறான். பகவானை பார்த்து பார்த்து மெய்னிஷி நிற்கிற சந்தியா வேளை வந்துடுத்து சுவாமி அந்த இரண்ய கசிவை தூக்கி மடியில போட்டுட்டான். பிரதோஷ வேலை, பிரதோஷ சமயத்துல மடியில போட்டுண்டான் நரசிம்ம பகவான். பிரஹல்லாதன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான், ஒன்னும் பேசல. நரசிம்ம பகவான் மடியில போட்டு இருக்கிற தன்னுடைய அப்பா தெரியல, ஜெகத்பிதாவான நரசிம்மம் மட்டும்தான் தெரியல. நம்மெல்லாம் கோவில் போனா என்னெல்லாமோ தெரியறதோன்னு, அவர் யாருக்கு நல்லா பேசுறார், பத்து ரூபா தட்டில் போட்டா ஸ்பெஷலா பூ கொடுக்குறா, எவ்வளவு கவனிக்கிறோம். அப்ப நம்ம கவனம் தெய்வத்துக்கிட்ட இல்லையோன்னு. ஆனா அதான் நரசிம்மர் பானகம் கொடுக்குறார், அதான் பரம காரூணிகன் அப்படின்னா நரசிம்ம சுவாமி தான். அத்தனாச்சரியம் சுவாமி, விசேஷமானவர் பிரஹல்லாதனுக்கு நரசிம்ம பகவானை தவிர ஒன்றும் தெரியல. பகவான் மடியில போட்டா கிழிச்சு போட்டுட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் கிழிக்கல, கையை வச்சார் வயிற்றுக்குள்ள போயிடுது, இப்படினால் கிழிஞ்சு போயிடுது, பிறல்ல குடல் மாட்டின்னு கொடுத்து குடலை உருவி மாலையா போட்டுட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினார், அதுவா மாட்டி இழுத்தார், ஓ குடலா சரி மாலையா போடுகிறேன். சமயத்தை பார்த்தா இரண்டு கஷ்டம் நல்ல பாக்கியவான் தான், சுவாமி மடியில படுத்துண்டு அவரே வைத்த கிழிச்சு அவரே குடலை உருவி, அவன் இது வரைக்கும் மாலையே போடலையா, சேர்த்து வச்சு குடலை உருவி மாலையா போட்டுட்டான். சாதாரணமா சொல்ல குடலை உருவிடு வேணும், இதெல்லாம் நரசிம்மர் பண்ண வேலை, குடலை உருவி அப்படி மாலையா அப்படி போட்டுட்டார். மூணு கண்ணு வேற உண்டு நரசிம்ம மூர்த்திக்கு, ருத்ர பகவான் மாதிரி திரிநேத்திரதாரி முக்கண்ணன் தான், மூணு கண்ணையும் திறந்து வச்சுண்டு கோபமா பார்த்துண்டு மடியில போட்டுண்டு அழகா கிழிச்சு மாலையா போட்டுண்டா. அப்படி பார்க்கறான் இரண்ய கசிவு, இந்த குடலை உருவி மாலையா போடும்போது ஞாபகம் வந்துருத்தான், ஓ நான் ஜெயவிஜயனா இருந்தோம் இல்லையா அண்ணா தம்பி, கண்கள்ல ஓரத்துல கண்ணீர் வழியறதா, சுவாமி நான் உம்ம விரோதியா நினைச்சா கூட நீ என்ன விரோதியா நினைக்கலையேப்பா. அதானே சுவாமி, குழந்தைகள் சமயத்துல அப்பா அம்மாவை கேவலப்படுத்தும், ஆனால் அப்பா அம்மா என்னமோ அந்த குழந்தைகிட்ட வாஞ்சையோட வாத்சல்யத்தை தானே இருக்கா. ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம சொன்னால் கேட்கறதில்ல, ஒரு வயசுலேயே கேட்கறதில்ல, நமக்கு அப்பயே தெரியணும் ஒரு வயசுல ஏது கேட்கறதில்ல, ஒரு வயசுக்கு அப்புறமாவா கேட்க போகிறதுன்னு தெரியணும், நமக்கு என்னமோ புத்தி தான் வரமாட்டேங்கிற பாசத்தில் மாட்டிண்டு 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 திரும்பி திரும்பி நம்மளை நாமே அவமானப்படுத்திக்கிறோம். அந்த வாத்சல்யத்தில் குழந்தை எவ்வளவு தான் நம்மளை ஒன்றும் தெரியாது, போ நம்ம சொல்கிறத மதிக்காது, ஆனால் நம்முடைய வாஞ்ச குறையிலே ஒன்று நமக்கே இப்படின்னா சுவாமிக்கு வாத்சல்யம் வாஞ்ச. இரண்டு கஷ்டம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் டி பாதா நரசிம்மர், ஞாபகம் வந்துடுதான் நாராயணன், அப்போ தான் இரண்ய கஷ்டம் நினைக்கிறான், எப்பேற்பட்ட கிருபடா, இரண்யாக்ஷனுக்கு வராகமாக வந்தா எனக்கு நரசிம்மனாக வந்துட்டியேடா. இந்த விஷயத்த இந்த சமயத்தில் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு அவதாரம், அடுத்ததுலாம் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு அவதாரம் தான். ராவணன் கும்பகர்ணனாக வரும்போது ஒரே ராமன் தான், சிசுபாலன் தந்தலக்னனாக வரும்போது ஒரே கிருஷ்ணன் தான். இந்த முதல்ல மட்டும்தான் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் அண்ணா தம்பி ரெண்டு பேருக்கு பிரத்யேக அவதாரம் எடுத்தான். நல்ல குடும்பம் தெரியுமாவா, குடும்பம் இப்படி இருக்கணும் குடும்பம்னா, ஜம்முனு பாதுடான் பகவான் மடியில சரீரத்தை விட்டுட்டானா, இனிமேல் வாசப்படி தடுக்கித்தனா சந்தோஷமா கிளம்பி போங்கோ. நரசிம்மர் காலை பார்த்து கங்கராஜ் சொல்லியிருக்கா, தட்டி கொடுத்துருக்காருன்னு, வாசப்படியில தானே உட்காந்துருக்கா, கவலையே படாதீங்க, உங்க வீட்டு வாசப்படியிலையும் நரசிம்மர் உட்காந்துட்டு தான் இருக்கா. ஒரு கெட்ட விஷயம் அவரை தாண்டி உள்ளவர் கிழிச்சு போட்டு அதுக்குதான் வாசப்படியில் உட்காந்துருக்கார். கெடுதல் சம்பவிச்சுடும் நினைக்காதீங்க, உங்க வீட்டு வாசல்ல நரசிம்மன்ற ஒரு காவல் தெய்வம் என்னைக்கும் இருக்கு, அத்தனை பேர் வீட்டு வாசப்படியிலையும் இருக்கு. அந்த காவல் தெய்வம் ஒரு கெடுதல் உள்ள வராதபடி காப்பான். அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கெடுதல் சம்பவிக்கல, இனிமேலும் சம்பவிக்காது, சத்தியம் பண்ணி சொன்ன. வாசல்ல ஒருத்தருக்கு வீடு பூட்டிட்டோமா, பயப்படவே பயப்படாதீங்க. யாத்திரைக்கு போன பிறகு வீடை பூட்டினோமான்னு தெரியலையே, பக்கத்தாத்துல அவா ஊருக்கு போறேன்னு சொன்னாலே யாராவது உடச்சுட்டான்னா நரசிம்மத்தை வாசல்ல செக்யூரிட்டி கார்டா உட்கார வச்சு போயிடுங்க. இரண்டிய கசிபுவே வந்தாலும் கிழிச்சு போட்டுருவாங்க. இரண்டிய கசிபு கூட பெரியவன் யாரும் கிடையாது, திருடன்லாம். அதனால நரசிம்ம பகவான் உட்கார்ந்து நிற்கார், மடியில போட்டு கிழிச்சு போட்டுட்டார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம். அகோபுரம் போனோம், எந்த இடத்துல இரண்ய கசிப கிழிச்சு போட்டாலும் அந்த இடத்துக்கு போனோம். உக்ரஸ்தம்பம்னு பேர், ஸ்தம்பத்துக்கு பேர உக்ரஸ்தம்பம்னு தான் பேர். அது மேல வேற ஏறுவோம். அந்த ஸ்தம்பமே பாதி உடஞ்சுதான் இருக்கும் கரெக்டா. ஸ்தம்பத்தை பார்த்தோம்னா ஒரு சிங்கம் இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கும். அகோபில அந்த ஸ்தம்பத்தை நீங்க கூகுள்ல போய் போடுங்க, அகோபில ஸ்தம்பம்னு போட்டதுன்னா போட்டோம் உண்டு. கரெக்டா ஒரு சிங்கம் அப்படி கை வச்சு உட்காந்துருக்கு தெரியுமா, ரெண்டு காலம் முன்னங்கால வச்சுட்டு அப்படியே இருக்கும். உனக்கு நான் இருக்கேன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த உக்ரஸ்தம்பத்து மேல ஏறி அங்க ஒரு கொடி நட்டுருப்பா, இப்ப காவிக்கொடியை வேற பிரதட்சணம் பண்ணுவோம். அது ஏறுறதுக்கே ஒரு தனி தைரியமானு வச்சுக்கோங்க. பாறை மேல தாவி குரங்கு மாறலாம் தான் போனோம். ஒரு கால் கால் ஸ்லிப் ஆச்சுன்னா நேரம் மேல போயிடலாம். சரீரம் கீழே விழும், ஆத்மா மேல போயிடும், வைகுந்த கேரண்டியா. அதுல போய் எல்லாரும் ஒரு பிரதட்சணம் பண்ணுவான். இந்த உக்ரஸ்தம்பத்து மேல நரசிம்மர் ஆவிர்பவிச்ச ஒரு ஸ்தலம். உக்ரஸ்தம்பத்துக்கு தான் ஜுவாலா நரசிம்மர். கரெக்டா பகவான் அப்படி தூண பழந்துண்டு அப்படி வர்ற மாதிரியே சிற்பம். அங்க மூர்த்தி உண்டு. ஒரு பக்கம் பிரகலான் கை கூப்பின்னு இருப்பான், இன்னொரு பக்கம் இரண்டு கையை ஓங்கின் இருப்பான். சுவாமி அப்படி தூண பழந்துண்டு வருவா. பக்கத்துலயே இன்னொரு சுவாமி மூர்த்தி உண்டு, மடியில போட்டுண்டு குடலை உருவி மாலையா போட்டுண்டு நாக்க தொங்க போட்டுண்டு இரண்டிய கசிப்பு காலை பிடிச்சிண்டு தலையை பிடிச்சிண்டு அழகா அப்படி பிடிச்சிட்டு பாரு. ரொம்ப அழகா அந்த குழந்தைக்கெல்லாம் புகட்டுற போது பாலாடையில பால மருந்தோ புகட்டும் போது பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி கால ஒரு கையால காலை பிடிச்சிண்டு, ஒரு கையால தலையை பிடிச்சிண்டு, ரெண்டு கையால வயிற்ற கிழிச்சிண்டு, இன்னும் ரெண்டு கையால குடலை உருவி மாலையை போட்டுண்டு அப்படி உட்கார்ந்து பார். ஜுவாலா நரசிம்மர். அகோபிலம் போனா ஒன்பது நரசிம்மரை சேவிக்கலாம். இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஹே நரசிம்மா நீ அவதாரம் பண்ண அகோபிலத்தை அடியேன் அடியாள் தரிசிக்கணும் அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. திருப்பதியிலேருந்து 4 மணி நேரம் தான் அகோபிலம். திருப்பதியிலேருந்து 4 மணி நேரம், திருப்பதியிலேருந்து 4 மணி நேரம் அகோபிலம், அகோபிலத்திலேருந்து 4 மணி நேரம் மந்திராலயம், மந்திராலயத்திலேருந்து 4-5 மணி நேரம் பன்றிபுரம். அப்படியே பாம்பே வந்துள்ளோம். பன்றிபுரத்தே உங்களுக்கு தெரியும் எப்படி வரணும்னு நான் சொல்ல வேண்டாம். பன்றிபுரத்தே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்தால் தேகு ஆலந்தி, அங்கேயே ஒரு பஸ்ஸை பிடிச்சா நேராக டோம்பிவிலி வந்து இறங்கிடலாம். மேல் திருப்பதி போனேன்னா திருப்பதி அகோபிலம் மந்திராலயம் பன்றிபுரம் தேகு ஆலந்தி டோம்பிவிலி லைனாக அப்படி வந்துடலாம். ரொம்ப சுலபம். மனசு தான் வேணும், மனசு தான் வேணும். அதே சொந்தக்காரா கல்யாணம் ஒவ்வொரு இடத்துல வச்சா டெய்லி போவேல் தெரியுமா, மாசம் போயிட்டு வருவேன், மாசா மாசம் போயிட்டு வருவேன். யாரோ கல்யாணம் நினைச்சிட்டு போயிட்டு வாங்க. திருப்பதி அகோபிலம் மந்திராலயம் பன்றிபுரம் தேகு ஆலந்தி டோம்பிவிலி நான் ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டேன். யாராவது டூர்ஸ்காரா கேட்டு இப்படி ஏற்பாடு பண்ணா கூட சந்தோஷம் தான். ஆச்சரியம் அகோபிலம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணும். அது காட்டுக்குள்ள நடக்கணும், ஒரு தனி அனுபவம் தான். காட்டுக்குள்ள நடக்கணும், அந்த ஒரு குகைக்குள்ள அவ்வளவு அழகா இருப்பார். அகோபிலம் அகோபலம் அப்படின்னு தேவர்கள்லாம் கொண்டாடினால அகோபிலம், பிலம்னா குகைன்னு அர்த்தம். அகோபிலம் குகை, அகோபலம் அகோபலம் அகோவீரியம் அகோசௌரியம் அகோபிலம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம். அப்படியே பெருமாள் கிழிச்சு போட்டுட்டார். மலை உச்சியில இருக்கார் அந்த ஜுவாலா நரசிம்மர். நடந்து போகிறதே அழகா, நதியிலெல்லாம் இறங்கி மலை மேல ஏறி கையில ஒரு கொம்பை வச்சுண்டு இப்படி ஏறணும். போகிற வழியில் குரோட நரசிம்மர் ஒவ்வொரு நரசிம்மரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இறங்கி வந்தோன்னா மாலோல நரசிம்மர் நல்லா இருக்கும் பார்க்கறது. அகோபிலம் ஒரு தனி சுகம். 2-3 நாளில் பார்த்துடலாம். எல்லா 9-10 நரசிம்மர் மொத்தமாக உண்டு. நவ நரசிம்மர் அது இல்லாமல் திருப்பதி பெருமாளே ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ண நரசிம்மர் இருக்கார் கீழே. கல்யாணத்துக்கு முன்னாடி திருப்பதி பெருமாள் அந்த நரசிம்மர் ஆராதனை பண்ணார், நரசிம்மர் கவலைப்படாதே, இடங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறமா தான் திருப்பதியில் அவர் கல்யாணம் நடந்தது. திருப்பதி பெருமாளுக்கும் அனுக்கிரகம் பண்ண நரசிம்ம சுவாமி. திருப்பதி பெருமாள் சமத்து தெரியுமா, இடத்த வராகர்கிட்ட வாங்கின்றார், கல்யாணத்துக்கு அனுக்கிரகத்தை நரசிம்மர்கிட்ட வாங்கின்றார். கடைசியில் கோடி கோடியாக சம்பாதிச்சு சௌக்கியமாக குடும்பம் நடத்திருந்துருக்கார். கைங்கரியத்துக்கு ஆளை வேற கூப்பிட்டு, அத்தனை விசேஷம். அஹோபிலம் அஹோபலம் நரசிம்மர் கிழிச்சு போட்டுடா, தேவர்கள்லாம் பக்கத்தில் போக முடியலை, பயப்படுறா, நடுங்கறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கடைசியில் பிரஹல்லாசனை அனுப்புறா, சின்ன 5 வயசு பிள்ளை. பிரம்மதேவர் வந்து தட்டார், குழந்தை நரசிம்மர் உன்னை கூப்பிடுறார் போ. அப்பதான் நரசிம்மரோட திரும்பி உன்னை தான் பார்க்குறான். அப்படியே பிரேமையோட வாத்சல்யத்தோட வாஞ்சையோட இந்த குழந்தை, நானா நரசிம்மரிடத்துலையா போகலாமா, போடா, உன்னை தவிர ஒருத்தர் அவர் பக்கத்தில் போக முடியாது. ஸ்ரீதேவியே பயப்படுறா, இவர் எங்கள் ஆதிகாரர் இல்லை, அவர் ஜாலியாக படுத்துட்டு தான் நான் பார்த்துருக்கேன். இப்படி கத்தியெல்லாம் ஒரு நாள் கூட எங்கிட்ட கோச்சின்றது இல்லை தெரியுமா, ஒரு நாள் கூட இப்படி ஆர்ப்பாட்டமா நம்மாத்த புருஷாலாம் கோவம் வந்தால் தமிழரை தூக்கி போட்டு கதை படி எதுவும் சாத்திண்டு பல ஆறுனு அரைஞ்சு, இதெல்லாம் ஒரு புருஷத்தனம்னு காட்டின்னு இருக்காளும். இதெல்லாம் காட்டாத ஒரு புருஷன் நரசிம்மன், அனபுருஷன், பரமபுருஷன். அவ்வளவு அழகா இந்த கோபத்தை தாயார் கண்டதில்லை, கேட்டதில்லை, படித்ததில்லை, யாருக்கும் தைரியம் இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தா, ஒன்னு பிரஹல்லாதன், இன்னொன்னு சிவபெருமான். இவா ரெண்டு பேர் தான் நரசிம்மரை ரசிச்ச, மற்ற யாரும் ரசிக்கல. பிரம்மதேவர் கூட ரசிக்கல, ஏன்னா இந்த நாபிக் கமலத்துல உட்காந்துட்டு இருக்கோமே, என்னைக்கா கோவம் வந்து தாமரையோட கிள்ளி போட்டார்னா, நம்ம பாடு அப்பப்ப இவனையோ எல்லாம் சிருஷ்டிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு தூங்கி போயிடுறோம், வேதத்தை தொலைச்சுடுறோம், வேதத்தை தொலைச்சா அயக்ரீவ அவதான் எடுத்து காப்பாத்துறா, இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா தேவலை, தஸ்மா ஜாகிரத 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 அப்படி நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் சமத்து அப்படின்னு தன்னைத்தானே புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். புலம்பாத ரெண்டு பேர் ருத்ர பகவானும் பிரஹல்லாத ஆழ்வார் மட்டும்தான் ரசிச்சுட்டு இருக்கா. பார்வதி நடுங்கிண்டு சிவபெருமானை பிடிக்கிறார், சிவபெருமான் ஜாலியாக அப்படி சிரிக்கிறார் தலையாட்டின்னு. இப்போ பார்த்தா என்னடா சிவருக்கு ஒன்று இப்படி அமைதியாக இருக்கா, இப்போ ஊரே நடுங்கிட்டு இவர் பாடுக்கு சிரிச்சுட்டு இருக்காரு, அதான் சிவபெருமான் சிவனேன்னு கிடக்கிற மங்களமூர்த்தி ஒன்றும் ஆனந்தமாக அவர் சிரிக்க உலோகமே நடுங்க பிரஹல்லாதன் கையை கூப்பின்னு போகிறான். புருஷாக இருக்கார் நரசிம்மமூர்த்தி. அந்த ஸ்தம்பம் இருக்க பாருங்கோ, அந்த உடஞ்சி போன ஸ்தம்பத்திலேருந்து உள்ளே வந்தார். அவ்வளவு பெரிய ரூபம், இப்போ நம்ம இவ்வளோ பெரியவாளாக இருக்கும், பிறந்த குழந்தை நம்ம மடியில் எத்தணும்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இரண்ய கசிபு நரசிம்மர் மடியில் இருந்தான். இரண்டு கசிப்பு ஏற்கனவே நல்ல பெரிய சரீரம், அந்த சரீரமே குழந்தை மாதிரி அவர் மடியில் இருந்தால் அவர் எவ்வளோ அவர் பெருசு இருப்பார்னு பார்த்துக்கணும். அப்போ பிரஹல்லாதன் இத்தினூன் இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கான் பய, இவர் பிரம்மாண்டமாக இருக்கார், எங்கேயோ இருக்கு தலை, மடி எங்கேயோ இருக்கு, கால் பக்கத்தில் போய் நிற்கிறது கொஞ்சலமாக பய. நரசிம்மர் வெட்டி பார்க்குற திருவடி பக்கத்தில் நிற்கிறானேன்னு அது ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்து, நரசிம்மர் நல்லா குனிஞ்சு காது கொடுத்து கேட்குற ஸ்தோத்திரத்தை, உடம்பு வளைஞ்சு இந்த குழந்தை என்னடா சொன்ன சொல்லுன்னு, அதோட ஹைட்டுக்கு நம்ம குனிவோம் இல்லையா, அதால் மேலே வர முடியாது. அந்த மாதிரி நரசிம்மர் தான் கீழே குனிஞ்சு காது பக்கத்தில் எடுத்துட்டு போய் இந்த பிரஹல்லாதன் கையை கூப்பிட்டு ஒரு ஸ்தோத்திரம், அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பிரஹல்லாத ஸ்துதி. பிரஹல்லாத ஸ்துதி மட்டும் ஒரு சப்தாகம் வச்சுக்கணும், ஏழு நாள் அது மட்டும்தான் சொல்ல வரணும்னு சொல்லப்படுது. அத்தனை ஆச்சரியம் பிரஹல்லாத ஸ்துதி, பிரபோ என்ன காப்பாத்த வந்துட்டியேப்பா, எத்தனை ஆச்சரியமா வந்துட்டாய், உன்னை யாராலையும் அளக்க முடியுமா, வர்ணிச்சுட முடியுமா பிரபோ, எத்தனை ஒரு வாத்சல்யம், நாஸ்திகவாதம் பேசினவனுக்கு கூட அனுகிரகம் பண்ற ஹே பிரபோ அப்படின்னு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான் பிரஹல்லாத ஸ்துதி. பகவான் தன்னுடைய அந்த கையெல்லாம் ரத்தமா இருக்கான். இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் உண்டு அஹோபிலத்தில், அந்த தீர்த்தத்தில் தான் சுவாமி கை அலம்பிண்டாராம். அந்த ஜலம் குடிச்சு அவ்வளோ சித்திப்பா அவர் நல்லா இருக்கும், ஒரு சின்ன குகை மாதிரி, ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி, ரொம்ப சின்னது. அவர் கை அப்படி அலம்பிண்டா, ரத்த தீர்த்தம்னே பேரு, அழகா அலம்பிண்டு பிரஹல்லாதன் தலைமையில கை வச்சாராம். குழந்தை உன் பக்திக்கு நான் வசப்பட்டுட்டேன், என்னடா வேணும் அப்படின்னுட்டாராம். பிரகலாத் ரொம்ப வருத்தப்பட்டான். சே, சுவாமி இப்படி கெட்டு போயிட்டாரு, எல்லாரும் சுவாமியை கெடுத்து வச்சிருக்கா, தவம் பண்ணி காட்சி கொடுத்தா வரம் கேட்கணும்னு கேட்டு வச்சிருக்கான், கெடுத்து வச்சிருக்கா, உமாச்சியை கெடுத்துட்டா எல்லாரும். பிரகலாதன் பார்த்தான், நான் வியாபாரமா பண்றேன்டா, நீ காட்சி கொடுப்பா, என்ன வரம்னு கேட்பாய், நான் இது வேணும்னு கொடுப்பாய், என்ன வரம் கேட்க எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்த்ததே பரமபாக்யம், அகோபாக்யம் அகோபாக்யம். அப்படியே பார்த்தார் பகவான், சொன்ன ப்ளீஸா எனக்காக ஒரு வரம் கேளுடா, எனக்கு ஒரு சமாதானம் வேணும்டா, உங்கள் அப்பாவை வேற கிழிச்சு போட்டுட்டேன், 5 வயசு பாவம், அப்பாவை இழந்துட்டா, எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்குடா குழந்தை, எதானு கேளுடா. பிரகலாதன் பார்த்தான், சரி ரொம்ப கெஞ்சிறார், எதானா கேட்போம், நம்மளாம் எவ்வளோ லிஸ்ட் எடுத்துன்னு போவோம் கோவிலுக்கு, அதில் வேற திடீர்னு மறந்து போயிடும் சுவாமியை பார்க்கும்போது, திருப்பி வாசலில் வந்து யோசனை பண்ணி திரும்ப கேட்டுட்டு அப்புறமா தான் போகும், லிஸ்ட்டு வச்சுட்டு இருப்போம் இல்லையா. பிரகலாதன் கிட்ட ஒரு லிஸ்ட்டும் இல்லையா, கடைசியில் போனா போகிறதுன்னு கேட்டுவிட்டான், அப்பாவுக்கு சத்கதி கொடுன்னுட்டான். உடனே நரசிம்மூர்த்தி, சாரிடா குழந்தை, நீ கேட்குற வரம் தர முடியாத ஒரு ஸ்திதியில் இருக்கேன், ஏண்டான்னா உனக்கு முன்னாடி 10 தலைமுறை, பின்னாடி 10 தலைமுறை, 1 தலைமுறையோட சேர்த்து 21 தலைமுறைக்கு சத்கதி கொடுத்துட்டேன், கயா சார்தம் பண்ணால் கூட கிடைக்காது. நாராயண நாமத்தை சொன்னால், பகவானிடத்தில் சரணாகதி பண்ணால் 21 தலைமுறை கிடைச்சது. இன்னைக்கு நீங்கள் கேட்டாலும் இதுக்கே 21 தலைமுறை கிடைக்கிறது. உங்கள் தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற 10, பின்னாடி இருக்கிற 10, இப்போ இருக்கிற நீங்கள், இத்தனை தலைமுறைக்கும் சத்கதி சத்தியமாக பிரகலாத விஷயம் கேட்டால் உண்டு. இது எப்படி நம்புறதா, நீங்கள் வைகுண்டம் போகும்போது 10 தலைமுறை ஆள் முன்னாடி நிற்பா, எப்போ வந்தேள்னு கேளுங்க, அவள் சொல்லுவா, நரசிம்ம சரித்திரம் கேட்டியோனோ, பிரகலாத விஷயம் கேட்டியோனோ, அன்னைக்கு தான் வந்தேன்னுவா. மீதி 10 தலைமுறை பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் 21 தலைமுறைக்கான சத்கதி ஒரு பிரகலாத சரித்திரத்தினாலே லபிச்சு. பகவான் பார்த்தார், அனுகிரகம் பண்ணார், தைத்திய ராஜனாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், மன்மந்திரம் முழுக்க நீ தைத்திய ராஜனாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். திருவண மாதிரி 36,000 வருஷம்லாம் இல்லை, ஒரு மன்மந்திரம் முழுக்க நீதான் அசுரப்பெயர்களுக்கு ராஜா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அந்த நரசிம்மர் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண இடம் தான் அகோபில குகை, கீழே முதல்ல கீழே இருக்கார், லோயர் அகோபிலம்னு பேர். அந்த அகோபில குகைக்குள்ள பார்த்தா தலை முற்ற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போனா நரசிம்மர் உட்கார்ந்துருப்பார், தூரத்தில் பிரகலாத் கைகூப்பி நிற்பான். ஆதிசங்கர பகவத் பாதர் சுவாமி ராமானுஜர்ல அனுபவிச்ச ஒரு அகோபில குகை. அகோபில குகையில் அத்தனை அழகாக ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்தாபிதம் பண்ண சக்கரம் இருக்குது. இன்றைக்கும் ஸ்ரீ சக்கரம்லாம் நஞ்சம்னு இருக்குது. எப்படி காஞ்சி காமக்கோட்டி அந்த கோவிலில் இருக்குல்ல, காஞ்சி காமாட்சி கோவில், திருப்பதி பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் அகோபிலம், அந்த மாதிரி பத்ரி போகிற வழியில் ஸ்ரீநகர்னு ஒரு இடம் உண்டு, அங்கேயும் ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபிச்சிருக்கா அப்படின்னு புராணத்தில் காண கிடைக்கும். எல்லா இடங்கள்லையும் அவர் ஸ்தாபிதம் பண்ணலை. அவ்வளவு சிரேஷ்டம், தாயார் ரொம்ப அழகாக இருப்பா, பெருமாள் மாலோல நரசிம்மன் பேர் தாயாரோடு சேர்ந்தா. பகவான் அவ்வளவு அழகாக அந்த இடத்துல 9 நரசிம்மர் உண்டு, அதில் சத்திரவட நரசிம்மர்னு ஒருத்தர் உண்டு. இவருக்கு கோபம் தனியலையாம், உரு உருன்னு உரிமின்றே இருக்காராம். அப்போ அழகாக 2 கந்தர்வர்கள் வந்து சுவாமிக்கு பாட்டெல்லாம் பாடுறாராம், நரசிம்ம தாளம் போட்டு கேட்குறது. சத்திரவட நரசிம்மர்னே பேர், ஒரு வட்டவருஷத்துக்கு கீழே உட்காந்துன்னு இன்றைக்கும் பாட்டு கேட்கக்கூடிய ஒரு நரசிம்மர். யோகானந்த நரசிம்மர்னு ஒருத்தர், பாவன நரசிம்மர்னு ஒருத்தர், பார்கவ நரசிம்மர்னு ஒருத்தர். பார்கவன் பரசுராமன் இதை உக்ரத்தை பார்க்கணும்னு பிரார்த்திக்க அவருக்காக ஒரு நரசிம்மராக காட்சி கொடுத்தார், பார்கவ நரசிம்மர். குரோட நரசிம்மர்னு ஒருத்தர், இவர் போட்ட சப்தத்தில் பிரம்மதேவர் வேதத்தெல்லாம் கீழே விட்டுட்டார், அதுக்காக நரசிம்மரே வராகவதாரம் எடுத்துட்டு அதை மீட்டு கொடுத்தார், குரோட நரசிம்மர்னு பேர். மாலோல நரசிம்மன் தாயார மடியில வச்சுருக்க, ஜுவாலா நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன், குரோட நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், பாவன நரசிம்மர், இதுல நரசிம்மர் சொன்ன, அப்புறம் அகோபில உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மர். ஆச்சரியமா கிரௌஞ்ச நரசிம்மர்னு ஒருத்தர், கிரௌஞ்ச வனத்துல ஆஞ்சநேயர் வந்து தபஸ் பண்றார், அந்த ஆஞ்சநேயருக்காக நரசிம்மர் கையில் வில்லெல்லாம் வச்சுட்டு காட்சி கொடுத்தார், கிரௌஞ்ச நரசிம்மர்னு பேர். இப்படி ஒன்பது நரசிம்மர்கள் உண்டு. ரொம்ப அழகா இருப்பார் பாவன நரசிம்மர். ஒன்பது நரசிம்மர் பக்கத்துல பக்கத்துல இருக்கப்படாதா? ஒருத்தர் உச்சாணிகளை உட்கார்ந்துருப்பார், ஒருத்தர் பாதியில உட்கார்ந்துருப்பார், இன்னொருத்தர் காட்டுக்குள்ள எங்கேயோ இருப்பார், இன்னொருத்தர் இந்த பக்கம் மலையில எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருப்பார். அங்க போன தெய்வமல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். தெய்வ பலம் இருந்தா தான் போக முடியும்னு வரும். அப்பப்ப காட்டு தீ ஜாலியா எரியும். அங்க பூஜை பண்ற பட்டர்லாம் சொல்லுவார் சீக்கிரம் கிளம்பிடுங்கன்னார். என்ன ஆச்சுன்னு இல்லை இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி கரடி எல்லாம் வந்துட்டு போச்சுன்னு வரும். நரசிம்ம பலத்தினால மட்டும்தான் நரசிம்மரை சேவிக்க முடியும். மலைமலையா ஏறி போய் பாவன நரசிம்மரை சேவிக்கலான்னா நிறைய வயசானவங்களோட வந்தா சரி ஜீப்ல போலான்னு ஏறும். ஜீப் போயிட்டு இருக்கு அவ்வளோ நேரம் டிராவல் பண்ண எங்கேயோ காட்டுக்குள்ள. நான் கேட்டேன் அந்த பட்டரெல்லாம் நீங்கள்லாம் எப்போ ஊருக்குள்ள? அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயாச்சு. நான் உண்டு நரசிம்மர் உண்டுன்னு அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் அவா கூட்டத்தில் ஒருத்தி தான் செஞ்சுவல்லின்னு ஒருத்தி தாயா. செஞ்சுவல்லின்னா தங்கக்குட்டின்னு அர்த்தம். பெருமாள் எதுக்குமே வசப்படலையா, தாயார் பார்த்தா இவர் எப்படியா வசப்படுத்தணும்னு சொல்லி ஆதிவாசி பெண்ணா தாயார் வந்து அலைய ஆரம்பிச்சுட்டான். அவர் பின்னாடி லவ் பண்ணிட்டு வேற அலைஞ்சார் நரசிம்மர் காட்டுக்குள்ள. செஞ்சுலட்சுமின்னு பேர் சரியா, செஞ்சுலட்சுமின்னு பேர். ரொம்ப அழகா இருக்கும் தாயார், ரொம்ப அழகா இருப்பா. ஆதிவாசி கூட்டம் அதனால அங்க இருக்கிற அந்த செஞ்சு வம்சத்தார் இன்னைக்கும் உண்டு. அவளுக்கு முதல் மரியாதை வேற உண்டு. அந்த ஆதிவாசி கூட்டம் எங்க மாப்பிள்ளைன்னு ரொம்ப தைரியம் வேணுமோன்னு. இப்போ ஜனகர் ராமரை சொன்னார்னா அது விஷயம் பரவாயில்ல. ஆண்டாளுக்காக பெரியாழ்வார் ரங்கமன்னார் மாப்பிள்ளனா பரவாயில்ல. இவெல்லாம் சொல்லுவாள் எங்கள் நரசிம்மர், நாங்கள்லாம் செஞ்சு வம்சத்தார். அவள் வந்து அவ்வளோ மரியாதை பண்ணுவாள் செஞ்சு லக்ஷ்மி தாயாருக்கும் சுவாமிக்கும். அவள்லாம் அகோபில நரசிம்மரே கதின்னு கிடக்கிற ஒரு கூட்டம். ஆயுஷில் ஒரு தடவையாவது அகோபிலம் போய் பார்க்கணும். அந்த இடத்துல உக்காந்துட்டு இந்த ஏழாவது ஸ்கந்தத்தை வாசிக்கணும். அதுவும் அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு ஸ்தம்பத்து மேலே உட்காந்து வாசிக்கணும். அப்போ தூண புலந்துண்டு நரசிம்மம் வரதா பார்க்கலாமே. பிரார்த்திச்சுக்கோங்க ஏதானும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பெருமாள் அப்படி அனுகிரகம் பண்ணட்டும். அகோபிலத்தில் வெறும் நரசிம்ம அவதார விஷயம் இந்த ஏழாவது ஸ்கந்தம் மட்டும் வாசிக்கிற ஒரு பாக்கியத்தை செஞ்சுலக்ஷ்மி தாயார் பிரஹல்லாத ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ நரசிம்மஸ்வாமிக்கு, ஜெய் போலோ செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கு, ஜெய் போலோ பிரஹல்லாதாழ்வாருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் அகோபில நரசிம்ம. அகோபலம் அகோபிலம் பேர்பட்ட ரூபம், பிரேமஸ்வரூபன் நரசிம்மமூர்த்தி. அந்த பகவானுடைய அனுகிரகத்தினுடைய இன்னொரு விசேஷம்தான் கஜேந்திரனுக்கு அனுகிரகம். கஜேந்திரன் கஜேந்திரனோட பூர்த்தி பண்ண நேற்று நீ லிஸ்ட் போட்டு வேற சொல்லிட்டேன். கஜேந்திரன் ஆச்சரியமானவன். நீங்க ஆரம்பமே கஜேந்திரன் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. குருவாயூர் கேசவன் கஜேந்திரன் எல்லா தமிழ்நாட்டு பக்கம்தான். இந்திரத்யும்னராஜன் பாண்டிய தேசம் கிருதமாலா நதி ஆச்சரியம். அந்த கதையே கிருதமாலா நதியில தான் சத்தியவிரத ராஜா மத்திய அவதாரம். அதனாலதான் பாண்டியர்கள் அவ்வளவு விசேஷம்னு சொல்றோம் பாண்டிய தேசம். ஆனா பல பேருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கார மதுராசின்வா இது பெரிய பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கை இந்தியர்கள்ன்ற உணர்வே கிடையாது. இந்த கேரளா நாகர்கோவில தாண்டினோம்னா இந்த திருவனந்தபுரத்துக்காரெல்லாம் பாண்டிக்காரான்னு கிண்டல் பண்ணுவாள். இந்த நாகர்கோவில் பக்கம் திருநெல்வேலி பக்கம் இருக்கிற கூட்டம் எல்லாம் ஐயோ மலையாளிகள் அப்படின்னு. ஆனால் எல்லாம் ஒரே கூட்டம் தான். ஒன்றுத்துக்கு ஒன்று இங்கே இருக்கவெல்லாம் மதராசின்வா, அங்கே இருக்கவெல்லாம் இந்திக்காரான்வா. கடைசியில் இந்துக்கள்ன்ற உணர்வு இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஜெய் போலோ பாரத் மாதா கி, பாரத தேசம். இது ஒன்று தான் நமக்கு அடையாளம். தமிழா மலையாளியா தெலுங்கான்றது அடையாளம் இல்லை. இந்த அடையாளம் வச்சோம்னா கஷ்டம். அந்த அடையாளம் வச்சுட்டோம்னா மலையாளி மட்டும்தான் சபரிமலைக்கு போக முடியும், தமிழ்நாட்டுக்காரா மட்டும்தான் பழனிக்கு போக முடியும். அப்புறம் நம்மெல்லாம் பண்டரிபுரம் போகவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம இந்துக்கள் பாரத தேசவாசிகள். இது ஒன்று தான் நமக்கு அடையாளம். எல்லாரும் எல்லா மொழியிலையும் பகவத் பாகவத பக்தர்கள். ஞானப்பானை மாதிரி வேற யார் சொல்ல முடியும்? உந்தானம் ஞானப்பானையில் இல்லாத ஒரு ஞானம் உண்டோ? ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தில் இல்லாத ஒரு வேத விஷயம் உண்டா? அபங்கம் சொல்லாத ஒரு பிரம்ம தத்துவம் உண்டா? அந்தரிக்கோ ஸ்ரீஹரேகே அந்தராத்மா பிரம்மமொக்கட்டே பிரம்மமொக்கட்டே பரபிரம்மமொக்கட்டேன்னு அன்னமையா பாடாத விஷயம் உண்டா? ஜகதோத்தாரணான்னு இன்னைக்கு ஆனந்தமாக அனுபவிக்கிறோம்னா புரந்தரதாசர் கன்னடத்துக்காரர் தானே. இன்னைக்கு எல்லா ஹனுமான் சாலிசா சொல்கிறோம்னா அழகா துளசிதாசர் சொன்னது தானே. எத்தனை தியாகராஜ கீர்த்தன, நிதிசால சுகமா ராமுடு சந்நிதி சால சுகமா எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுழு. எந்த பாஷையில் என்ன சொல்லலை, மீரா கீர்த்தனை கொட்டி கடக்கு. இந்த தேசத்தில் இருக்கிற இத்தனை பாஷைகள்லையும் பகவத் விஷயம், அத்தனை பாஷையும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ், மராட்டி, ஹிந்தி, என்னென்ன உண்டு, போஜ்புரி, எவ்வளோ எல்லாத்துலேயும் பகவத் விஷயம் இருக்கு. பகவத் விஷயம் இல்லாத பாஷையே கிடையாது. ஆச்சரியம், இந்திரத்யும்னராஜன், பாண்டியராஜன், மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டிருக்கிற ஒரு ராஜன், பகவத் தியானத்தில் மூழ்கி கிடக்கிறான். அகஸ்தியர் வந்தார், கவனிக்கலை, சாபம் கொடுத்துட்டான். மதம் பிடிச்சு கிடக்கிறையோ யானையா போன்னுட்டான். பக்தி தானே பண்ணிட்டு இருக்கான், பக்தி பண்ணால் பகவான் காப்பாற்றுவான்னு சொல்கிறோமோ. அப்போ ஏன் சாபம் கிடச்சதுன்னா, இது சாபம் இல்லை, அனுக்கிரகம். எந்த சரீரத்தில் இருந்தாலும் பக்தி பண்ண வைப்பான் பகவான். பாகவதர்கள் முக்கியம், அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். வாசலில் சுவாமி வரார், இன்னொரு பக்கம் பாகவதா வரா, முதல்ல போய் பாகவதால சேவிச்சுடும். சுவாமி அடுத்த வருஷம் ஒரு வந்தால் சேவிச்சுக்கலாம். அப்படியே வரலைனாலும் கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா இந்த பாகவதாளுக்குள்ள பகவான் இருக்கான். பாகவதா நடமாடும் திவ்ய தேசம், நம்ம நேரம் நடமாடுற திவ்ய தேசம். காஞ்சி மகாபிரிவா நடந்து வரா, இன்னொரு பக்கம் காஞ்சி வரதராஜன் வரான்னா மகாபிரிவாளை தான் சேவிக்கணும். ஏன்னா பிரிவாளை சேவிச்சா சேவிக்கிற வரைக்கும் வரதன் காத்துட்டு இருப்பான், காமாட்சி காத்துட்டு இருப்பான். இவரை விட்டுட்டு அங்கே போய் சேவிச்சோம்னா அவன் நம்மளை பார்க்க மாட்டா, பிரிவாளை பார்த்துட்டு இருப்பான். காமாட்சி ஆ சந்திரசேகர சரஸ்வதி வந்துட்டானேன்னு அவ பார்த்துட்டு இருப்பான். நம்மளையா பாப்பா பெரியவாளை சேவிச்சுக்கணும், யாராது சந்திரசேகரனை சேவிக்கிறாளே அப்படின்னு அவ பார்ப்போம். அப்போ பாகவதா தான் முக்கியம், பகவான காட்டிலும் பாகவதா தான் விசேஷம். அதனால எப்பொழுதுமே பாகவதா, சமஸ்த பாகவத மண்டலீகி, பாகவதால கொண்டுதானே நம்ம பகவான் அனுபவிக்கிறோம். பாண்டங்கனை பாண்டங்கனுக்காக அனுபவிக்கிறோமா? துக்காராம், நாமதேவர், சோக்காமேள, காணோபாத்ரா, ஞானேஸ்வரர், இந்த பக்தாளுடைய சரித்திரம் கேட்டுதானே பாண்டரங்கன் மேல ஒரு காதல். இவாளெல்லாம் முத்துட்டு பாண்டரங்கனை பாருங்க, ஒன்றும் சாரம் இல்லை, தைரியா இருக்கும், தித்திப்பு போடாத ஜாங்கிரி மாதிரி, ஜாங்கிரி பாதுஷாலாம் நல்லா பண்ணி முடிச்சு, ஐயோ சக்கரை போடலையே, இந்த குலோப் ஜாமுனை ஜீரால ஊற வைப்பா, பார்க்கறது அமக்கலமா இருக்கு குலோப் ஜாமுன், வாயில போட்டா தித்திப்பே நல்லா அப்படியே துப்பிடுவோம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சாரம் ரசம் பக்தா. திபத பாகவதம் ரசமாலயம், பாகவத பக்தாலெல்லாம் எடுத்துட்டோ வெறும் அவதாரம் வாசிங்கோ, பிரகல்லாதனை விட்டுடுங்கோ, நரசிம்ம அவதாரம், ஏதோ தூணை உடச்சின்னு வந்தார், எதுக்கு வந்தார் தெரியாது, அவ்வளவு நில கிடையாது. அப்ப பக்தாளை கொண்டுதான் பகவத் விஷயத்தினுடைய பலம். வாசமே இல்லாத புஷ்பம் பிளாஸ்டிக் பூ மாதிரி தான், பிளாஸ்டிக் பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, வாசமே இல்லை, என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் பக்தர்கள் இருந்தால் தான் வாசமுள்ள புஷ்பம் பகவான். பக்தர்கள் இல்லைன்னா பகவானுக்கு ஒரு வைபோகம் இல்லை, வைபவம் கிடையாது. இப்போ நாமெல்லாம் ரசிக்கிறதுனால தானே இவ்வளோ அலங்காரம் எல்லாம், யாருமே ரசிக்கலைன்னா என்ன அலங்காரம் வேண்டி கிடக்கு சுவாமிக்கு? நாம் ரசிப்பதற்காகத்தானே. ராமாயணத்தில் பக்தாவளெல்லாம் விட்டுட்டு வெறுமை ராமனை பாருங்கோ, சாரம் இல்லை. கிருஷ்ணலீலா பெருமை கிருஷ்ணனை பற்றியா சொல்கிறோம், கோபிகைகள் முதற்கொண்டு பக்தாளை சொல்லி சொல்லி தானே கிருஷ்ணலீலா. அதனால் பக்தர்கள் தான் சாரம், அதனால் எப்பொழுதுமே பாகவதர்கள் தான் முதல்ல, அப்புறமா தான் பகவான், ரெண்டாம் படியில் தான் பகவான். முதல் படி என்றைக்குமே பாகவதா, நம்ம ஏறுற முதல் படியும் அவா தான், நம்ம அடைய வேண்டிய கடைசி படியும் பாகவதால தான், நடுவில் தான் சுவாமி இருக்க. வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆச்சாரியனா பகவானா? ஆச்சாரியன் தான். பகவான் இல்ல வேண்டாம் தேவு மச்சரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. மதுரகவியாழ்வார் சொல்றார், எனக்கு பகவான் வேண்டாம், சடகோபன்ற என்னுடைய சத்குருநாதன் போதும். அவ்வளவு வசதி, அபார மகிமா குரு மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா. குரு இருந்தால் எவ்வளோ விஷயங்கள் நேரம் பேசுகிறார், திருப்பதியில் போய் பெருமாள் பேசுகிறார், நமக்கு புரியலையே. ஆனால் குரு பேசினா புரியறது ஒன்றும், குரு நம்முடைய அகம்பாவத்தை தட்டாரோன்னு, இது சரியில்லை இது தப்புன்னு சொல்லி கொடுக்குறாருன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி. அப்போ குரு தானே வசத்தி. உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாக வந்தாப்போதே. உறங்கும் பெருமாள் ரங்கநாதனா, உலாவும் பெருமாள் ஆச்சாரிய புருஷாவும். அந்த மாதிரி அகஸ்தியர் பரம பாகவதோத்தமர், அந்த பாகவதோத்தமர் வந்தபோது கவனிக்கிற பக்தாவை விட்டுட்டு ஒரு ஹரிபூஜை முக்கியமே கிடையாது. பக்தா வந்துட்டான்னா முதல்ல பக்தாவளுக்கு தான், அப்புறமா தான் ஹரிபூஜை. ஆனால் ஹரிபூஜை பண்ணிட்டு இருந்தான் அகஸ்தியருக்கு கோபம் வந்துடும், தன்னை மதிக்கலன்னு இல்லை பாகவதான்னு தெரிய வேண்டாமா? அதனாலே ஒரு சாபம் கொடுத்துட்டார், யானையா போயிட்டான். யானையா போயிட்டான் ஆனாலும் பகவத் கிருபை பூஜை பண்ணிட்டு இருக்கான். விஷ்ணு புராணத்தில் ஒரு விதமா இருக்கு, பாகவத்தில் ஒரு விதமா இருக்கு. அந்த ஜென்மாலேயே யானையா வந்தும் டெய்லி தாமரப்பூவை பறிச்சு கொண்டு போய் பெருமாள் திருவடியில் போட்டு இருந்தான். திருநாவாய் திவ்ய தேசம், நவயோகீஸ்வரர்கள் திவ்ய தேசம், அந்த இடத்துல தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது. பாரத தேசத்தில் பார்த்து நிறைய கோவில்களில் இங்கே தான் கஜேந்திர மோட்சம், இங்கே தான் கஜேந்திர மோட்சம், இங்கே தான் கஜேந்திர மோட்சம்னு. இந்த திருநெல்வேலியில் கல்லிடக்குறிச்சி போகிற வேலை அத்தாழநல்லூர் ஒரு இடம் உண்டு, தாமிரபரணி ஆத்தங்கிற ஒரு கோவில், பெருமாள் ஜம்முன்னு இருப்பார் திருப்பதி பெருமாள் மாதிரி. அவா சொல்லுவா இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது, திருநாவாயி போனால் இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது. நிறைய கோவில் உண்டு கஜேந்திர மோட்சம் மாதிரி, அங்கே நிறைய நடந்தது. கஜேந்திர மோட்சம் நடந்தது திருப்பார் கடலில், திருப்பார் கடல்ல திரிகூட பர்வதம்னு ஒன்று, அதில் வருணனுடைய ஒரு உத்தியானவனம் இருந்தது, அதில் இருந்த ஒரு சரஸில், திருப்பார் கடலுடைய ஒரு மலை திரிகூட பர்வதம், அங்கே இருந்த ஒரு சரஸ் வருணனுடைய ஒரு உத்தியானவனம், ருதுமத் அப்படின்னு பெயர். அது எல்லா ருதுக்கள்லையுமே ஜம்னு இருக்கும் அந்த உத்தியானவனம் பார்க், அப்படிதான் சொல்லணும். அங்கேருந்து டெய்லி அவன் தாமரையை பறித்து 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 சுவாமி கொடுத்துட்டு இருந்தானோ, விதவிதமாக சொல்கிறது உண்டு. ஒரு நாள் எப்பொழுதும் போலே இறங்கணும், ஜலம் இருந்தாலே அங்கே முதலை இருக்குமோன்னு, அதுவும் முதலையோ நன்னா மாமிச பக்ஷினி, மாமிசம் சாப்பிடாத ஒரு முதலையும் எனக்கு தெரியும். யாரா பார்த்துருக்காளா, கேள்விப்பட்டிருக்காளா, மாமிசம் சாப்பிடாத ஒரு முதலை? இன்னைக்கு உயிரோடு இருக்கு, பார்க்கணும்னா நேராக காசர்கோடு போங்கும், காசர்கோடு கும்பலா ஆதி அனந்தபுரான ஊர் பேர், கோவில் பேர், குளத்துக்கு நடுவில் ஒரு கோவில், பத்மநாபர் அங்கேருந்தான் ஓடி வந்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஆதி அனந்தபுரான பேர் கும்பலா, அழகாக அந்த இடம் காசர்கோடு. மேங்கூர்லேருந்து போனால் ஒரு 1.5 மணி நேரம், காஞ்சன்காட்லேருந்து போனதுனா ஒரு 40 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். காசர்கோடு ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து போகலாம், கும்பலா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். அங்கே போனால் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு, அங்கே ஒரு முதலை இருக்கு, பபியான்னு பேர் இருக்கு, பபியா அப்படின்னு கூப்பிடுவார் அந்த பூஜை பண்ணுற பட்டர் அந்த நம்பூதிரிமா, கூப்பிட்டு அழகாக வரும் ஆன்னு வாயை திறக்கும், சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை வாயில் ஊட்டுவார். யூடியூப்பில் பபியான்னு போட்டு பாருங்க, வீடியோ உண்டு. கூகுளில் பபியா த வெஜிடேரியன் குரோக்கடைல், இவ்வளோ தான் போடுவார், ஒன்றுமே வேண்டாம். த வெஜிடேரியன் குரோக்கடையில் கூகுள் சர்ச்சில் போடுங்கோ பபியா கதை, அது ஆதி அனந்தபுரா கோவிலோட வெப்சைட்டு, பபியாவோட ஃபோட்டோ எல்லாம் வரும். இன்னி வரைக்கும் அந்த முதலை யாரையும் அட்டாக் பண்ணது இல்லை, அந்த குளத்தில் இருக்கிற மீனை கூட சாப்பிட்டது கிடையாது. அது அழகாக அந்த கோவிலுக்கு உள்ளே போனோம்னா அந்த குளத்துக்கு நடுவில் கோவில், அதில் ஒரு பாலம்மா இருக்கும், அது மேலே தான் நம்ம போனோம். பல சந்தர்ப்பங்களில் அந்த முதல்ல அந்த ஏறி கோவில் வாசப்படியில் இப்படி படுத்துக்கும், காதால் பூஜை பண்ணுற போதி மாதிரி போகும்போது ஏ பபி கீழே போ அப்படின்னா நாய்க்குட்டி மாதிரி சமத்தாக இறங்கி போகும், சமத்தாக இறங்கி போகும். அதுக்கு ஒரு குகை உண்டு, அங்கே தான் இருக்கும். அடியே போய் பார்த்துருக்கேன், உள்ளே நுழைஞ்சிலாம் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன் பக்கத்தில். அது வெறும் பகவானுடைய பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும், பாவமாலாம் இருக்காது. ஒரு 3 அடி அகலம், 10 அடி நீளம், ஜம்னி இவ்வளோ கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். வேற ஒன்றும் சாப்பிடாது, பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டும்தான். இதுக்காகவாது அந்த பக்கம் போயிட்டு வாங்கும். மனுஷாலெல்லாம் மடிச்சாலெல்லாம் கண்ணுக்கு தெரியாத முதல பயங்கரமாக நம்மளை கபலீகரம் பண்ணுற முதலைகள் இந்த முதல அவ்வளோ சமத்தாக இருக்குது. மேங்களூர் பக்கம் போனேன்னா இதெல்லாம் பார்த்துடலாம், காசர்கோடு பார்த்துடலாம், மங்களாதேவியை பார்த்துடலாம். அப்படியே நாங்களும் இந்த பக்கம் போனால் 1.5 மணி நேரத்தில் உடுப்பி கிருஷ்ணா பார்த்துடலாம். அப்படியே போனால் கொல்லூர் மூகாம்பிகை பார்த்துடலாம், சிங்கேரி பார்த்துடலாம், ஒரநாடு பார்த்துடலாம். அப்படி ஒற்றி படிச்சு வந்துடலாம். மிடேஸ்வரர் பார்த்துடலாம், தர்மஸ்தலா பார்த்துடலாம், சுப்பிரமணியா பார்த்துடலாம், எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வந்துடலாம். மனசு தான் வேணும், நமக்கு ஒன்றும் பணம் எல்லாம் குறவு கிடையாது, டைம் எல்லாம் குறவு கிடையாது, ஆரோக்கியத்துக்கு குறவே கிடையாது. முட்டி வலி இருந்தாலும் 3 மாடி ஏறி ரிசப்ஷன் போக முடியறதோ இன்னும் ஜம்முனி போக முடியறது. மனசு வேணும், ஆயுஷில் எவ்வளவு முடியுமோ பாரத தேச யாத்திரை போவோம். வேற எந்த ஊரும் இப்படி கோவில்கள் கிடையாது. இதெல்லாம் பார்க்கறதே கோட்டி ஜென்ம சுக்கிருதம். நீங்கள் பாரத தேச வாசின்ற ஒரு காரணத்தினாலே அதெல்லாம் பார்த்துடலாம். பாஸ்போர்ட் வேண்டாம், வீசா வேண்டாம், பர்மிஷன் வேண்டாம், பாரத தேச வாசி ஹிந்து தைரியமாக உள்ள நுழையலாம், எந்த கோவிலில் வேணால் நுழையலாம், அவ்வளவு உரிமை. போய் பார்க்கணும் அந்த பப்பியா முதலைய. அது சமயத்தில் ஒரு குளத்துல இன்னொரு குளத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படி அழகாக படியேறி ஒரு வழியாக போய் இன்னொரு குளத்துக்கு. அப்போ அந்த ஊர் மக்கள் யாராவது வந்துவிட்டோன்னா ஓரத்தை தேமையன்னு நிற்கும். அவள் போனதுக்கப்புறம் திரும்பி யாரும் வரலையான்னு பார்த்துட்டு சமத்தாக போகும். அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் பெட்டனிமல் யாருன்னா இவர் தான், பபியா தான். ஆச்சரியம், கட்டாயம் பார்க்கணும். கஜேந்திர மோட்சம் போது சொல்ல வேண்டிய ஒரு முதலை இதுதான். இந்த கஜேந்திரன் அழகாக அந்த சரஸில் எனக்கு முதல் நல்ல முதலையை சொல்லிடுவோம். இந்த முதலே நினைச்சாலாவது ஒரு பலம் இருந்தால் பார்ப்போம். நல்ல முதலையும் உண்டு, அதுக்கு தான் சொல்கிறேன். அழகாக ஜோராக அந்த கஜேந்திரன் இறங்கிட்டான் குளத்தில். தன் பந்துக்கள் எல்லாம் இறங்காமல், நான் முதல்ல இறங்குறேன், எல்லாரும் உங்களை தான் நம்பியிருக்கோம், உங்களை நீங்கள் சொன்னால் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவா, 3ஆம் தேதி கல்யாண முகூர்த்தம், முதல் நாளே நீ வந்துடுன்னே, எதுக்குடான்னா நன்னா வேலை பண்ணுவேன், நான் ஒரு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், எல்லா வேலையும் நீயே பார்த்துப்பா. சுனலம் தானே, நம்மளும் அப்படி தான் இருக்கோம், அவளும் அப்படி தான் இருக்கா வச்சுக்கோங்க. இந்த 2 சுனலமும் ஒத்து போகிற வரைக்கும் எல்லாரும் ஓஹோ ஆஹோ கொண்டாடிட்டு போ. என்னைக்கு சுனலத்தை பிரச்சனை வர்றதோ அப்புறம் பழங்கதை எல்லாம் எடுத்து நான் இன்னைக்கு அவ்வளோ பண்ணேன், நீ பேசுறியா, நீ எத்தனை மாதிரி என்னை கண்டுக்கல, நீ பேசுறியா, அப்புறம் லிஸ்ட் போடுவோம். எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சுயநலம் ஒத்து போகிற வரைக்கும் சரி, போனா போகிறது போனா போகிறது போனா போகிறது போனா போகிறது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, நடிச்சுட்டு இருக்கோம். நல்லா அழகாக நடிக்க கற்றுருக்கோம். இத்தனை வருஷத்தில் கற்றுன்றது என்னடான்னா, ஊரோடு கூடி வாழ்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நல்லா நடிக்க கற்றுருக்கோம். வருஷா வருஷம் நமக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம், நல்ல சிறந்த நடிகர் நடிகை அவார்டெலாம் நமக்குத்தான் கொடுக்கணும். நல்லா நடிச்சுட்டுக்கோம், நடிக்கிறோன்னு தெரியாமலே அடுத்த வாளுக்கு. குழந்தைகள் நடிக்கிறதோன்னு நம்மக்கிட்ட காரியம் ஆகலன்னா, அம்மா அப்பா அந்த குரலில் ஒரு வாஞ்ச வரும் பாருங்கோ. அம்மா அப்பாவுக்கு தெரியும் வாஸ்தவம் தான், என்ன கொஞ்சரிய என்ன காரியம் ஆகணும்னு கேட்பான். பழகி போயிருக்கு இதெல்லாம், எப்படிலாம் தலையை தடவி காரியம் நடத்தும்னு. குழந்தைகள் தாத்தா கிட்ட எப்படி காரியம் நடத்துறது, பாட்டிக்கிட்ட எப்படி காரியம் நடத்துறது. தாத்தா டெக்னிக்காக பாட்டிக்கிட்ட எடுத்துன்னு போகாது, பாட்டி டெக்னிக்காக அம்மா கிட்ட எடுத்துன்னு போகாது, அம்மா டெக்னிக் அப்பா கிட்ட வராது. மகா சமத்து, ரொம்ப அழகா பிளான் பண்ணி காரியம் நடத்திக்கும். பசின்னா அம்மா கிட்ட போகும், அப்பா கிட்ட வரவே வராது. சாக்லேட்டு கேக் ஐஸ்கிரீம்னா அப்பா கிட்ட வரும், ஏன்னா அம்மா திட்டுவான்னு தெரியும். ஊர் சுத்தணும்னா தாத்தா வேணும், ஏதா பக்ஷணம் வேணும்னா பாட்டி வேணும். கரெக்டா தெரியும் குழந்தைகளுக்கு என்னைக்காவது ஏதான குழந்தை தாத்தா கிட்ட போய் எனக்கு லட்டா கொண்டா முறுக்கா கொண்டான்னு கேட்டுக்கு நீங்க பாத்துருக்க. பாட்டி கிட்டதான் பாட்டி திங்கிறதுக்கு ஏதாவது தாயே இல்லைன்னா கூட பண்ணி தருவான்னு தெரியும். தாத்தாவாக இருந்தால் போட, அப்பா கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டா அம்மா கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் ரொம்ப அழகாக நம்மளை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கு. நம்மத்தான் குழந்தைகளை ஜட்ஜ் பண்ண தெரியாமல் ஏமாந்து. அந்த ஒரு சுயபிமானம், அந்த மாதிரி அந்த கஜேந்திரன் என் கூட்டத்தை நான் ரட்சிக்கிறேன், இவாளுக்கெல்லாம் நான் தான் ரட்சகன், இவாள்லாம் என்னை நம்பி இருக்கா, நான் சொல்றத அப்படியே கேட்பா, நான் இவாளெல்லாம் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, இப்படித்தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அழகா இறங்கியாச்சு, முதல்ல நான் இறங்குறேன்னு இறங்கினான், வந்து பிடிச்சது முதல்ல அதே குளத்துல. எத்தனையோ தடவை இறங்கியிருக்கான், எத்தனையோ தடவை பூபரிச்சிருக்கான், எத்தனையோ தடவை ஜெயிச்சிருக்கான், எத்தனையோ முதல்ல கடிக்க வந்த பொழுது தப்பிச்சிருக்கான். இன்னைக்கும் ஆகின, இன்னைக்கா ஒரு நாள் மாசனம் இல்லையா, தப்பிச்சுட்டே இருக்க முடியுமா லோகத்துல? வசம்ம வந்து பிடிச்சது, ஆஹா ஒரு யானை கிடைச்சுடுதே, அது வந்து பிடிச்சுடுது, ஊஹு முதல்ல ஆஹான்னு பிடிச்சுடுது. கஜேந்திரன் பார்த்தான், அப்படி கொஞ்சம் இப்படி தடுமாறினான். உடனே பந்துக்கள் யானை எல்லாம் ஆச்சரியமா, ஏ என்ன சார், ஒன்று 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 நான் பார்த்துக்கேன், ஐ வில் டேக் கேர், ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு காலெல்லாம் நன்னா உதறிச்சு, உதற 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 முதலையோட வாய்க்குள்ள நன்னா கால் மாட்டின்றது. ரொம்ப நேரம் நின்று பார்த்தான், உடனே பந்துக்கள்லாம் கொஞ்சம் கை கொடுங்கோலே அப்படின்னா, உடனே ஒரு யானை வந்தது, துதிக்கியை பிடிச்சி இப்படி இழுத்துது, இன்னொரு யானை வந்தது, இன்னொரு காலை பிடிச்சி இழுத்துது, இன்னொரு யானை வந்து இன்னொரு காலை பிடிச்சி இழுத்தது, இன்னொரு யானை இன்னொரு காலை பிடிச்சி இழுத்துது. ஏதோ ஒரு காலில் மாட்டின்னு மூணு காலில் பேலன்ஸ் பண்ணி நின்றுது, இப்போ மூணு கால் பேலன்ஸும் போச்சு. நமக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுறேன்னு நம்மளை படுத்து தானே படுத்துறான், உடம்பு முடியலேன்னு ஹாஸ்பிட்டலில் இருப்போம், வந்து பார்த்து கவலைப்படாத சீக்கிரம் சரியாயிடும், நாமத்தை சொல்லி பகவான் இருக்கான், நாலு பழத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும். எங்கள் காலத்தில் எதிர்க்க இருந்தால் கூட இப்படி தான் இருந்தால், ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணால் சாதாரண கட்டின்னா அப்புறம் பார்த்தா கேன்சரம், இதுக்கு வரவே வேண்டாமே, இதுக்கு வந்து எனக்கு ஒரு சமாதானம், அப்புறம் பயாப்சி பண்ணி பார்த்தா, உனக்கு பயாப்சி பண்ணிக்கலா, பண்ணதை பண்ண போகிறேன்னு சொன்னாலா, சரி ஒன்றும் கவலைப்படாது, சொல்லாமல் இருந்தாலாவது சமயத்தில் இந்த அறிவே இல்லாமல் இருந்தோம்னா ஒரு அசட்டு நம்பிக்கை அசட்டு தைரியத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த அறிவை வந்துடுத்துனா எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிப்போம். சமயத்தில் இக்னரன்ஸ் இஸ் எ பிளஸ் அப்படின்வா, அறியாமை ஒரு ஆசீர்வாதம்னு வா, படித்தவா எல்லாத்தையும் படித்து படித்து. இப்போலாம் தொடர்ந்துக்கிறார, கூகுள் வேற சொல்லிடுறதா, ஏதான ஒரு மருந்தை கொடுத்தா உடனே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து என்ன ஏது எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து தன்னைத்தானே குழப்பிக்கிற கூட்டம். இந்த யானை காப்பா ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னா, இது இன்னும் நன்னா மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. உடனே கூட இருக்க மற்ற யானைகள்லாம் பார்த்தது, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க யானைகள்லாம், இனிமேல் கஜேந்திரன் மேலே வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இப்போதைக்கு டெம்பரவரியாக நான் வேணால் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு அது கிளம்புறது. உடனே பொண்டாட்டி பார்த்தா, எல்லாம் அவ்வளோலாம் பண்ணேளே, இப்படி நீங்கள் கஷ்டப்படுறேளே, நான் பார்த்து நிற்கிறேனே, என்ன பண்ணுவேன் நானுன்றது, ஆனால் ஒன்றும் பண்ணலை. சரி தன் காலை கொண்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் முதலையே இருந்தால் ஏன் காலை பிடிச்சிக்கோ, அவர் காலை விடு, அதெல்லாம் சொல்ல மாட்டா, அதெல்லாம் சொல்கிற கூட்டமா, அதுவும் சொல்லலை. குழந்தை அப்பா 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 இனிமேல் யாருப்பா எனக்கு கரும்பு உடச்சி தருவா, அது எழுதுறது, அதுக்கு கவலை, எனக்கு இனிமேல் யார் கரும்பு, எனக்கு யார் சாக்லேட் வாங்கி தருவா, எனக்கு யார் பிஸ்கெட் வாங்கி, அதோட கவலை அதுக்கு. இல்லை கஜேந்திரனோட மற்ற பந்துக்கள்லாம் சில பேர்லாம் பார்த்தா பாவம், எப்படி இருந்த கஜேந்திரன், இந்த மாதிரி மாட்டின்னு முழிக்கிறான், எல்லாம் விதி அப்படின்றது. எல்லாரும் அவனுடைய உற்சாக பலத்தை குறைக்கிறான். ஆயிரம் வருஷம் சண்டை, முதல்ல இழுக்க யானை இழுக்க யானை இழுக்க முதல்ல இழுக்க, ஒரு ஸ்திதியில் எல்லாம் முதலைக்கு பலம் கூடித்து யானைக்கு பலம் குறைஞ்சு போயிடுத்து, கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நொந்து போச்சு, நொந்து போயிடுச்சு. அப்போ பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலே ஹரி ஞாபகப்படுத்திட்டான், பூர்வ ஜென்மத்தில் என்ன ஸ்தோத்திரம் பண்ணித்தோ அந்த ஸ்தோத்திரம், இவன் புதுசாக பண்ண ஸ்தோத்திரம் இல்லை, பூர்வ ஜென்மத்திலேயே இந்த ஸ்தோத்திரத்தை அது இந்திரத்யும்னா இருந்து டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். அந்த ஞாபகம் பல சந்தர்ப்பங்களில் சின்ன வயசில் அம்மா அப்பாலாம் நான் ஸ்லோகம் சொல்லி கொடுப்பேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன், வக்கர துண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபம் நிர்வீக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தனதான ஓடும். ஒரு ஏழாவது எட்டாவது பத்தாவதுலாம் போனோன்னா இதெல்லாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அப்படிலாம் போகும், அப்புறம் அப்படியே மறந்து போயிடும். அப்புறம் திரும்பி கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பெற்றோடனே எல்லா பக்கமும் அடி வாங்கினோடனே வக்கர துண்ட, அப்புறம் யாரும் வக்கர துண்ட மகாகாய சூரிய கோடி, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்கா, நடுவில் ஒரு பத்து வருஷம் காணாமலே போச்சு, எல்லா ஸ்லோகம் பிரபந்தம் திருப்பாவை எல்லாம் போச்சு. அப்புறம் மார்கழி வந்தோடனே புதுசாக புஸ்தகம் வாங்குவான், திருப்பாவை புஸ்தகம், சின்ன வயசுல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மறந்து போயிடுது. திருப்பி உக்கான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ரெண்டு வாக்கி வாசனை தானா ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஞாபகம் எங்கேருந்து வர்றது? உள்ளேந்து ஹரி சொல்லி கொடுக்கறது. ஒரு விஷயம் நம்ம ஸ்லோகம் வாசிக்கிறோம், மனசுல நிக்கிறதுன்னா அந்த ஸ்மிருதி ஹரி கொடுக்கறது. யோ அந்த பிரவிஷ, அந்த மாதிரி இந்திரத்யுமனா இருந்து சொன்ன ஸ்தோத்திரம் இப்ப ஞாபகம் வந்துடுத்து. ஆச்சரியமா கஜேந்திரனுக்கு ஜோரா ஞாபகம் வந்துடுத்து. அந்த இந்திரத்யுமனா இருந்து சொன்ன ஸ்தோத்திரம், பகவான் மேல அத்தனை ஆசையோட ஒரு சொன்ன ஸ்தோத்திரம், பகவத் குணானுபவத்துல மயங்கி சொன்ன ஸ்தோத்திரம், ஆதி பீஜாயன்னு கத்திடுத்து. நன்ன உறக்க கத்திடுது. அது பிடிச்ச வார்த்தை, வசத்தியான ஒரு வார்த்தை, ரொம்ப சேஃபான ஒரு வார்த்தை. ஆதி பீஜாய, பகவானை தவிர யாரும் பக்கத்தில் வர முடியாது, அப்படி ஒரு வார்த்தை. இந்திரா சந்திரா அப்படின்னு அவள்லாம் ஓடி வந்துடுவார். இது பார்த்தது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவாவா ஐயா இந்திரா இந்திரன் கிளம்புவான். அதுக்குள்ளே வரலையே சந்திரா, அவன் வந்துடுவான். அவன் வரா, அவனை கூப்பிட்டல நான் வரமாட்டேன் போ அப்படின்னு அவன் போயிடுவான். இவரோட சந்திரன் நினைச்சுவா, ஏற்கனவே இந்திரான் கூப்பிட்டுட்டான், அதனால இந்திரன் வரான் போல இவன் நிற்பான். இந்திரன் சந்திரன் யமதர்ம எல்லாம் அங்கங்கே நிற்கும். நம்ம இந்திரான பாதிவள் அவன் வருவான், சந்திரான் அவர் நின்றுடுவார், அவள் அங்கங்கே நிற்பான். ஆனால் நேர ஆதி பீஜாய, இது கத்தின உடனே சுவாமிக்கு பொறுக்கலையா, படுக்கிறது துள்ளி குதிச்சு எழுந்தாராம். உத்திரியம் எல்லாம் கீழே விழ வேகமாக ஓடி வராறோம், பாஞ்சு வராறா குழந்தை அம்மானு கத்தினா. எப்படி அம்மா ஓடி வருவாளோ அதுபோல ஓடி வரார் சுவாமி. கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ற அத்தனை ஒரு ஆசையா, பக்தவத்சலன் ஓடி வரார் சுவாமி. ஆச்சரியமா மயங்கி மயங்கி ஓடி வரார். இந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணணுமே, ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய பரேசாய அபிதீமஹி பரேசாய பரைசா. ஆதி பீஜாய, எல்லாத்துக்கும் ஆதி வெத. இன்னைக்கு நான் முதல்ல வாயில மாட்டிருக்கேனா, அதுக்கு ஆதி காரணம் நீ தான். முதலே சிருஷ்டிச்சது நீ தான். இந்த முதல்ல இருக்கிற தடாகத்தை என்னை கொண்டு வந்து விட்டது நீ தான். இன்னைக்கு முதல்ல பிடிச்சு அதை ஜெயிக்க முடியாம பண்றது நீ தான். முதலைக்கு பலம் கூடுறதுக்கு காரணம் நீ தான். எனக்கு பலகீனம் வந்ததுக்கு காரணம் நீ தான். அப்ப நீ தான் துக்கத்திலேருந்து காப்பாற்று. எல்லாத்துக்கும் ஆதி நீ தான். நான் ஆசைப்பட்டு பிறக்கல, தெரியாம பிறந்துட்டேன். மாயையில மாட்டினு ஆசைப்பட்டு மாயையில மாட்டிக்கல, மாயைன்னு தெரியாமலேயே மாட்டினுட்டேன். வெளில வரணும்னு ஆசைப்படணும்னு கூட தெரியல, சுகமா இருக்கு. இப்ப மாட்டினுட்டேன். அடிபட்ட பிறகு, வலி வந்த பிறகு, துக்கம் வந்த பிறகு தப்பிக்கணும்னு நினைக்கிற முடியல, அசக்தன். என்னால முடியலப்பா, நீ தான் காப்பாத்தணும். ஆதி பீஜாய ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய. நீ தான்டா புருஷன், நீ தான் ஆதி பீஜம் காப்பாத்தணும். ஆதி பீஜாயன்னு எல்லா தேவர்களும் ஒதுங்கிட்டாளா நாராயணன் பாஞ்சு வர. கருடன் அவரோட வேகத்துக்கு வர முடியாம கடைசியில பாதியில வந்து பெருமாள் காலுக்கு நடுவில் நுழைஞ்சுட்டார். பெருமாள் அதுக்கு முன்னாடி வேகமா வந்துட்டார். கருடன் பார்த்தார், நம்மளை விட்டு எங்க போறார்? சுவாமி 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 என் மேல உட்காந்து வாங்கோ, நீ சீக்கிரம் வாடா. இவர் ஓடுறார். பின்னாடியே வந்து கருடன் வந்து கஷ்டப்பட்டு பெருமாள் காலை பிடிச்சி தன் மேல உட்கார வச்சிருந்தார். உட்கார சுவாமி, இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போன்னு துரத்துறார். வேகமா வரார். இது ஏற்கனவே தாமரையை பிரிச்சுன்னு இருக்கான். சில இடங்கள் அப்போதான் தாமரையை பிரிச்சு, ரெண்டுமே அழகு தான். சுவாமிக்கு போடுறதுக்கு தாமரையை பிரிச்சு நின்னதான், அந்த தாமரையோடு நிற்கிறதா, அந்த தாமரையை வாங்கிறதுக்கு சுவாமி ஓடி வரான். சில இடங்களில் பெரியவா சொல்கிறா, அழகா பகவானை பார்த்தோன்னே, ஓ நான் கத்தினோன்னு வந்துட்டானே, கத்தி முடிக்கலை ஆதி பீஜம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டானே, நான் என்னத்தை கொடுப்பேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு தாமரையை அந்த வழியில் அந்த துக்கத்தில் அந்த கலப்பில் ஒரு பூவை எடுத்து கொடுத்துருந்தோம். உடம்பு முடியலனா கூட ஒரு பூவை எடுத்து பெருமாள் திருவடியில் போடுவோம். குளிச்சுட்டு தான் போடணும்லாம் வச்சுக்காது, ஏன்னா அன்றைக்கி தான் கடைசி நாளாக இருந்ததுன்னா. ஒரு பூவை போடுவோம், பிரபோன்னு போடுவோம். டெய்லி ஒரு புஷ்பம் பெருமாள் திருவடியில் போட்டுடுவோம். ஆனால் நாளைக்கு பூ போட இருப்போமான்ட்டு நமக்கு யாராவது பூ போட்டுடுவோம். அதனால் இன்னைக்கு ஒரு பூவை பெருமாள் திருவடியில், ஏதோ ஒரு பூவும் கிடைக்கலையா, வேப்பம் பூவாக பிரித்து போடுங்க. என்ன பூ கிடைக்கிறதோ, ஏதோ ஒரு பூவை பெருமாள் திருவடியில் போட்டுடுங்க. பிரபோ இந்த பூவை நான் போடுறேன், நல்ல பூவா நீ எடுத்துக்கோ, சர்ப கந்தக சர்ப ரசகன்னு எடுத்துக்கோன்னு கொடுத்துருவோம். இந்த கஜேந்திரன் அந்த வழியில் அந்த துக்கத்தில் அந்த களப்பில் இழைச்சி போயிட்டான். 1000 வருஷம் அன்ன ஆகாரம்லாம் இல்லை, அதுவே விரதம் மாதிரி ஆயிடுச்சு. அழகா ஒரு தாமரையை எடுத்து அப்படி பிரித்து, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, எப்பெல்லாம் இந்த நாராயண அகில குருவை சொல்கிறாலோ அப்பெல்லாம் கையில் ஒரு தாமரை இருக்கிறதா பாவிச்சுக்கோங்க. உங்கள் ஹிருதயத்தையே தாமரையாக வச்சுக்கோங்கோ, கையை அப்படி பிடிச்சிக்கோங்கோ, கையில் ஒரு தாமரை வச்சுக்கோங்கோ. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. எப்போதுமே எந்த ஸ்லோகம் தெரிகிறதோ இல்லையோ, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, 4 வார்த்தை. நாராயணா நீதான் அகில குரோ, ஏ பகவான் உனக்கு நமஸ்காரம். இந்த தாமரப்பூவை கொடுத்துருங்க. காத்தால எழுந்துக்கும் போது நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே ஒரு பூவை கொடுத்துருங்க. நீங்கள் பல்லெல்லாம் தேய்க்க வேண்டாம், குளிக்கலாம் வேண்டாம். எழுந்தவொடனே கண்ணை முடிச்சதா, ராத்திரி தூக்கம் வரலையா, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே கொடுத்துருவோம். ராத்திரி படுத்துக்கலாம், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. இப்போ ராத்திரி ஒரு பூ போட்டாச்சு, மத்தியானம் போர் அடிக்கிறதா, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராத்திரிக்கா ரொம்ப திட்டார், பொறுக்க முடியல, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. குழந்தை படுத்து தாங்க முடியாது, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. சர்வ பாவத்திலையும் நாராயணனுக்கு ஒரு பூவை கொடுத்துருங்கோ, சர்வ பாவத்தையும் நாராயணன் கிட்ட பூவா கொடுத்துருங்க. எதையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் நாராயணனுக்குத்தான். நாராயணன் கண்களில் கண்ணீர் வழியறதா, அச்சோ பூவை கொடுத்துட்டானே, என்ன கூப்பிட்டுட்டானே, என்ன நம்பிக்கை, அது அன்கண்டிஷனல் ஃபெய்த். துக்கம் எக்ஸ்ட்ரீம் போயிடுத்து, ஒரு வழி இல்லை, அந்த வழியில் கூப்பிட்டா கூட சுவாமி வந்துடுவார், அப்போ கூப்பிட்டா கூட வந்துடுவார். அந்த வலி அந்த துக்கம் அப்படி கை நீட்டின்னு சொல்லிட்டான், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. சுவாமி வந்தார், சக்கரத்தை விட்டார், சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே, கராதன் காலினை கதுவ காணமர் வேழம் கையெடுத்து அலற, கரா அதன் காலினை கதுவ. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கஜேந்திர மோட்சம் பாடியிருக்கான். கஜேந்திர மோட்சம் பாடாமல் எந்த பக்தாலும் இருக்க முடியாது, ஹரிபக்தா தொடாமல் இருக்கவே முடியாது. கஜேந்திர மோட்சம் அத்தனை பேருக்கும் பிடிச்சவனு. கரா அதன் காலினை கதுவ காணமர் வேழம் கையெடுத்து அலற, சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேன். திருவல்லிக்கேணியில் கஜேந்திர வரதர் சன்னதியும் ஒன்று உண்டு. அங்கே மூலவரே கருட மேலே தான் உட்காந்துருப்பார், பேரே கஜேந்திர வரதன். இப்படி கை வச்சுட்டு இருப்பார் கருடாழ்வார், 365 நாள் அப்படியே தான் இருப்பார் பெருமாள். அவர் பேரே கஜேந்திர வரதன், கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண வரதன்னே பேர் கஜேந்திர வரதான். வந்தாரா சுவாமி, சக்கரத்தை அப்படி விட்டாரா, நேராக போய் தலையை வெட்டித்தான், இந்த முதலையோடைய தலையை வெட்டித்து, அதுலேயும் திவ்யமான ஒரு புருஷன் வந்துட்டான். பெரியவாச்சான் பிள்ளை கேட்குறார், போயும் போய் ஒரு முதல மேலே இந்த சக்கரத்தை விடணுமா, ஏதோ ஒரு இரண்யாக்ஷன் இரண்யகசிபு நரகாசுரன்னா நியாயம், இது முதல அதுக்கு மாமிசம் சாப்பிட்ற ஸ்வபாவம், அதுக்கு ஜலத்தில் பலம் ஜாஸ்தி, கஜேந்திரனுக்கு பிராரப்தம் முதல பிடிச்சு கொடுத்தும், இல்லை என்ன குத்தம் இருக்கு, இது ஆதி பீஜாயன் கத்திடுத்து பாருங்க, அதில் கோபம் வந்து முதல தலையை கிள்ளி போட்டுட்டாரான் சக்கராயத்தை கொண்டு. நம்ம கஜேந்திர மோட்சம் முடிஞ்சவொடனே கொஞ்சம் டல் ஆகிட்டாரா, சுவர்த்தன சக்கரத்தாழ்வார். அப்போ சங்கு கதையெல்லாம் கேட்டுதான், என்ன ஆச்சு சக்கரத்தாழ்வார், எப்பயுமே பிரிஸ்கா பல பல பலான் இருப்பல, கொஞ்சம் டல் ஆகிட்டாலே, இருந்தாலும் சுவாமி என்ன அந்த முதல வேலை போட்டுட்டார், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சம் கூட இல்லை, அது ஒரு இரண்யாக்ஷன் இரண்ய கசிப்புனா ரைட்டுலாம், என் ஸ்டேட்டஸுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு நீர் புழு, அது மேலே கொண்டு போட்டுட்டாரே, என்னடா அவ்வளவு கோபமா, கஜேந்திரன் காலை பிடிச்சு விடுத்தேன்னு ஒரு கோபமா பெரியவாள்லாம் கதர்றா அப்படி வந்தவர் உடனேயே தன்னுடைய அங்கவசரத்தை எடுத்து வாயில ஊதி கஜேந்திரன் காலில் வச்சு ஒத்தடம் வேற கொடுக்கறான் வலிக்கிறதா வரத்துக்கு லேட்டா ஆயிடுச்சா அப்படின்னு ஒத்தடம் கொடுத்து தலைமையில கையை வச்சு அந்த சரீரத்தை விட்டு அது கீழே விழுந்து சங்கச்சக்கர கதாபத்ம பாணியாக நாராயண ஸ்வரூபம் ஒரு தாமரைக்கு ஒரு ஆதி மூலமேன்னு ஒரு கத்தலுக்கு அப்போ ஒசத்தி எங்க தாமரையை பார்த்தாலும் கஜேந்திரனை ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயாவது காலில் அடிபட்டு எடுத்து எதானா கடிச்சு எடுத்தனா நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே இந்த கை இப்படிதான் எப்பொழுதுமே இந்த நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அவ்வளவு அழகா கிருப பண்ணிட்டாரா சுவாமி அப்படி கஜேந்திர மோக்ஷம் கொடுத்துட்டாரா ஹரி அந்த சமயத்தில் சுவாமியோட பெயர் ஹரி அதனால் அந்த ஹரி கருடாருடனா வந்து ஒரு கிருபை பண்ணிட்டார் கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைச்சது அப்படி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த சுவாமி நம்மையும் அதுபோல ஒரு பக்தி பண்ண வைக்கட்டும் நாமும் நித்தியம் விதவிதமான புஷ்பங்களை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம் பெரியாழ்வார் பார்த்தார் கஜேந்திர மோட்சத்தை பிடிச்சுட்டார் துப்பிடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகினும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே ரங்கா கிருப பண்ணு கஜேந்திரன் கிருப பண்ணிய எனக்கும் பண்ணு ரங்கன் சிரிச்சார் ரங்கன் அழகா சொன்னார் கஜேந்திரனை முதல்ல கடிச்சது ஆதி மூலமேன் கத்தினா ஓடி வந்தேன் காப்பாத்தி அந்த மாதிரி உன்னையும் கடைசி காலத்தை காப்பாத்துறேன் அப்ப கூப்பிடு அப்படின்னா சிரிச்சார் பெரியாழ்வார் என்ன நீ அவ்வளவு பெரிய லெவல்ல நினைச்சிக்காது நான் கஜேந்திரன் லெவல்லாம் கிடையாது கஜேந்திரனை பிடிச்சது ஒரு முதல என்ன கண்ணு காது மூக்கு வாய் தோல் எல்லா முதலையும் பிடிச்சுட்டு இருக்கு இது இல்லாம ஆட்டுக்காரி குழந்தை ஃப்ரெண்ட்ஸு சம்பந்தியோட ஒன்று விட்ட சொந்தக்காரா எல்லாம் பிடிச்சுட்டு இருக்கு அது இல்லாதபடி மொபைல் போன் பிடிச்சுட்டு இருக்கு செருப்பு பிடிச்சுட்டு இருக்கு இவ்வளவு முதல பிடிச்சுட்டு இருக்கு டிவி சீரியல் பிடிச்சுட்டு இருக்கு நான் பிடிச்சுட்டு இருக்கேன் எதை எல்லாம் என்ன பிடிச்சிருக்கு ஒத்த முதல்ல பிடிச்சா கத்தலாம் இத்தனை முதல்ல பிடிச்சா எதை கத்துறது இத்தனை முதல்ல ஒரு முதல்ல வாய வேற பிடிச்சு வச்சுருக்கு மொபைல் போன் அதோட தான் பேசிட்டு இருக்கும் அதோட தானே பேசிட்டு இருக்கும் அதனால ஹே பிரபு அப்போதைக்கு எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் கடைசி காலத்தில் நான் உன்னை நினைக்க மாட்டேன் நான் கேரண்டியா சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்ப அப்படின்னா ரங்கன் ஆழ்வார் சொன்னார் நீ சர்வசக்தன் நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்னொருத்தான் ஞாபகம் வச்சுக்கோ ரங்கா எதுக்குடா இப்ப சொன்ன அப்போதைக்கு இப்போதே சொன்ன சரியா நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்போதைக்கு இப்போதே சொல்லிட்டோம் அதனால அந்திம காலம் வரும் பொழுது யமதூதர்கள் வந்தா கலந்து விஷ்ணுதூதர் வருவான்னு சொல்லிடுங்க தைரியமா சொல்லலாம் ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியா அதனால அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம் தைரியமா நன்னா சாப்பிடுங்கோ திரும்பி ரெண்டு மணிக்கு தானே ரெண்டா ரெண்டரையா ரெண்டு மணிக்கு திரும்பியும் அழகா பாராயணம் 4 மணிக்கா நிச்சயமா நாலு மணிக்கு உபன்யாசம் ராதே கிருஷ்ணா ஜெய் சத்குருநாத் மகராஜ் கீ சமஸ்த பாகவதலுக்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி, ஜெய் போலோ கஜேந்திர வர்தன கி, ஜெய் போலோ கஜேந்திர ஆழ்வார் கி. புண்டலீக வாரதா ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ராதே கிருஷ்ணா.